పూజంతం రామరామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాశాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్మునిసింహస్య కవితావనచారిణః శృణ్వన్ రామ కథానాదం కోనయాతి పరాంగతిం యః పిబన్ సతతం రామచరితామృత సాగరం అతృప్తస్థం మునిం వందే ప్రాచేదసమకల్మషం గోష్పదీకృతవారాసిం అశకీకృత రాక్షసం రామాయణ మహామాలా రత్నం వందే అనిలాత్మజం అంజనానంజనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం మారుతతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘ్య సింధోస్ సలిలం సలీలం యశోకవన్హిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహ లంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమధిపాటలాననం కాంచనాద్రి కమనీయ విగ్రహం పారిజాతతరు మూలవాసినం భావయామి పవమాననందనం యత్ర యత్ర రఘునాథకీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతః వేదవేద్యే పరే పుంసీ జాతే దశరథాత్మజే వేదః ప్రాచేదసాదాసీత్ సాక్షాద్రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువరచరితం మునిప్రణీతం దశశిరశస్తవధం నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయ రత్నదీపం ఆజానుబాహుమరవింద దళాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ సహితం సురద్రుమతలే హైమే మహామండపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజనసుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీరామభక్తர்கள் కూడిருக்கும் இந்த கோஷ்டியில் இன்று தொடங்கி ஒரு ஏழு வேளைகளிலே ஸ்ரீராமச்சந்திரனுடைய சரித்திரமாகிற ஸ்ரீராமாயணத்தை கேட்க வேணும். ராமகதைகளை கேட்டு அவ்வனுபவத்தாலே உள்ளம் பக்தியில ஈடுபட வேணுங்கிறதுக்காக கூடியுள்ளோம். நம்முடைய பாரத தேசத்தின் ஆதாரமாக விளங்குபவை வேத வேதாந்தங்களும் வேத உபபிரம்மணங்களான இதிகாச புராணங்களும் ருக்யஜு சாம அதர்வங்களாகிற நான்கு வேதங்கள் உயிர் நாடியாய் ஓர் மனிதன் எப்படி தன்னை நடத்திக் கொள்ள வேணுங்கிறதை நமக்கு எடுத்துரைக்கும். ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் உலக இயல்புகளையும் சாஸ்திரமே நமக்கு சொல்லும். வேதங்களை சாஸ்திரம் என்று சொல்லுகிறார்கள். சாசனாது சாஸ்திரம், இன்னதச்செய் இன்னதச்செய்யாதே அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறபடியாலே சாசனம் பண்றபடியாலதான் அதுக்கு சாஸ்திரம்னே பேர். இன்னதச்செய் செய்யாதேன்னு சொல்லிட்டா கூட அதை யாரான ஒருத்தர் பண்ணி காமிச்சா தானே நமக்கு பண்றது சுலபம். அதுக்காகத்தான் பகவானே அவதரிக்கிறான். சாஸ்திரத்தில் ஏதேது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதத்தனை தானே பிறந்து முன்னோடியாக இருந்து நடத்தி காட்டுகிறான். அப்ப அவனை பார்த்து தெரிஞ்சுக்கணும், வேதங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்தபடி நடக்க வேணும். இந்த ஆசைதான் அம்பெருமானுக்கே. ஆனாலே வேதோப பிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு என்று சொல்லுவார்கள். வேதத்துக்கு உபபிரம்மணங்களை சிருஷ்டிக்க வேணும் அப்படின்னு பெருமான் ஆசை கொண்டார். வேதத்தை மட்டும் வாசிச்சுட்டா மேற்கொண்டு சரிவர அர்த்தம் புரியாத பட போறதே, அது நன்னா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் பகவானே அவதரிக்கிறான். அவதரித்து அவர் பண்ணத்தெல்லாம் எழுதி வைக்கணும் இல்லையோ, அப்பதானே பிற்பட்டோர்களுக்கு அது கிட்டும். இப்ப ரிஷிகள்லாம் என்னத்துக்கு அவதரித்தார்கள்? அவரவர்கள் இந்த புஸ்தகத்தை எழுதினபடியாலே தான் மோட்சத்துக்கு போனாங்கிறது இல்லை. அவர்கள் தங்களுக்கு இருக்கிற ஞான பக்தி வைராக்கியத்தாலே அவசியம் மோட்சம் அடைந்திருப்பார்கள். ஆனா எதுக்கு பல புஸ்தகங்களை எழுதி வைத்தார்கள்னா, பிற்பட்டோர் வாழ வேணுங்கிறதுக்காக. நமக்கு இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்காமலே போயிருக்க முடியும், அது கூடாதுங்கிறதுக்காகத்தான் ரிஷிகள் சேர்த்து எழுதி வைத்துள்ளார்கள். அதத்தான் இதிகாச புராணங்கள்னு சொல்றோம். பகவான் அவதரித்து என்னென்னலாம் சேஷ்டிதங்கள் பண்ணி இருக்கிறாரோ அது அத்தனையும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது இதிகாசங்களாலும் புராணங்களாலும். இதிகாச புராணங்களுக்கு உபபிரம்மணங்கள் அப்படிங்கிற பேர் உண்டு. அதாவது வேதத்துக்கு உபபிரம்மணங்கள், வேதத்தினுடைய அர்த்தத்தை இன்னும் தெளிவாக புரிய வைக்கும் அவை, அந்த அர்த்தத்தை நாம நடக்கும்படி சொல்லிக் கொடுக்கும் அவை. இதுல இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் ஒரு சிறு வேறுபாடு உண்டு. இதிகாசங்கள் ரெண்டுன்னு நமக்கு தெரியும், ராமனை பற்றி சொன்னது ராமாயணம், பகவான் கண்ணனை பற்றி சொன்னது மகாபாரதம். இந்த ரெண்டு இதிகாசங்கள். புராணங்கள் மொத்தம் 18 புராணங்கள். சாத்திக புராணங்கள் 6, ராஜச புராணங்கள் 6, தாமச புராணங்கள் 6. இதிகாசத்துக்கும் புராணத்துக்கும் வேறுபாடு என்னால், கதாபாத்திரங்கள் வாழ்கிற காலத்திலேயே எழுதப்பட்டவை இதிகாசங்கள். ஆனா புராணம்னா கதை நடந்து முடிந்த பிற்பாடு எழுதப்பட்டவை, அவர் இருக்கணுங்கிற தேவையில்லை. அப்படின்னா கண்ணன் இருக்கும் போதே மகாபாரதம் எழுதப்பட்டது, ராமன் இருக்கும் போதே ராமாயணம் எழுதப்பட்டது. ராமன் இருக்கார், அவர் ஆண்டுட்டு தான் இருக்கார், ஆனா அவரை பத்தின சரித்திர தத்தனை வால்மீகி எழுதிட்டார். அப்போ பாட்டுடை தலைவன் தமிழ்ல சொல்ற மொழி, இந்த பிரபந்தத்தால் ஆர் பாடப்படுறாளோ அவர்களுக்கு தான் பாட்டுடை தலைவன் பேர். அந்த தலைவன் இருக்கும் போதே எழுதப்பட்டால் அது இதிகாசம், அந்த கதையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் புறட்டு போனப்புறம் எழுதப்பட்டால் அத புராணம்னு சொல்லுவார்கள். புராணங்களை காட்டிலும் இதிகாசங்கள் பிரபலங்கள். அதாவது அதை காட்டிலும் இது முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஏன் இப்படி சொல்றோம்னா, ஒரு ஸ்லோகம் சொல்றேன். இதிகாச புராணாபியாம் வேதம் சௌபபிரம்ம ஏது பிபேத்யல்பஸ்ருதாத்வேத மாமயம் பிரதரிஷ்யதி. இதிகாச புராணாபியாம், இதிகாசம் புராணம் இந்த ரெண்டுத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்காமல் யாரானு வேதார்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்க பார்த்தால் அப்ப வேதம்ங்கிற மாதா ரொம்ப கலங்கி படுவலாம். நம்ம அர்த்தத்தை ஒருவேளை இவன் தப்பா சொல்லுவனோ, இதிகாச புராணத்தை வாசிக்காமலே இதுக்கு வரானே அப்படின்னு வேத மாதா அஞ்சுகிறாள். இந்த ஸ்லோகம் சொல்றது இதிகாச புராணாபியாம் வேதம் சௌபபிரம்ம ஏத். இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறச்சே ஒரு ஒரு சம்ஸ்கிருத சட்டத்தின்படி பார்த்தால் ஒரு சிறு மாறுதலுக்கு இது உட்படணும். ஏன்னா அல்பாச்சுதரம் பூர்வம்னு ஒரு சூத்திரம், பாணினிங்கிறவர் வியாக்கரண சூத்திரங்கள்லாம் சாதித்தார்னு கேள்விப்பட்டிருப்பீள். எந்த பாஷையிலுமே இலக்கணம் முக்கியம், இலக்கியம் முக்கியம், இலக்கணம் முக்கியம். வியாக்கரணம் தெரிஞ்சுட்டா தானே நம்மால ஓ சரியா சொல்றமா, நாலு வார்த்தை ஒழுங்கா கோக்கறமான்னு புரியணுமே. அதனாலே பாணினி பகவான் தான் எல்லாத்துக்கும் பிதா, அவர் சூத்திரம் எழுதினார். பாணினி சூத்திரத்தை வச்சுன்னுதான் சம்ஸ்கிருதத்தை நாம வாசிக்கிறதுக்கே முடியும். அவர் சொல்றார் அல்பாச்சுதரம் பூர்வம். இப்ப ரெண்டு சப்தங்களை ஒரு ஸ்லோகத்துல பிரயோகப்படுத்தணும்னு வச்சுங்கோ, அதுல எதை முன்னாடி வைக்கணும் எதை பின்னாடி வைக்கணும். இப்ப மாதா பிதா அப்படின்னு சொல்றோம், பிதா மாதான்னு சொல்லணுமா மாதா பிதான்னு சொல்லணுமா? அதுக்கு ஒரு சட்டம் சொல்றாரு, ஒரு ஸ்லோகத்துல ரெண்டு சப்தங்கள் சமமாக பிரயோகப்படுத்தப்பட வேண்டும் என்னால் அப்போது அச்செழுத்து குறைவாக எந்த சொல்லில் உள்ளதோ அதை முன்னாடி சொல்லு, அச்செழுத்து அதிகமாக எதுல இருக்கோ அதை பின்னாடி சொல்லுங்கிறார். பூராண மூணு இருக்கு, இதிஹாச நாலு இருக்கு. அப்ப இந்த ஸ்லோகம் எப்படி திரும்ப வந்திருக்கணும், புராண இதிகாசாபியாம் வேதம் சௌபபிரம்ம ஏத் தான் ஸ்லோகம் இருந்திருக்கணும். ஆனா ஸ்லோகம் இதிகாச புராணாபியாம் இருக்கு. அப்ப சூத்திரத்துக்கு விரோதமா இருக்கேன்னா அதுக்குன்னு சில விதி விலக்கு உண்டு இல்லையோ, விதினா உடனே விதி விலக்கு, நம்ம விதி விலக்கே எப்பவும் குடிச்சு கூடாது, விதிதான் வச்சுக்கணும். முடியாத பொழுது வேணா விதி விலக்குக்கு போலாம். அல்பாச்சுதரம் பூர்வம் அப்யர்ஹிதம் அடுத்த சூத்திரத்துல சொல்றார், அப்படி சொல்ல வேண்டிதான். ஆனா அந்த ரெண்டு சொற்களுக்குள்ளே எது அர்த்தத்துல கௌரவம் அதிகமா இருக்கோ, எதுக்கு அர்த்தம் பிரபலமா இருக்கோ அத வந்து கீழே நான் சொன்ன சட்டத்தை பார்க்காமல் அந்த சப்தத்தையே முன்னாடி போட்டுக்கோ அப்படின்னு அந்த சுவாமியே தெரிவிக்கிறார். அதனால இப்போ புராண இதிகாச முதல் சட்டத்தின்படி பார்த்தா புராண இதிகாசம் இருக்கணும். ஆனா ரெண்டாம் சட்டத்தின்படிதான் இந்த ஸ்லோகம் இருக்கு. இதிகாச புராணாபியாம் எப்ப இருக்கோ அப்ப முதல் சட்டத்தை மீறுடுத்து அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும், புராணங்களை விட இதிகாசங்கள் அர்த்தத்தில் உயர்ந்தவை என்று புரிஞ்சுக்கிறோம். அதனால இதிகாச புராணாபியாம் வேதம் சௌப பிரம்மையே விபேத்தியல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. அந்த இதிகாசங்கள் இரண்டு, அதிலேயும் மகாபாரதத்தை விட ஸ்ரீராமாயணம் பிரபலம், புராணங்களை விட இதிகாசமே பிரபலம். அந்த இதிகாசங்கள்ல மகாபாரதத்தை விட ஸ்ரீராமாயணத்துக்கு ஏத்தந்தான். ஏனெனில் மகாபாரதம் கண்ணனை பத்தி சொல்றதுன்னு என்னொரு 18 பருவத்திலுமா சொல்றது இல்லையே, எங்கேயோ யாராரோ பிறந்து எங்கெங்கயோ வளர்ந்து அத்தானா கதையும் மகாபாரதத்துல உண்டு. ஆனா ராமாயணத்தை எடுத்துட்டா முதல் சர்க்கத்திலேருந்து கடைசி சர்க்கம் வரைக்கும் ராமன் உண்டோ இல்லையோ அதுல குறவில்லை. ஆனா 18 பருவங்கள்ல கண்ணன் இருக்காருன்னு சொல்ல முடியாது, விட்டு போச்சு. அதனாலே அவருக்கே சந்தேகம், வியாசாச்சாரியருக்கே ஓ நாம இப்படி போய் ஒரு மகாபாரதம் எழுதிட்டோமேன்னு வருத்தம். வருத்தம் தீரத்தான் பாகவதமே எழுதினார் அவர். என்ன இதை எழுதிட்டு யார் யாரு கதையோ சொல்லிட்டேன், சொல்ல வந்தத விட்டுட்டேன். எங்களுக்கு எல்லாம் உபன்யாசம் தலைப்பு போட்டிருப்பாருங்க, அநேகமா அதுல சொல்ல மாட்டோம், ஏதோ சொல்லிட்டு இருப்போம். அங்கங்க சுத்தி அடிச்சுட்டு கடைசியில 8:30 முடிய போறச்சே 8:25 தலைப்பு ஒருத்தரும் சொல்லிடுவோம், சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு உபன்யாசம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அதனால அந்த மாதிரி இப்ப பண்ணிருக்கலாம் அவர். அவர் வேதவியாசர், சம்யக் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவேனு, விஷ்ணுவே வியாசாச்சாரியராக அவதரித்தார். ஆனாலும் ஏதேதோ கங்கையை பத்தி காங்கையனை பத்தி அம்பை அம்பிக்கை அம்பாலிகை அவா சண்டை போட்டது என்னென்னமோ கதை அவருக்கே தோணி போச்சு, இத்தனை நான் எதுக்கு சொன்னேன், இப்ப இதை வச்சுன்னு யாரும் மோட்சம் போறது இல்லை, நான் என்னத்துக்கு அது எல்லாத்தையும் சொன்னேன்னு மாற்றி பாகவத மகாபுராணத்தை இயற்றினார். அந்த குறபாடு ராமாயணத்துக்கு இல்ல பாருங்க, என்ன சொல்ல வந்தாரோ அத முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்பழுக்கு இல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. ராமாயணத்தை ராமன் தொடங்கினார், ராமனோடையே முற்று பெற்று வைத்தார். அதனாலேயே வால்மீகி ராமாயணத்துக்கு நம்முடைய பாரத தேசத்தில் ஒரு தனிச்சிறப்பு. இன்னொன்னு, ரெண்டுமே பகவத் அவதாரம் தான், ராமனா இருக்கட்டும் கண்ணனா இருக்கட்டும், ஆனா ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையும் நிறைய உண்டு வேற்றுமையும் நிறைய உண்டு. ஒருத்தர் சூரிய குலத்துல பிறந்தார் ராமன், ஆனா சந்திர வம்சத்துல பிறந்தவன் கண்ணன். ராமனோ அரண்மனையில பிறந்தார், கண்ணனோ சிறைச்சாலையில பிறந்தார். ராமன் பகல் வேளையில பிறந்தார், கண்ணன் ராத்திரி வேளையில பிறந்தார். ராமன் நவமியில் அவதரித்தார், கண்ணன் அஷ்டமியில் அவதரித்தான். ராமனுக்கு எப்போதும் எல்லாமே ஒன்று, பிறந்த இடம் ஒண்ணு, வளர்ந்த இடம் ஒண்ணு, ஆண்ட இடம் ஒண்ணு, பிறப்பு போன இடம் ஒண்ணு. கண்ணனுக்கு அத்தனையுமே வேற, பிறந்த இடம் மதுரை, வளர்ந்தது கோகுலம், வாழ்ந்தது துவாரகை, புறப்பட்டது பிரபாச தீர்த்தம். ஒரு இடத்துல அவர் இருக்கவே மாட்டார், நாலும் வெவ்வேறு. எல்லாம் ரெண்டு ரெண்டா இருந்தா வார்த்தையும் ரெண்டு. ஏன்னா ராமனுக்கு சொல்லு ஒண்ணுதான் எப்பவுமே, ரெண்டாவது சொல்லு பேச மாட்டார். ஆனா கண்ணனோ மாலாய் பிறந்த நம்பியை, மாலை செய்யும் மணாளனை, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். அவளுக்கு தான் உண்மை தெரியும், கைப்பிடித்த மனைவி ஆண்டாள். அதனால அவ சொன்னபடிதான் நாம கேட்கணும், இந்த பொய் சொல்ற பிள்ளை கண்ணனை எங்கேயானு பாத்தீடா அப்படின்னு ஆண்டாளே பாசுரத்துல கேட்கிறாளோ இல்லையோ. ஏன் இவர் ஆரம்பத்திலேருந்து கண்ணனை சுமாராவே பேசிட்டு இருக்காருன்னா, நீங்க கூட்டுக்கிறது ராமாயணம் சொல்ல, பாகவதம் சொல்ல கூப்பிடல, நீங்களே என்னைக்கான கிருஷ்ணானுபவத்துக்காக கூப்பிட்டா அப்ப ராமனை விட கண்ணன் எப்படி வசத்தின்னு சொல்லுவோம், போட்டி ஒண்ணும் இல்ல. இப்ப ரெண்டும் அனுபவம், அதற்காகத்தானே பார்க்கிறோம். இது ரெண்டுமே பகவானுடைய அனுபவத்துக்காகத்தான் பார்க்கிறோம். அதனாலே ஒரு பக்கத்தில் கிருஷ்ணானுபவம் அப்படி, இது ராமானுபவம். கண்ணனுடைய கதை மட்டும் இல்ல மகாபாரதத்திலே, ஆனா ராமனை பற்றியே முழுதும் சொல்லியிருக்கிறபடியால் ஸ்ரீ ராமாயணத்துக்கு ஏற்றம். அதோடு மட்டுமல்ல, கண்ணனை பத்தி இருந்ததுன்னா கூட ருக்மிணி பிராட்டிய பத்தி நிறைய இருக்கான்னு இல்லையே, மகாபாரத்துல பெரிய கதை இல்ல. கண்ணனுடைய சிஷ்யர்கள், கண்ணனுடைய பக்தர்களை பத்தி ஏதான் நிறைய எழுதியிருக்கா இல்ல, அந்த மாதிரி எல்லாம் குறபாடுகள். ஆனா ஸ்ரீராமாயணம் எடுத்துண்டா ராமனுக்கு விட ஒரு படி மேல சீதாதேவியனுடைய சரித்திரத்தில் அவளை பற்றி சேர்த்து இருக்கிறபடியாலே ஸ்ரீராமாயணம் மகாபாரதம். அப்படி ஒன்னும் ஸ்ரீ மகாபாரதம் ஸ்ரீ மகாபாரதம்னு வார்த்தையில இருக்கிறதா தெரியல, ஆனா ராமாயணம்னா ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீராமாயணம்ங்கிறமே, என்ன ஸ்ரீ இருக்காள, சீதை முழுக்க அதில் இருக்கிறபடியாலே தான் விடாம ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீராமாயணம்னு சொல்றோம். அதையும் பாட்டிலும் சொல்லணும்னா சீதை எங்கேயும் இருக்கட்டும் ராமன் எங்கேயும் இருக்கட்டும், ஆனா அவள்லாம் இப்ப இங்க இல்ல, இங்க இந்த மேடையில இந்த மண்டபத்துக்குள்ளே ராமாயண கதாபாத்திரத்திலேருந்து ஒருத்தர் தான் இருக்கார், வேற யாரும் வரமாட்டார் நம்மகிட்ட. ஆனா அவர் மட்டும் போகவே மாட்டார், எத்தனை சொன்னாலும் போகாமல் இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயரான ஹனுமான். பக்கத்துல இந்த ஆசனம் போட்டு வச்சிருக்க பாருங்க, அது வேற யாருக்கும் அல்ல, அஞ்சனாம் அஞ்சனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம், லங்கைக்கு பயங்கரமாக இருக்கக்கூடியவர் அவர். அவர் செய்தது யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம், தத்ர தத்ர கிருதம் அஸ்தகாஞ்சலிம், பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், மாருதிம் நமத ராட்சசாந்தகம். கண்ணும் கண்ணீருமாக கைகளை கூப்பிக் கொண்டு தலையை குனிந்து கொண்டு எந்த குழந்த ராமாயணம் படிச்சா கூட கேட்டுருப்பார். வால்மீகி சொன்னதே அவர் கேட்டாச்சு, அவரே ஒரு தரம் சொல்லியாச்சு, லவகுசர்கள் கானம் பண்ணத கேட்டாச்சு. அந்த கேட்ட செவிக்கு நம்ம பேசறதெல்லாம் முதல்ல ஏற்கவே இருக்காது. ரொம்ப வசதியான சொல்லுக்கு காதை கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோ, சாதாரண சொல்லு அந்த காதல ஏறவே ஏறாது. இது நமக்கே வழக்கம், ஒண்ணுமில்லாத நமக்கே வழக்கம். அப்படி இருக்கிறச்சே ஹனுமானுக்கு வால்மீகியினிடத்திலேருந்து ராமாயணத்தை கேட்டவர் போய் இன்னைக்கு நாம வளர்ந்து இருக்கோம் அவ்வளவுதான் சொல்லணும். ஆனா அந்த வளரல கூட கேட்கட்டும், ஆனா பல பேர் இப்படி மூட்டு வலையை பார்த்துன்னு கேட்டுருப்பா. அப்படி இல்லையா, கண்ணும் கண்ணீருமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம், எங்கெங்கு ராமகதை பாடப்படுகிறதோ தத்திர தத்திர அங்கங்கு கிருத மஸ்தகாஞ்சலின், தன்னுடைய கைகளை கூப்பி தலைய வணங்கி கொண்டு பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், கண்ணு முழுக்க குளமாக கண்ணீர் தேங்கி ஹனுமான் கேட்டுருக்காருன்னா யாரு சொல்றாருங்கிறது அவருக்கு முக்கியம் இல்லை. சொல்லப்பட்டது ராமகதையா, சொல்லப்பட்டது ராமனுடைய திருநாமமாங்கிறதுலயே நிரதராக இருக்கிறார். அதனால இப்படி பல பெருமைகள் நிறைந்ததுதான் ஸ்ரீமத் ராமாயணம். ராமாயண கதைங்கிறது நம்முடைய ஆசையத்து ஹிமாச்சலம் ஒண்ணு சேர்க்கிற கதை. வடக்க போனா ராமச்சரிதமானஸ் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான கதை வால்மீகி ராமாயணம், எல்லாத்துக்கும் ஆதாரமான ராமாயணம். தெற்க தமிழகத்தின் பக்கம் வந்தோம்னா கம்பராமாயணம் ஆசிரியமா கமநாட்டாழ்வார் பாடினார். இப்படி அனைத்து மாநிலங்களிலேயும் எல்லாரும், இதுல எந்த வேறுபாடு கிடையாது, எந்த மொழி யார் வேணா இருக்கட்டும், மொத்த பேர் ராமன் சொன்னால் நம்ம ராஜா அப்படின்னு பாக்கிறோம் இல்லையா. ராமன் சொன்னா அவர் ராஜா, நாம பிரஜை. கண்ணன் சொன்னா நம்மோட, நம்மோடன்னு உடனே கைய கோத்துக்கிறதுக்கு மனசு தோணும். ஆனா ராமன்னா நம்மோடன்னு சொல்றதுக்கு மனசு வருமா? அவர் அவர் தான், அவர் அவருடைய ஆசனத்துல தான் இருப்பார், அவர் தன்னுடைய சிம்மாசனத்துல தான் இருப்பார். நாம உடனே அவருக்கு அடிமை கைங்கரியமானும், இதுதான் ராமனை பார்க்கறச்சே நமக்கு தோணும். அந்த ராமனுடைய கதையை வால்மீகி பகவான் 24,000 ஸ்லோகங்களாலே, 6 காண்டங்களாலே, 500 சர்க்கங்களுக்கு மேற்பட்டு மிக அற்புத கிரந்தமாக வடித்து வைத்தார். அதைத்தான் ராமாயணம் என்று சொல்லுகிறோம். அயனம் அவனை பற்றி இடம், அவனை பற்றிய கதை. ராமாயணம் ராமனை பத்தின கதை, அவன் செய்த அத்தனைய பத்தின கதை. ஏன் சீதாயணம்னு வச்சிருக்கூடாதா, பரதாயணம்னு வச்சிருக்கூடாதா? வைக்கலாம். சீதையினுடைய கதைன்னு சொல்லலாம், பரதனுடைய கதைன்னு சொல்லலாம். காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது பௌலஸ்தவதமித்தேவ. அவரே சொல்றார், இத ராமாயணம்னு சொல்லலாம், சீதாயாச்சரித்திரம்னு சொல்லலாம், பௌலஸ்தியவதம்னு சொல்லலாம். புலஸ்திய மகர்ஷியனுடைய பிறந்தவன் தான் பௌலஸ்தியங்கிற ராவணன். அதனால இது ராவணனுடைய வதம் என்று சொல்லலாம், அல்லது சீதா சரித்திரம்னு சொல்லலாம். இந்த சரித்திரத்தை வால்மீகி பாடுறார். எப்படி பாடினார் அவர்? என்ன பிறந்தன்னிலிருந்தே ரிஷியா? அவருக்கு ஒரு பெரிய குரு பரம்பரை இருக்கான்னு பார்த்தா இல்லை, எங்கோ எப்படியோ திருந்தவர். ஆனா அவர் அப்படி திரிந்தவரை திருத்தி கொண்டு வந்து பகவான் தன்னுடைய உயர்ந்த ரகசியமாகிற சாஸ்திரத்தையே பாட வைத்துள்ளார். அவர் எப்படி இருந்தாருங்கிற கதை எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன ஒரு வழக்கம்னா, ஒரு ரிஷியை பத்தி சொல்றோம்னு வச்சுங்கோ, அவருடைய முன் கதை என்னங்கிறதை ரொம்ப விளக்கமாக பேசுவதில்லை. இருந்தார், அவர் எப்படியும் இருந்தார், இருந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாருங்கிறதா நமக்கு முக்கியமே தவிர நாம மட்டும் எப்படி இருந்தோம் நமக்கு எல்லாம் தெரியாதா? எல்லாரும் அப்படியே பொறக்கரிச்சேவே பக்தியோட சிலர் தான் பிறந்திருப்பார்கள். ஆறாரோ என்னென்னைக்கோ திருத்தப்பட்டு அன்னைக்கு ஒரு பக்தி பிறந்து இன்னைக்கோ ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்குமா? அதைத்தான் நம்ம நம்பணுமே தவிர நேற்றுக்கு அப்படி இருந்தாலேன்னு ஒருத்தர் பார்க்கச்சே நம்ம நினைக்கவே கூடாது. ஒருத்தர் எங்கேயோ கெட்டு கூட தெரிஞ்சிருக்கட்டும், இன்னைக்கு அவர் பக்தரா இருக்காருனா நாம விழுந்து சேவிக்கணும். அதான் நியாயமே தவிர அன்னைக்கு அவன் அப்படி இருந்தான் என்ன, நானும் தான் இருந்தேன், இன்னைக்கு நான் ஆயிட்டேன், இல்ல நான் பிறந்தநிலையிலேருந்தே இருக்கேன், என்ன போன ஜென்மத்தில் எப்படி இருந்தேனோ தெரியாதே. இந்த ஜென்மம் நன்னா இருக்குங்கிறதுக்காக மற்ற பேர் ஆறு எதுக்கு எழக்கூடா? இந்த ரிஷி எப்படியோ சில சில தவறான வழிகளில் தான் போயிட்டு இருந்தார், திருத்தப்பட்டார். வல்மீகம் அப்படின்னா புற்றுன்னு அர்த்தம், எறும்பு புற்றெல்லாம் பாக்குறோம் பாருங்க, அந்த புற்று தான் வல்மீகம். பூமி பிராட்டிக்கு வல்மீகம்ங்கிற புற்று காதுகள். பூமாதேவி கீழே இருக்காளே, அவ மேல தானே மலைகள்லாம் இருக்கு, நதிகள்லாம் ஓடுறது, அவரிடத்துலதானே புற்று இருக்கு. நம்ம நம்ம மண்டலத்துல என்ன நடக்கிறதுன்னு பூமிக்கு தெரிய வேண்டாமா? அதனாலதான் அவ இந்த புற்றுன்ற துவாரத்தின் வழியா அதை காதா வச்சிருந்து மேல நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுப்பள். நாம மிதிக்கிறோம், உதைக்கிறோம், நடக்கிறோம், படுக்கிறோம், குதிக்கிறோம், எல்லாம் பண்றோம் பாருங்க. இதெல்லாத்தையும் கீழே அவ தெரிஞ்சுக்கணுமே. அதனால வல்மீகம்ங்கிற புற்று தான் அவளுக்கு காதுகள். அந்த காதிலிருந்து பிறந்தபடியால், வல்மீகத்திலிருந்து பிறந்தபடியால் வால்மீகி என்று அவருக்கு பெயர் ஏற்பட்டது. வால்மீகி பகவானுக்கு எப்படி இவ்வளவு ஆச்சரியமா பாடுற சக்தி வருதுன்னா, பூமி பிராட்டினுடைய காது பேசாமல பாடும், சாதாரணமா பாடுமா? அவளுக்கு எத்தனை ஆதரவு இருக்குன்னு தன் ராமனை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக, அதற்காகவே வால்மீகி பகவானாக பூமாதேவி பிறந்தாள் என்று சொல்லுவார்கள். வால்மீகி ஆசிரமம் இன்னைக்கு இருக்கு. இப்ப நாம பார்க்க போற கதையத்தனையும் நடந்தது கங்கையிலிருந்து சற்று தொலைவில் இருக்கிற வால்மீகி ஆசிரமம், உத்தரப்பிரதேசத்தில் கான்பூருக்கு பக்கத்திலே பிட்டூர் அப்படிங்கிற இடம் இருக்கு. அந்த இடத்துல கங்கை கரபுரண்டு ஓடுறது, அங்கதான் வால்மீகியினுடைய ஆசிரமம் இருக்கு. அந்த இடத்துலதான் ராமனுடைய திருக்குமாரர்களாகிற லவகுசர்கள் கர்ப்பிணியா சீதை இருந்தா, அந்த சமயத்துக்கு அங்குதான் கொண்டு போய் விடப்பட்டார்கள். லவகுசர்கள் அவதாரம் பண்ணதும் அந்த இடத்துலதான், வால்மீகி பகவான் ராமாயணத்தை எழுதினதும் அந்த இடம்தான். ராமாயணம் நமக்கு எவ்வளவு உத்தேசமோ அது பிறந்த இடம் உத்தேசம் இல்லையா? அங்க உட்காண்டுதான் அவர் வரிய வரியா எழுதிட்டு இருக்கார். அதனால அங்க நடந்த சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். இப்ப நாம முதல் காண்டம் முதல் சர்க்கத்திலிருந்து சில சில ஸ்லோகங்களை சொல்றேன். இன்னைக்கு நமக்கு எடுத்துக்க வேண்டிய தலைப்பு ஸ்ரீராம ஜனனம். ராமன் அவதரிக்கிறார், என்னத்துக்காக பிறந்தார், எப்படி பிறந்தார், அந்த சரித்திரத்தை பார்ப்போம். சரித்திர பாகத்தை கொஞ்சம் குறவா சொல்றேன், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய உட்கருத்து என்னங்கிறத கொஞ்சம் நிறைய சொல்றேன். ஏன்னா இது வெறும் ஏதோ விராதனை கொன்னார், கபந்தனை கொன்னார், ராவணனை கொன்னார்னா, இந்த நாலு பேரை கொல்றதுக்காக அங்கேருந்து ஒரு போறார் நினைச்சா போயிட போறான். இது நமக்கே ஓங்கி அடிச்சா சில பேர் விழுந்துடுறான். இதுக்கு பகவான் அங்கேயிருந்து இறங்கி வந்து இவாளை மட்டும் கொன்னுட்டெல்லாம் திரும்பி போக மாட்டார். அவன் அவதாரத்துக்கு பல பிரயோஜனங்கள் உண்டு. தர்மத்தை நிர்தாரணம் பண்றது பகவானுக்கு முக்கிய பிரயோஜனம். கண்ணனே சொல்லலையா கீதையிலே? கீதையில அவர் தன் அவதார பிரயோஜனத்தை சொல்றார். அது எந்த அவதாரத்துக்கும் உண்மை, அது ஒண்ணு கிருஷ்ணாவதாரத்துக்குன்னு இல்ல. பரித்ராணாய சாதுனான் விநாசாய ச துஷ்கிருதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ண, துஷ்டர்களை நிரசனம் பண்ண, தர்மத்தை ஸ்தாபிக்க, அது ரொம்ப முக்கியம். மத்த ரெண்ட கூட இங்கிருந்தோ பண்ணிடுவார், ஆனா இந்த லோகத்துல தர்மத்தை ஸ்தாபிக்கணும் இல்லையோ. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, யுகந்தோறும் நாம் பிறக்கிறேன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். ராமன் திரேதாயுகத்தில் அவதரித்தவன். பகவத் அவதாரங்கள் எண்ணிறந்தவை, எல்லாவற்றுக்கும் இவை மூன்று தான் பிரயோஜனம். அதுல கிருதயுகத்திலே மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன ஆகிய முக்கிய அவதாரங்கள் நிகழ்ந்தன. அடுத்த யுகமான திரேதாயுகத்திலே ஸ்ரீராமனுடைய அவதாரம் நடந்தது. அதற்கடுத்த துவாபர யுகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரம் நடந்தது. இது கலியுகம். இன்னும் பகவான் பிறக்கல, இனிமேத்தான் கல்கியா கடைசியில பிறக்க போறார். 432,000 வருஷம் கழிச்சு கலியுகத்துல மொத்தம் இருக்கிறது 432,000 வருஷம். இப்ப எத்தனை ஆச்சு? 5110 இதான் ஆயிருக்கு. இன்னும் 427,000 வருஷம் பாக்கி இருக்கு. கண்ணன் எப்ப பிறப்பேன்னு ஸ்லோகத்துல சொல்றார், சம்பவாமி யுகே யுகே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய யதாயதாகி தர்மஸ்ய கிளானித் பவதி பாரத. எப்பப்ப தர்மத்துக்கு தலைப்புனிவு ஏற்படுகிறதோ அப்பப்போது பிறக்கிறேன். இந்த யுகத்துல பிறக்கலையோ இல்லையவர்? அப்படின்னா தர்மம் தலையே குனியிலேன்னு அர்த்தம். தலை குனிஞ்சாத்த பிறந்துருவாரு அப்படித்தானே சொல்லியிருக்காரு கீதையில. இப்போ அப்ப தலை குனியிலேன்னு அர்த்தம். தர்மம் தலை குனியாத்துக்கே இந்த பாடா இருந்ததுனால் அப்ப அது தலை குனியச்சே என்ன பாடாக போகும்னே நமக்கு தெரியாது. இப்போ தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமின்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அதனால ஸ்ரீராமாவதாரம் நடந்தது திரேதாயுகத்திலே. கிருதயுகத்துக்கு அடுத்தது திரேதாயுகம். ராமச்சந்திரனுடைய அவதாரத்துக்கு பிரயோஜனம் ஏது, என்னத்துக்காக பிறந்தார்னு பார்த்தால், தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை ஸ்தாபிப்பதற்காக. பொதுவாக மூத்தவன் சொல்ல இளையவன் கேட்க வேண்டும். இந்த முறை மாறி போச்சான். இத திரும்ப ஸ்தாபிக்கிறதுக்கு தான் பகவானுடைய அவதாரமே. இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது திரேதாயுகத்தை பத்தி. மூத்தவன் சொல்றத இளையவன் கேட்கறதுங்கிற முறை வீணா போச்சு அப்படின்னு பகவான் கவலைப்பட்டு திரேதாயுகத்துல பிறந்திருந்தார்னால், அப்ப கலியுகத்துல மூத்தவன் சொன்னதை எத்தியான இளையவன் கேட்க போறோமா? போ ஆச்சாரியன் சொன்னா சிஷ்யன் கேட்கணும், தாப்பனார் சொன்னா பிள்ளை கேட்கணும், தாயார் சொன்னா பொண்ணு கேட்கணும், அவரவர்கள் பெரியோர்கள் சொல்றதை இளையவர்கள் கேட்கணும் இல்லையோ? கேக்கறது இல்ல. ஏன்னா கொஞ்சம் தான் தோன்றித்தனம் அதிகமாக போகக்கூடிய நாட்கள், நமக்கே எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற எண்ணம் வந்துடுறது. ஏதோ கண்ட பேர் வாசல்ல போறவா சொல்றதை கேட்கணும்னு சொல்லவே வரல, அதாரும் சொல்லல. நம்ம பெற்றோர்கள்ங்கிறது நமக்குன்னு சமப்பட்டிருக்கிற வளர்ச்சி கண்டிப்பா அது கேட்டாகணும். ஆச்சாரியன் தான் பகவானையே காட்டி கொடுக்க போறார். இப்ப அவர் சொன்னதை கேட்காம எங்க போய் நான் பகவான பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? அவர் சொல்றதை கேட்டாகணும். அதையும் காட்டிலும் ரிஷிகளும் அழ்வார் ஆச்சாரியர்களும் எழுதி வச்சிருக்கா பாருந்தோ, நமக்குன்னே பிறந்தவர்கள் அவர்கள், அவர்கள் அவர்களுக்குன்னு பிறந்தவர்கள் அல்லர்கள். லோகோ ஜீவனார்த்தமாக உலகம் வாழட்டும், உலகத்தில் மழை பெய்தா போலே கருணை வெள்ளம் பொழியட்டும் என்கிற ஆசையோடேதான் அத்தனை ஆச்சாரியர்களும் அவதாரம் பண்ணிருக்கா. ஆனால் அவர்கள் சொல்ற வார்த்தையில நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையோ? வால்மீகி சொல்றார் நம்பணும், வியாசர் சொல்றார் நம்பணும். ஏன் நம்பணும்? ஏன் நம்பணும்னா, அவ சொன்னது வேற எந்த பயண கருதியும் இல்லை, இவனுக்கு நல்லது சொல்லணுங்கிற ஒரே பயன். இப்ப நான் இங்க வந்து உபன்யாசம் பண்றேன், எத்தனையோ பேர் எங்கெங்கயோ போய் பண்ணிட்டு இருக்கலாம், சுவாமி நான் இங்க வந்ததே பயன் கருதி அப்படின்னுட்டா சொல்ற வார்த்தையில யாருக்கும் நம்பிக்கை வரவே வராது. ஏன்னா அந்த பயனுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாராயிடுவேன். ஆனா ஆச்சாரியர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லர்கள். இப்போ ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு ராமாயணம் சொல்ல போறோமோ இல்லையோ, அப்படியே ஒரு 18 வருஷமா ஒரு 28-30 தரம் சொல்லிருப்பேன்னு வச்சுக்கோ. சொல்லிருக்கேன்னா இந்த ஒரு தரமும் அவருடைய ஸ்லோகத்தை தானே உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். அப்ப அவருக்கு ஏதாவது அனுப்பிச்சு வைக்கணுமா? அவர் கேட்கறது இல்லையே. ஆனா இன்னைக்கு நீங்க எதை வேணா ஒரு புஸ்தகம் வித்துட்டு வாங்க, வித்துட்டு வந்தா அந்த யார் எழுதினாரோ அவருக்கு உடனே அதுல ஒரு தொகையை அனுப்பிச்சு விடணும் இல்லையோ? அப்ப வால்மீகிங்கிறாங்களா அனுப்பணும் இல்லையோ? அவரது தானே வச்சு படிச்சுட்டே இருக்கும். இந்தாரும் தேவரீர் ஒரு தரம் இந்த ஸ்லோகத்தை உபயோகப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறமேன்னா கேட்கலையே அவர். பின் என்ன கேட்கிறாருன்னா, இன்னொரு தரம் உபயோகப்படுத்துவியா? இது ஒண்ணுதான் அவர் கேட்கறது. ஒரு தரம் படிச்சினியோ இல்லையோ, அதுக்கு நீ தான் எனக்கு கொடுக்கணும்னா இன்னொரு தரம் சொல்லு. அதைத்தான் திரும்ப திரும்ப ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ ரிஷிகளோ எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் மற்றதையும் எதிர்பார்க்காமல் ஆத்ம உஜ்ஜீவனம் மட்டுமே பயன். ஆத்மா தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறானா, பரமாத்ம ஞானம் ஏற்பட்டு பக்தி வளர்றதா, இது மட்டுமே பயன் இருக்கிறவர் சொன்னதை நம்பாம நான் வேற ஆறு சொல்றத நம்பரு. நான் நன்னா இருக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறார், வேற எந்த பயனையும் அவர் விரும்புறதில்லை. நான் படிச்சேன்னா ரொம்ப திருப்தி படுறார். அப்ப சொன்னதை கேட்டு போக வேண்டியதானே இல்ல? அவரான முட்டாளா இருக்கணும், அதுவும் இல்ல. மகாஜானிகளா இருக்கா ஒத்தொத்தரும், அவரவர்கள் கூடி கூடி காட்டில் அமர்ந்து சாஸ்திர அர்த்தத்தை விசாரம் பண்ணி பண்ணி நமக்குன்னு அர்த்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கார்கள். அந்த நாள்ல இதெல்லாம் எழுதுறதுங்கிறது சுலபம் இல்ல. இப்ப இருக்கிற மாதிரியா தட்டலாம் எல்லாத்தையும் கிடுக்கிடுன்னு தட்டினா, இது நமக்கு தெரியாத பாஷையெல்லாம் அதுவே சொல்லி கொடுக்குறது. நாம ஏதானு ஒண்ணு அடிச்சோம், அதுல தப்பா இருக்கா, அது சொல்றது நீ தப்பா அடிக்கிறியே, இதெல்லாம் அன்னைக்கு யாரும் சொல்லியிருக்க போறது இல்ல, தேவையும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம புத்தி குறைச்சலா இருக்கு, அது சொல்றது. அன்னைக்கு அவளுக்கு புத்தி நிறைய இருந்தது, அது சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இப்ப அவர்கள் அது எழுதுறார்கள்னு வச்சுங்கோ, எழுதும் போது ஓலச்சுவடியில எழுத்தாணிய வச்சுன்னு வடிக்கணும். ஓலச்சுவடியில அழுத்தி எழுதறச்சே நடுவுல ஓலச்சுவடி முறிஞ்சு போச்சுன்னு வச்சுங்கோ, எழுதின ரெண்டு ஸ்லோகத்தையும் மறுபடியும் புது ஓலச்சுவடி எடுத்து எழுதணும். ஏன்னா முறிஞ்சது முறிஞ்சதுதான், அதை மறுபடியும் உபயோகப்படுத்த முடியாது. அந்த ஓலச்சுவடியை கீழே போட்டுடணும், இன்னொரு செவடி எடுத்து விட்டு இடத்திலேருந்து எழுதணும். எங்க முதல் ஸ்லோகமோ அந்த ஸ்லோகத்திலேருந்து எழுதினு வரணும். இப்படி பார்த்து பார்த்து தான் தங்களுடைய வாழ்நாட்களுக்குள்ளே இதித்தனி நமக்குன்னு வைத்து உள்ளார்கள். அதனால அவசியம் நாம் அதில் ஆதரத்தோட சொல்லிருக்கிறது வாஸ்தவமா தான் இருக்கும், நம்ம நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நாம் அணுகணும். இது என்னமோ ஒரு காலத்துக்கு கதை எழுதி வச்சிருக்கிற புஸ்தகம், கதை புஸ்தகம்னு கிட்டக்க போனோம்னால் பிரதிபத்தி வராது, வரவே வராது. இது நாம மட்டும் இன்னைக்கு பண்ணல, எத்தனை ஆச்சாரியர்கள் இதையே தங்கள் பொழுதுபோக்கா வச்சிருப்பா. இப்ப இத்தனை பேருக்குமா புத்தி இல்ல, எத்தனை பேர் இதுல பொழுது செலவழிச்சிருப்பா? அப்படின்னா அவ எல்லாருக்கும் இதுல ஆதரவு இருக்குன்னு அர்த்தம். அவர்கள் எல்லாம் புத்தி நிறைய இருந்தவா தானே, அப்ப இதுல இருக்கவே தான் பின்பற்றி உள்ளார்கள். அதனாலே ராமச்சரித்தம்ங்கிறது நமக்கு முன்னோடியான சரித்திரம். வால்மீகி அதற்கென்னே அவதாரம் பண்ணிருக்கார், எழுதியிருக்காருங்கிறது முக்கியம். அவ்வால்மீகி என்ன எழுதினார், ஏன் புறப்பட்டார், இது எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். பிட்டூர்ங்கிற இடம் சொன்னேன், அந்த இடத்துலதான் வால்மீகி இருக்கார். பரத்வாஜர் வால்மீகியனுடைய சிஷ்யர், அவ ரெண்டு பேரும் அங்க வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்ப நடக்கிற சரித்திரம் இது. நாரத பகவான் ஒரு முறை வால்மீகியனுடைய ஆசிரமத்துக்கு எழுந்தருள்கிறார். அப்ப நாரதரை விழுந்து சேவிக்கிறார், நமஸ்கரிச்சுட்டு அவர் கொடுக்க வேண்டிய ஆர்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாத்தையும் கொடுத்து ஆசனத்துல உட்காந்து வச்சுட்டு கைய கட்டி வாய் புதைத்து கொண்டு சில கேள்விகள் கேட்கிறார் வால்மீகி. அதுக்கு நாரதர் பதில் சொல்றார். பதில் சொல்ல இடத்திலேருந்து தான் வால்மீகி ராமாயணம் தொடங்குறது. முதல்ல நாரதர் சரித்திரத்தை சுருக்கமா சொல்லிடுறார், இதுதான் ராமச்சரித்திரம், மனசுல வச்சுக்கும், காலம் வரும் பார்த்துக்கலான்ட்டு அவர் பொறுப்பு போயிட்டார். இவர் போன பிற்பாடுதான் பிரம்மா வந்தார், வந்த பிற்பாடுதான் அனுகிரகிக்கிறார், இதுக்கு நடுவுல தீர்த்தமாடிட்டு வரலாங்கிறதுக்காக வால்மீகி போயிட்டு வர்றார். இந்த மூணு சேர்த்து ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். முதல் சரித்திரம் நாரத வால்மீகி சம்பாதம், அடுத்த சரித்திரம் வால்மீகி தமசா நதியில தீர்த்தமாடுறதுக்காக போனது. அடுத்த சரித்திரம் பிரம்மாவே வால்மீகியனுடைய ஆசிரமத்துக்கு வந்து அனுகிரகிச்சு ராமாயணம் பாடுறதுக்காக தூண்டி விட்டது. இந்த மூணையும் சேர்த்து பார்ப்போம். முதல் சர்க்கத்தில் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். முனிபுங்கவரான நாரதரை வால்மீகி வேண்டுகிறார். தபஸ்வாத்தியாய நிரதம், நாரதருக்கு இருக்கிற பெருமைகளை சொல்றார். தபஸ்ஸாலே பூரித்தவர். சுவாத்தியாய நிரதம், சுவாத்தியாயம் சுவாத்தியாயம் வேதாத்தியனம் பண்றது. சுவாத்தியாய நிரதம், வேதங்களை முழுவதுமாக கற்று தேர்ந்திருக்கிறார். தபஹா சுவாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம், நல்ல வாக் சாதுர்யம். ஒரு ஆச்சாரியனா இருந்தா இந்த மூணு ஓணும். அவருக்கு முதல்ல தாங்க சாஸ்திரத்தை நல்லா அத்தியனம் பண்ணிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது அத்தியனம் பண்ணிருந்தா போருமா, தபஸ் வேணும் இல்லையோ, அனுஷ்டானம். ஞானம் மட்டும் இருந்துட்டு அனுஷ்டானம் இல்லாத போகக்கூடாது. அப்ப அனுஷ்டானம் இருக்கு தபஸ் இருக்குன்னார். இந்த ரெண்டு இருந்தா அவர் மோட்சத்துக்கு போடுவர், நாங்க எப்படி போறது? அதுக்காகத்தான் வாக்விதாம் வரம். அவருக்கு வாக் சாத்துரியம் இருந்தா தான் நமக்கு சொல்லி கொடுப்பார். அதனாலே முதல்ல அவருக்கு ஞானம் வேணும், ஞானத்துக்கு தகுந்த அனுஷ்டானம் வேணும், இந்த ரெண்டையும் எடுத்து சொல்லக்கூடிய வாக் சாத்துரியமும் வேணும். இந்த மூணு நாரதரிடத்தில் இருந்துதான். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம், ஞானம் மட்டும் இருந்து அனுஷ்டானமே இல்லேன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும்? சுனப்புத்தம் விவாவர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம். ஒரு பண்டித்தனா இருக்கார் ஆனா தர்மமே இல்லை, அவர் ஒண்ணு அத்த கடைப்பிடிக்கிறதே இல்லேன்னு வச்சுங்கோ. அப்போ சுனப்புச்சம்னா நாய்வால், நாய்வாலை போலே வீண் அப்படின்னு எழுதி வச்சா. ஒருத்தர் ஞானம் மட்டும் இருந்து அதுக்கு தகுந்த அனுஷ்டானம் இல்லாம போனா நாய்வால் போலே வீண். உடனே ஒருத்தர் கேட்டிருந்தவர், உபன்யாசத்தில் கேட்டிருந்தவர் வேடிக்கை எழுந்திருந்து கேட்டார், சாமி பகவான் எதையும் வீணா சிருஷ்டிக்கவே மாட்டார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ எதோ இப்ப நாய்வால்னு ஒண்ணு சொன்னீர், அது வீண்னு வேற சொன்னீர், அவர் என்னத்துக்கு நாய்வால் அப்ப சிருஷ்டிச்சார்? அதான் வீணும் இல்லையோ, அப்ப எதுக்காக சிருஷ்டிச்சார்னு கேள்வி. ஆச்சாரியன் ரொம்ப சாமர்த்தியக்காரர், சிஷ்யனை இப்படி கேட்டா அவர் பதில் சொல்ல மாட்டாரா? அதனால அவர் திரும்ப பதில் சொன்னார், யாரான ஒத்த ஞானம் மட்டும் இருந்து அனுஷ்டானமே இல்லேன்னு வச்சுக்கோ, இத போலேன்னு சொல்றதுக்கு லோகத்துல ஒண்ணு வேணும் இல்லையோ, அதுக்கு தான் நாய்வாலை சிருஷ்டிச்சாருட்டார். ஒரு பிரயோஜனம் இருக்கு, என்ன நாய்வால போலேன்னு சொல்லணும் இல்லையோ, ஞானம் இருக்கு பாண்டித்துக்கு தகுந்த அனுஷ்டானம் இல்ல, எதை போலே வீண்னா நாய்வால போலே வீண், அதை புரிய வைக்கிறதுக்காக நாய்வால் போல் இருக்கு. அதனால சுனப்புச்சமிவ அனர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம்னு சொல்லுவார்கள். அப்படி இல்லாமல் நல்ல ஞானியாய் ஞானத்துக்கு தகுந்த அனுஷ்டானமும் படைத்தவராய் இவ்விரண்டையும் எடுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியத்தோட நாரதர் இருக்க அவரை விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்திக்கிறார். 16 கேள்விகள், ரொம்ப ஆச்சரியமான கேள்விகள். 16 குணங்களை பத்தி சொல்லி இந்த 16 யாரிடத்தில் உள்ளன என்று கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேணச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா ஆத்மவான் கஹ ஜிதக்ரோதா துதிமான் கோனசூயகா வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தஸ்ச கஸ்ஸைக பிரியதர்சனா கஸ்ஸ பிப்பதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ஸ சஞ்யுகே. 16 கேள்வி. இந்த 16 கல்யாண குணங்களும் ஒரு நேரத்தில் ஒருத்தனிடத்தில் உண்டா? அதான் கேள்வி. 16 பேரிடத்தில் இருக்கலாம், அது வேற. இந்த 16 ஒத்தரிடத்தில் இருக்கான்னு கேட்கிறார். 16ங்கிறதே ரொம்ப வசதியான எண்ணிக்கை. ஷோடசகலா பரிபூர்ணமான சந்திரமண்டலம்னு சொல்லுவார்கள். சந்திரனை பார்க்கிறமே 16 கலைகள் அதற்கு நிரம்பி இருக்கும். எப்பவும் கிருஷ்ணபக்ஷத்தின் போது அந்த கலை ஒன்னுனா குறைஞ்சுட்டே வரும், சுக்லபக்ஷத்தின் போது கலை நிரம்பிண்டே போகும். இதை பண்றது சூரியன், சூரியன் தான் இந்த கலை குறைஞ்சுட்டே வர்றத வளர்த்துட்டே போவர். இந்த 16 கலைகளை நிரம்பி இருந்ததுன்னா பூர்ண சந்திரன் அப்படின்னு நாம கொண்டாடுறோம். இப்ப நாம பேச போறது யார பத்தி? ராமச்சந்திரன். அவரே இப்ப சந்திரன் இல்லையோ, அவருக்கு எது பூர்த்தி? இந்த 16 குணங்களாகிற கலைகள். அந்த சந்திரனுக்கு எப்படி 14 கலைகள் குண அழகு கூட்டுறதோ அத போல 16 குணங்கள் ராமச்சந்திரனுக்கு மெருகூட்டுகின்றன. இவர் 16ன்னு கேட்டாலும் 16 தான் வச்சுக்கூடாது, 16ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணில் அடங்காத கல்யாண குணங்கள். ராமனுக்கு இருந்த குணங்கள் எத்தனைன்னு சொன்னால் சங்கியாதும் நைவசக்கியந்தே குணாகா தோஷா ச சார்ங்கிணா ஆனந்தியாது பிரதமோ ராசிஹி அபாவாதேவ பசிமஹா. சங்கியாதும் நைவசக்கியந்தே என்றதுக்கே முடியாது. ராம கல்யாண குணங்களை இத்தனைன்னு எண்ண முடியாதான், எண்ணினா கைவலி கண்டு போடும், ஊற்றுடுவோம். குணாகா தோஷாச்ச சார்ங்கிணா அவனுடைய தோஷங்களை எண்ண முடியாதுன்னார். சுவாமின்னா ஒண்ணு கூட இல்லே, அபாவம். ஒன்னு இருந்தா இது இது இதுன்னு விரல் விடலாம், ஒரு தோஷம் கூட இல்லை, அதனால ஒன்னு கூட விரலே விட முடியாது போற சொல்லு, அதனால தோஷங்களையும் எண்ண முடியாது. சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே குணாக தோஷாச்ச சார்கிணா ஆனந்தியாது பிரதமோ ராசிகி. நிறைய இருக்கிறதுனாலே குணங்கள் எண்ண முடியாது, ஒன்னு கூட இல்லாதபடியாலே தோஷங்கள் எண்ண முடியாது. உடனே நாம நன்னா மாறு தட்டிக்கலாம், சுவாமி என்னோட குணதோஷங்களே எண்ண முடியாது. ஏன்னு கேட்டா கொஞ்சம் மாத்தி வச்சுங்க, குணம் ஒண்ணு கூட இல்ல அதனால எண்ண முடியாது, தோஷங்கள் எத்தனைன்னே தெரியாது அதனால எண்ண முடியாது. ஆக மொத்தத்துல பெருமாள் நானும் சமம், குணதோஷங்களை எண்ண முடியாது. இதுல அவருக்கும் அதே எனக்கும் அதேன்னு வச்சுக்க வேண்டியதான். சங்கியாதும் நைவ சக்கியந்தே குணாகா தோஷாச்ச சார்கிணான்னு. ஆக ராமனை பற்றி இது முதல் கேள்வி, ராமன்கிற பதில் இன்னும் தெரியாது. வால்மீகி பகவான் பொதுவா கேள்வி கேட்கிறார், கோன் வஸ்மின் அஸ்மின் லோகே, இந்த உலகத்திலே சாம்பிரதம் லோகே, இப்போது கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான், யார் சுசீலன் சௌசீல்யம் உடையவன் யார், குணசப்தத்துக்கு பொதுவாக இருந்தாலும் ஆனா விசேஷித்து சௌசீல்யம்ங்கிறது பொருள். சௌசீல்யம் தான் ராமாவதாரத்துக்கே முக்கியமான குணம், அதனாலதான் முதல் குணமாவே அதை கேட்டார் வால்மீகி. சௌசீல்யம்னால் மகதா மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷஸ்வபாவம் சௌசீல்யம், மிகப்பெரியவன் ஒருத்தன் மகத், மந்தை சக ரொம்ப சாமானியன் இன்னொருத்தன், நான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன்கிற வேறுபாடு பார்க்காமல் யார் தோளோட தோள் கைகோத்து கொள்ளுகிறானோ அவன் தான் சுசீலன். ராமன் அப்படித்தான் பண்ணாரான், கங்கா கூலத்துல போய் ஒரு வேட்டுவ சாதியிலே பிறந்த குகன் அவன தம்பிங்கிறார், பம்பா தீரத்துக்கு போய் ஒரு குரங்கு கூட்டத்திலே பிறந்த சுக்ரீவன் அவன தம்பிங்கிறார், கடற்கரைக்கு போய் ராட்சச குலத்திலே பிறந்த விபீஷணன் அவன தம்பிங்கிறார். ஆனா இவரோ மனிதர் குல மாணிக்கமான க்ஷத்ரிய குல திலக்கமான சக்கரவர்த்தி திருமகனே எம்பெருமான், அவர் போய் இவாளோடலாம் சேரணுமா அப்படின்னு கேட்டா சேர்ந்திருக்காரு. அதனாலதான் சௌசீல்யம் சௌசீல்யம்னு, அஸ்ய அவதாரஸ்ய தத்துவம் சௌசீல்யம். ஸ்ரீ பராசர பட்டர் விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்துக்கு வியாக்கியானம் பண்றார், பரத்தி பரமஸ்பட்டா துஷ்டா புட்டா சுபேக்ஷணா ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோனயான்னு சொல்ற மொழியும், அதெல்லாமே ஸ்ரீ ராமாவதாரத்துக்குன்னு இருக்கிற திருநாமங்கள். அந்த இடத்துல சொல்றார் பகவான், அஸ்ய அவதாரஸ்ய தத்துவம் சௌசீல்யம், சௌசீல்யம் தான் ராமாவதாரத்துக்கு தத்துவமே. கண்ணனுக்குன்னு இருக்கிறவா இதை அப்படியே ஏத்துடுவாளா, கொஞ்சமான கேள்வி கேட்க மாட்டாள். வாஸ்தவம் தான் சுவாமி, உங்க ராமன் ஆரோடவனா கை கோத்துப்பர் தோல்ல கை போட்டுப்பர், ஆனா ஒரே ஒரு சந்தேகம், நீங்க பதில் சொன்னா தேவலே, என்னதுன்னால் ஒரு ஒரு இடத்துலயும் நீர் வேட ஜாத்தின்னு சொன்னீர், குரங்கு ஜாத்தின்னு சொன்னீர், ராட்சஸ ஜாத்தின்னு சொன்னீர், ஆனா அந்தந்த ஜாத்தியினுடைய ராஜாவோட தானே அவர் கை கோத்துக்கிறார். ஏன் மூணு இடத்துலயும் பாருங்க, இப்போ வேடர் கூட்டத்துக்கு தலைவன் குகன் அவனோட தான் தம்பின்னு சொல்லிக்கிறார், அதே குரங்கு கூட்டத்துக்கு தலைவன் சுக்ரீவன் அவனோட தான் தம்பின்னு சொல்லிக்கிறார், ராட்சசர்களுக்கு ராஜா விபீஷணன் அவனோட தான் தம்பின்னு சொல்லிக்கிறார். ஆனா எங்க கண்ணனை கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற கடைநிலை தொண்டனோட கை கோத்துக்கிற, அப்பதானே உண்மையான சௌசீல்யம். என்ன ராஜாவோட ராஜா கை கோத்துக்கிறது சௌசீல்யமா இருக்கட்டும், அது ஏதோ மட்டமா இருந்தா கூட அதுக்குள்ளயும் வசத்தியை தேடி பிடிச்சுதானே ராமன் தம்பின்னு சொல்லிக்கிறார். ஆனா கண்ணன் இருந்தது அப்படியா, கோபிகா ஸ்திரீகளோட கோபகுமாரர்களோட இன்னார் இனியார்கிற வாசி பார்க்காமல் கைகோர்த்து கொண்டான், அதுக்கு சௌசீல்யம் அந்த குணத்துக்கு பேர். அதனாலதான் முதல் கேள்வியாய் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான், வெறும சுசீலனா இருந்தா போறமா, வீரம் இருக்கணும், யார் வீரமுடையவன்னா ரகுவீர கத்தியம்னு வேதாந்த தேசிகன் பாடிட்டார், மகாவீர வைபவம்னு பேர், ஜய ஜய மகாவீர அப்படின்னு சொல்லுவார்கள். அதனுடைய தகப்பனார் இருந்தார், நான் பழைய கதை சொல்றேன், இப்போ அவர் தில்லியில ஒரு சமயம் கூட்டிருந்தா, மகாவீர ஜெயந்தியில கொண்டாடுறவா கூட்டுட்டா, அவருக்கு அது தெரியாது, அவர் எங்கேயோ போயிருக்கிறச்சே கூப்பிட்டுட்டா, அவ கூப்பிட்டது மகாவீர வைபவம்னு தலைப்பு போட்டுட்டு யாரையோ பத்தி பேச, இவர் பேசுவார் நினைச்சு அங்க போயிட்டார், அங்க போனப்புறம் தான் தெரிஞ்சு ஓ இது நம்ம பேச வேண்டிய இடமே இல்ல போல் இருக்கு, இது யாரு தோணுட்டு. ஆனா மகாவீர வைபவம்னு ராம வைபவத்தை முழுக்க சொல்லுட்டு, எனக்கு தெரிஞ்ச மகாவீரர் இவர் தான் அப்படின்னு வெளியில வந்துட்டது, அந்த நாள்ல பத்திரிகையிலே வந்தது, இதுதான் நடந்ததுன்னு. அதனால மகாவீரன் நாள் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீர்யவான் தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச சத்தியவாக்கியோ திருடவிரதா, யார் மெய்யே பேசுபவன், யார் பார்ப்பவர்களுக்கு ஆவலை தூண்டுபவன், யார் கோபமே இல்லாதவன், யாருக்கு கோபம் வந்தால் தெய்வங்கள் கூட நடுங்கும், யாரை பற்றி எழுதுவதற்கு ரிஷிகள் அத்தனை பேரும் ஆசைப்படுவர்கள், யாருத்தன் செய்த நன்றிய ஒரு துளி கூட மறக்க மாட்டான், யாருத்தன் என்ன அபகாரம் செய்யப்பட்டாலும் அத்த மறந்தே போய்விடுகிறான், யார் வித்வான், யார் ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன், யார் அனைத்து ஜீவராசிகளிடத்திலேயும் கருணையை வடிவெடுத்தவன், யார் 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 விடாம கேட்டார் அவரும். நாரத் எல்லாத்தையும் கேட்டுக்கிறார், நான் தான் கேட்டிருக்காரு சிஷ்யர். இப்போ இவருக்கு பதில் சொல்லணும் மூல்யம். பகவோ துர்லபாசைவ ஏத்வயா கீர்த்திதா குணாக முனே வக்ஷாம்யஹம் புத்வா தைர்யுக்த ஸ்ருயதாம் வரஹ. இரும் வால்மீகி ரொம்ப வேகமா எடுக்கிறீர், சொல்றேன். பகவோ துர்லபாசைவ, நீர் கேட்டிருக்கிற குணங்கள் எல்லாம் சுலபத்திலே யாரிடத்திலையும் காணக்கூடிய குணங்கள் அல்ல. துர்லபாக அரிதுன்னு அர்த்தம். பகவோ துர்லபாக அரிது அரிது அரிது, நீர் சொல்லும் குணங்கள் எங்கும் காணப்படாது. இருக்கு பதில் இல்லையே, நான் சொல்லல இருக்கு. பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாக உனே வக்ஷாமி, நான் சொல்றேன் உமக்கு. அகம் புத்வா, நான் தெரிஞ்சுண்டு, புத்வானா தெரிந்து கொண்டுன்னு அர்த்தம். அகம் புத்வா தைர்யுக்த ஸ்ருயதாம் வரஹ, கேளும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் பேசல இவர். வால்மீகி பாக்கிறார், என்ன ஆச்சாரியன் சொல்லியிருக்கிற சப்தத்தை பார்த்தா புத்வா தெரிஞ்சுண்டு சொல்றேங்கிறார். ஒருவேளை இப்பதான் ஆராய்ச்சியை பண்றாரோ, இனிமேதான் அவருக்கே விஷயம் தெரிய போறதோ, அப்புறம் நான் என்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன். அதனால சிஷ்யன் கேட்டுட்டா சட்டுன்னு ஆச்சாரியனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா, இவருக்கு தெரியாதோன்னு தோணும். நாரதருக்கு பதில் தெரியாதபடியாலே காலதாமதம் இல்லை. கேட்டவுடனே ராமன் தான் பதில் தெரிஞ்சு போச்சு நாரதருக்கு. ஆனா அந்த ராமனிடத்துல இத்தனை குணங்களும் இருக்குன்னு மனசுல படுமோல்லையோ, பட்டுத்தானே பதில் சொல்லியாகணும். இப்போ அந்த மனசு பட்ட உடனே உருகி போய் பேச்சு வாயில வரல. அதனால புத்வாங்கிறதுக்கு பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கிறது அறிந்துன்னு அர்த்தம் அல்ல, என்ன தேத்திண்டுன்னு அர்த்தம். தெரியும், நீ சொன்ன உடனே கேட்ட உடனே ராமன் தான் சகல கல்யாண குணாபிராமன் தெரியும். ஆனால் அதை சொல்றதுக்கு நான் தழுதழுத்து போற சொல்லு, ராமன் பதில் சொல்றதுக்கு அவரால் முடியலே. ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் கொடு, கொஞ்சம் மனசை தேர்த்தினுட்டு அப்புறம் நிமிந்து உட்காந்து சொல்றேன். முனைய வக்ஷா மகம் புத்வா தைர்யுக்த ஸ்ருயதாம் வரஹ ஆறுன்னு ஆவலோட வால்மீகி கேட்டுருக்கார். ஒரே பதில், நீ பதினாறு கேள்வி கேட்டீர், எங்கிட்ட ஒரு பதில் தான் இருக்கு. இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹா ராமோ நாம ஜனைஸ்ருதஹா, இக்ஷ்வாகு வம்சத்திலே அவதரித்தவனாய் ராமன் என்று பெயர் பெற்றிருக்கும் சக்கரவர்த்தி திருமகன், அவனே தசரதனுக்கு ஆத்மஜன், அவனே சிவசங்கர உயர்ந்தவனுடைய காகுத்ஸ்தனுடைய வம்சத்திலே வந்து திருவவதாரம் பண்ணினவன், இக்ஷ்வாகு குலத்துக்கு கொருந்து மனுகுல மகீபாலன், சூரிய வம்சத்திலேயே அவதரித்தவன். அந்த ராமனை பற்றி உமக்கு சங்கிப்தமாக சுருக்கமா கதையை சொல்றேன் கேட்டுக்கும் அப்படின்னு ஒரு 32 ஸ்லோகங்களுக்குள்ளே ராமாயண கதையை சொல்லியே முடிச்சிட்டார் அவர். அதுவா இருந்திருந்தா நமக்கு ரொம்ப வசதி. ஏன்னா 32 ஸ்லோகம் தானே, 24,000 ஸ்லோகம், இவ்வளவு பெரிய மகாகாவியம் அப்படின்னு பாக்கிறதுக்காக தானே நாளா இருக்கு. 9 நாள் கேட்கலாம், 90 நாள் கேட்கலாம், 900 நாட்களும் கேட்கலாம். ஒரு ஸ்லோகமும் ஒரு நாள் கேட்டுட்டு இருக்கலாம். அத்தனை அர்த்தம் பொதிந்திருக்கிறது. வெங்கிய காவியம்னு ராமாயணத்துக்கு பேர். வெங்கிய அர்த்தம்னா உள்ளுரை பொருள். மேலெழுந்த வாரியா ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா அதுக்கு உள்ள போய் பார்த்தோம்னா இன்னும் ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் கிட்டும். அதனாலதான் இந்த இடத்துல தான் பார்த்து ராமன் தான் அப்படின்னு பதில சொல்லிட்டு ராமனுடைய சரித்திரத்தை உமக்கு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளும். இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹ ராமோ நாம ஜனைஸ்ருதஹ நியதாத்மா மகாவீர்யஹ துதிமான் திருதிமான் வசி புத்திமான் ஸ்ரீமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்கண விபுலாம்சஹ மகாபாஹு கம்புக்ரீவஹ மகாஹனுஹு மகோரஸ்தஹ மகேஷ்வாசஹ கூட சத்ரு அரிந்தமஹ ஆஜானுபாஹு சுஷிராஹ சுலலாடஹ சுவிக்ரமஹ சமசம விபக்தாங்கஹ ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விசாலாக்ஷஹ லக்ஷ்மீவான் சுபலக்ஷணஹ. இவர் 16 கேள்விகள் கேட்டாரோ இல்லையோ, பதில்ல ஒரு பதில் சொல்லிட்டார். ராமன் தான் இத்தனை கல்யாண குணங்களும் படைத்தவன் சொல்லிட்டு அந்த இடத்திலே வால்மீகி பகவான் ராமனுடைய உருவ அழக பத்தி ரொம்ப கேட்கல, குணங்களை பத்தி தான் நிறைய கேட்டார். ஆனா முதல்ல நாரதர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க, உருவத்தை பத்தி 8 ஸ்லோகம் சொல்லிட்டு அப்புறம் குணங்களை பத்தி சொல்றார். என்ன என்ன ஈர்த்தது அதுதான் வால்மீகி, உமக்கு என்னது தெரியாது, நீர் பார்த்துட்டீர்னா நீர் இதெல்லாம் கேட்க மாட்டீர், ராமனுடைய அழக பத்தி தான் பேசுவீர். இப்ப பெருமாளை சேவிக்கிறோம், அவர் பிரம்மம் காரணம் எங்கேயோ இருக்கார், எல்லாத்தையும் படைக்கிறார், இதெல்லாம் இருக்கட்டும் வசதி தான். ஆனா இப்ப அதை பத்தி எத்தனை நாள் சொல்லியிருந்தா நமக்கு மனசு ஈர்க்க போற சொல்லுங்க, நம்ம பார்த்ததே இல்லை. பார்க்காத ஒரு விஷயத்தை பத்தி என்னதான் யோகம் தியானம்னாலும் மனசு ஈடுபடவே படாது. ராமன் உடனே கருணீல வர்ணம், 8 வசரம், அழகில அழகே வடிவெடுத்த சீதை, இந்த பக்கம் அதுக்கு தகுந்த லக்ஷ்மணன், கையிலே பிடித்த வில்லு, கருணையே ததும்பும் விழிகள், இத ஞாபகம் வச்சிருந்தா தான் நமக்கு பக்தியே. இதை விட்டுட்டு அவரே பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் உண்மைதான், சாஸ்திரம் சொல்றது ஒண்ணுமே பொய் கிடையாது. நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய், சீரார் சுடர்கள் இரண்டாய், சிவனாய், அயனானாய். ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார், நீயே நீர், நீயே தீ, நீயே கால், நீயே அயன், எல்லாம் நீதான். பெருமாள் உடனே சொன்னார், எல்லாம் நான் தான் புரிஞ்சுட்டே இல்லையோ, அப்ப என்ன வரணும் வரணும்னு சொல்லாதீங்க. உம்ம ஊர்லயே பிருத்திவி அப்பு தேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையோ, அதையே பார்த்து என்ன சேவிச்சதா வச்சுக்கும் முட்டா பெருமாள். ஆழ்வார் சொன்னார், அதெல்லாம் எனக்கு திருப்தி கிடையாது, அதுக்குன்னு குளத்தை போய் பார்த்தா ஒன்ன பாக்குற அளவுக்கு எல்லாம் ஞானம் எனக்கு இல்ல. அது யாரா நாலு ரிஷிகளுக்கு இருந்திருக்கலாமே தவிர, நீ எனக்கு வேண்டியபடி கூறாராழி வஞ்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய், ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே, சங்க சக்கரங்களை ஏந்திண்டு நான்கு தோள்களோட எனக்கு பிடிச்ச வடிவத்தோட வந்தத்தனை எம் மனசு ஈடுபடும். நீ பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இருந்தா எனக்கு ஈடுபடுமா? அதனாலே ராமன் உடனே குணங்கள் எத்தனையோ இருந்தாலும் ரூப குணங்கள் தான் முதல்ல நாரதரை ஈர்க்கிறது. பெருமாளுக்கு ஸ்வரூப குணங்கள்னு பல, ரூப குணங்கள்னு பல. ஸ்வரூபங்கிறது அவருடைய இயற்கை, அதை பத்தி சொல்லக்கூடிய குணங்கள் எத்தனையோ, அது எல்லாத்தையும் கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டார் நாரதர். தள்ளுட்டு அவனுடைய ரூபத்தை பத்தி தான் முதல்ல சொல்றார். மகோரஸ்கா மகேஷ்வாசா கூட ஜத்ரு அரிந்தமஹ ஆஜானுபாகு, ரொம்ப 8 அடி வசரம், 96 அங்குலம்னு வால்மீகியை சொல்றார். ஓ 12 அங்குலம் ஒரு அடியோ இல்லையோ, 96 அங்குலம்னா 8 அடி வசனமா ராமன். அந்த யுகத்துல அப்படி இருந்திருக்கா போல்ரு. அதனாலே ராமனோ மகோரஸ்தா மகேஷ்வாசா, அந்த அடி வசரத்துக்கு துளி அளவுக்கு வில்லு ராமனுக்கு கையில இருக்கும். சாரங்கிற வில், அவர் நிக்கிறாரா வில்லு நிக்கிறாரான்னு இருக்குமா, அவ்வளவு பெரிய வில்லை கையில ஏந்தி கொண்டு மகேஷ்வாசா கூட ஜத்துரு அரிந்தமஹ ஆஜானுபாகு, தன்னுடைய முழந்தாளவு நீண்ட கைகளோலே சுஷிராக சுலலாட்டா சுவிக்ரமஹ சமபக்த விபக்தாங்கர், அவனுடைய தோள்கள்லேருந்து இடையிலேருந்து தொடைகள்லேருந்து திருவடி வரைக்கும் தகுந்த சமனான சீரிலே இருக்கக்கூடிய வடிவழகு. சமஹ சமவிபக்தாங்கா ஸ்னிக்த வர்ணஹ நிகு 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 நிகுன்னு மனசை ஈர்க்கக்கூடிய கருநீல வர்ணம், வெளுப்பாலே சகப்பாலே, ஆனா கருப்பா இருந்து ஈர்க்கக்கூடியதுங்கிறது ராமனுக்கு கிருஷ்ணனுக்கும் தான். ஏன்னா சாதாரணமா வெளுப்பா இருக்கா அழகா இருக்கான்னு விடுவா, இங்க சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பா இருந்தா தான் அழகே, பெருமாளே கருப்பு, அதுக்கப்புறம் வெளிப்பாரான்னு இருந்தா வெளுப்பா இருக்கிறவா முதல்ல நகநட்டு போட்டுண்டாலே எடுக்கவே எடுக்காது. இப்ப தங்கத்தை போய் காசு கொடுத்து மெனக்கெட்டு வாங்கிட்டு வருவோம், அவ வெள்ள வெள்ளையனு இருந்தா போட்டுண்டா வித்தியாசமே தெரியாது. அதனால கருப்பா இருந்தா தான் வைரம் போண்டா நன்னாவே இருக்கும். இப்ப பகவான் அப்படியே இருக்காரு, ராமரத்னம் இல்லையோ, ரத்தனம் அப்பதானே நல்லா இருக்கும், கோபால ரத்தனம் ராமரத்னம்னு சொல்லலையா, அவ கருப்பா இருந்தா தான் ரத்தனம் நல்லா இருக்கும், அவளே வெளுப்பா இருந்தா. இப்ப பெருமாளுக்கு பரியட்டம் வஸ்திரம் வாங்கி சமர்ப்பிக்கிறதுக்கா போறோம், அர்ச்சக சுவாமிகிட்ட கேட்டு பாருங்க, பாரசாய் பெருமாள் சேவைக்கு போறோம், அங்கங்க ஒருத்தர் பெருமாள் சேவைக்கு போறோம், அங்க போயிட்டு சுவாமி எந்த வர்ணத்துல வஸ்திரம் வாங்கிட்டு வரலாம், நம்ம சொல்ற மாதிரி வெள்ளையா வாங்கிடுவா புசுன்னு வாங்கிட்டு வரலாம் சொல்ல மாட்டான், நல்ல கரும்பச்சை கரு நீளம் மஞ்சள் சகப்பு வாங்கிட்டு வரும்புவா. நம்ம தோணு கருப்பா இருக்கிறவா இதெல்லாம் கட்டிண்டா எப்படி இருக்கும், சாதாரணமா இப்ப நான் கருப்பா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள்ல புடவைய கட்டிண்டு இல்ல அதுக்கு மேல ஒரு சொக்கா போண்டு நீளத்துல போண்டு அதுக்கு மேல ஒரு சால்வைய சகப்பா சுத்திண்டு பச்சையில ஒரு முண்டாசு கட்டின்னு வந்து பாருங்க, கருப்பா இருக்கிறவர் எப்படி இருக்காருன்னு அப்பதான் தெரியும். ஆனா பகவானுக்கு இத்தனையும் பண்றோம், அவர் கருப்பத்தான் இருக்காரு நிகு நிகுன்னு அவ்வளவு நெடிய உஷாரம், ஆனா அவருக்கு என்னைக்கானும் பச்சை நீளம் மஞ்சள் இப்படித்தான் வஸ்திரமே சாத்திரா. ஆனா அது எவ்வளவு அழகா எடுக்கிறது தெரியுமா, அழகா இருக்கிறவாளுக்கு எது பண்ணாலும் எடுக்கும், இல்லேன்னா எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அதனால இது நாம இதெல்லாம் இந்த சரீரத்தை அலங்காரம் பண்ணிக்க முயற்சித்த அர்த்தமே கிடையாது, ஆத்மா அழகு அதை அலங்கரிக்கிறதுக்கு தான் வழி பார்க்கணுமே தவிர, பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும் திருவுருவத்தையே அலங்கரிக்கணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆத்மாவை அலங்கரிச்சுக்கணும். ஏன்னா இந்த சரீரத்துக்கு எந்த ஒண்ணும் இல்லை, ஆனா பகவானுடைய திருமேனிங்கிறது ஈர்க்கிறது சொல்லி மனசே, அதனாலதான் அவனுக்கு அத்தனை அலங்காரத்தோட ஆசிரியமான வடிவத்தோட பெருமாள் இருக்கிறார். சமஹ சம விபக்தாங்கா ஸ்னிக்த வர்ண பிரதாபவான் பீனவக்ஷாக பருத்திருக்கிற அகன்றிருக்கிற திருமார்புகளோட விஷாலாட்சா, பெருமானுடைய திருக்கண்கள் எவ்வளவு நீண்டிருக்கும் நாள், கரியவாகி புடபரந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள், அடியவர்கள் எத்தனை தூரத்தில் இருக்காளோ அது வரைக்கும் கண்ணே வருமா, நாம எங்க உட்காண்டிருக்கோமோ பெருமாளுடைய கண்ணு கிடுகிடுன்னு வளர்ந்து நம்ம அளவுக்கு வந்துடும், வந்து தூது பேசுமா நம்ம கிட்ட, ஏன் எனக்கு அடிமைப்பட மாட்டியா, ஏன் அழக உன்னை ஈர்க்கலையா, ஏன் என்கிட்ட நீ பக்தியா இருக்க கூடாதுன்னு கேட்கும். அழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், ஏழையராவி உண்ணும் இணைக்கூற்றங்களோ அறியேன், ஆழியங் கண்ணபிரான் திருக்கண்கள்களோ அறியேன், இது திருக்கண்களா இல்ல யமனா தெரியலேங்கிறார் அவர். ஏன்னா நாம பக்தி இல்லாத வரைக்கும் கண்கள் வந்து வந்து நமக்கு பக்தியை உண்டாக்கிடுமா, பக்தனா இப்ப உடனே சேவிக்கணும்னு துடிக்கிறான் பாருங்க, அவர் சேவையை சாய்க்க மாட்டார், மறைச்சு விடுவார், மறைச்சுனுட்டா இவன் தவிக்கிறான் போ, எப்ப பாக்க போறேன் எப்ப பாக்க போறேன்ட்டு இருக்கட்டும். கொஞ்ச நாழியான தவி, எத்தனை நாள் நீ இல்லாத நான் தவிச்சிருப்பேன். கொஞ்ச நாள் நீ தவித்தாத்தான் பக்தி உன்னிடத்துல முற்றும். அப்ப பெருமானுடைய கண்கள் யம நாட்டம் படுத்துறதான். ஏற்கனவே இவ்வளவு நல்ல திருக்கண்களை காமிச்சியே, இப்ப என்னையே அதை மறைச்சுட்டதுனால யமநாட்டம் சமப்படுத்துறதேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதுதான் விசாலாட்சா, நம்ம நீளமான திருக்கண்கள். பிராட்டிக்கு விசாலாட்சின்னு பேர், அவனுக்கு விசாலாட்சகான்னு பேர். இந்த பேர்ல நம்ம இப்ப எல்லாம் ஆறு வைக்கிறதே கிடையாது. என்னது அந்த நாள்ல இருந்து போல கர்நாடகம் ஒன்னு சொல்றோம் பாருங்க, இந்த பேர் எல்லாம் பழைய பேரா போச்சுன்னு அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. அதுக்குன்னு போட்டிருக்கான் புஸ்தகம் எல்லாம், உங்கள் குழந்தைக்கு 1000 பெயர்கள் அப்படின்னு புஸ்தகம் இருக்கு. சாஸ்தநாம வாசின்னு ரொம்ப வருஷமா சொல்லி பார்த்தோம், கேட்கல. ஆரோ தான் ஆங்கிலத்துல உங்கள் குழந்தைக்கு 1000 பெயர்கள்னா அதை வாழ்ந்துதா இங்க இருந்துதான் அங்க போயிருக்கு. அவன் என்ன புதுசா உற்பத்தி பண்ண முடியும் பேரை போயாமா? இதே நாமத்தை மகாலட்சுமி அட்டோத்தரத்திலேருந்து எடுத்துப்பா, சாஸ்தநாமத்திலேருந்து எடுத்துப்பா, பெருமாள் விஷ்ணு சாஸ்தநாம அத்தியாயத்திலிருந்து இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துப்பா, சேர்த்து போட்டாச்சுன்னா ஒரு புத்தகம். இதுக்கு நாமே சாஸ்தநாமம் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சுட்டு நாமே பேர் வச்சிருக்க மாட்டோமா? அப்படி அந்த மாதிரி பார்த்தோம்னால் இப்படி வரிசையா பல பெயர்கள் போட்டிருக்கு. இந்த நாள்ல விசாலாட்சி விசாலாட்சன் அப்படின்னா ஒண்ணு ரொம்ப பேர் வைக்கிறது இல்ல. ஏன்னு பிற்பாடு ஒரு சமயம் வரும், அந்த சமயம் அந்த கட்டம் வரும்போது அதை சொல்றேன். ஞாபகம் மட்டும் மறிச்சிருங்கோ, நான் மறந்து போட்டேன் ஞாபகப்படுத்துங்க, அப்ப கண்டிப்பா அப்புறம் சொல்றேன். சமசம விபக்தாங்கா ஸ்னிக்த வர்ண பிரதாபவான் பீனவக்ஷாக விசாலாட்சா லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா ரக்ஷிதா சச தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா. ராமனுக்கு பெருமையே தன்னுடைய அந்த புறத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டார், நாட்டையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். இந்த ரெண்டும் அவருக்கு சமமா பாத்துக்கிட்டு தெரியும். ரக்ஷிதா சஸ்ய, தனக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் யாரோ, ஸ்வஜனசஜ ரக்ஷிதா, ரக்ஷிதா ஜீவலோகசிய, உலகத்தையும் ரட்சிச்சிருவர் ஸ்வஜனத்தையும் ரட்சிச்சிருவர். ஆனா கண்ணன் வந்து ஸ்வஜனத்தை விட்டு கொடுத்துருவர், லோக ரக்ஷணத்துக்கு நிறையவே பாடுபடுவர். ஆனா உம் அந்த புறத்தை என்ன பண்ணிருந்தா தெரியாது, அதை விட்டுடுவர். ஆனா ராமன் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துக் கொள்ளுகிறாரோ இல்லையோ. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனின்னு அண்டாளூர் பாசுரத்துல சொல்லச்சே, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் கண்ணனுக்கு பேர் கொடுக்கிறாள். பெண்களோட வருத்தம் இவருக்கு என்னதுன்னே தெரியாது, அதனால எங்களை இவர் கண்டுகொள்ளவே மாட்டார். அதே ஆண்டாள் ராமனுக்கு பேர் கொடுக்கிறார், மனத்துக்கினியான். எங்க மனசுக்கு ரொம்ப இனிமையானவர் ராம், ஆண்டாள் பிறந்ததே கண்ணனுக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அவ பாடுறது கண்ணனை கொண்டாட மாட்டேங்கிறா, ராமனைத்தான் மனத்துக்கினியானே பாடவும் நீ வாய் திரவாயின்னு திருப்பாவ பாசுரம் இல்லையோ. அதனால ராமன் எல்லாருக்கும் மனத்துக்கினியான், ஆறு மனத்தையும் ஈர்க்கக்கூடியவர். சத்ருக்கள் கூட விதிவிலக்கல்ல, சத்ருவாகவே இருந்தார் கூட சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமஹீனு, சத்ருக்கள் கூட ஈர்க்கப்படும்படியான அழகுடையவர், அவருடைய சரித்திரங்கள் படைத்தவர். ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா சர்வ சர்வதா பிகத சத்பிஹி சமுத்ரைவ சிந்துபிஹி ஆர்ய சர்வ சமச்சைவ சதைவ பிரியதர்சனா சச சர்வகுணோபேதா கௌசல்யானந்தவர்தனா. கௌசல்யனுடைய ஆனந்தத்தை வளர்ப்பதற்கென்னே ஸ்ரீராமச்சந்திரனாக பிறந்தவன். பிறந்தவன் எப்ப இவர் கதை சொல்றாரோ அப்ப ராமன் பிறந்து கதை ஆயிடுத்துன்னு அர்த்தம். கதை நடந்து முடிந்த பிற்பாடுதான் இப்ப இது நடக்கிறதே. இப்ப நாம இந்த பிட்டூர் கான்பூர்ல நடக்கிறது எப்போன்னு பாக்கிறோம், ராமன் சீதைய மீட்டு கொண்டு ராஜ்யத்துக்கு திரும்ப போய் பட்டாபிஷேகம் பண்ணிடாச்சு. ஆனப்புறம்தான் இப்ப நாரதர் வந்ததே, ஆனால் இன்னும் ராமன் நாட்டை ஆண்டுட்டு இருக்கார், புறப்பு போயிடலேங்கிறதுக்காக சொல்றேன். கதை முடிஞ்சு போச்சு, 40 வருஷம் கதை முடிஞ்சு போச்சு. ஆனா ராமன் புறப்பட்டு சீவை குண்டத்துக்கு போலே அந்த சந்தர்ப்பத்துல தான் நாரதர் வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்து அவன் தான் ராமச்சந்திரன் சரித்திரத்தை காட்டி, விஷ்ணுனா சதிருஷோ வீரியே சோமவத் பிரிய தரிசனா காலாக்னி சதிருஷ குரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹ. ரெண்டு கேள்வி சேர்த்து கேட்டார் வால்மீகி, யாருக்கு கோபமே வராது, ஜிதக்ரோதா கஹ, கோபத்தை ஜெயித்தவன் யார்? கடைசி கேள்வி கேட்டார், கஸ்ய பிப்பதி தேவாச்ச ஜாதரோஷ சங்யுகே, யாருக்கு கோபம் வந்துருத்துனா தேவர்கள் கூட பயந்து படுவார். உடனே இவர் என்ன சந்தேகம் பண்ணும், இதன கோபத்தை ஜெயித்தவராருன்னு இவரே கேட்கிறார். யாருக்கு கோபம் வந்துருத்துனா தேவர்கள் கூட பயப்படுவான்னு கேட்கிறார். ஒன்னும் கோபம் வரணும் இல்ல வரப்படாது, ரெண்டும் ஒத்தரிடத்தில் இருக்குமான்னா கோபமே வராது. ஆனா எப்ப தெரியுமா வரும், தன் அடியவர்களிடத்துல யாரேனும் அபச்சாரப்பட்டால் மட்டும் வரும். தன்னிடத்துல எத்தனை அபச்சாரப்பட்டாலும் கோபம் வராது, தன் பக்தனிடத்துல எங்கு யார் அபச்சாரப்பட்டாலும் அப்ப வர்ற கோபத்தை பார்க்கணுமே, தெய்வங்கள் கூட நடுங்கி போயிடும், ஆறு எதிர் நிற்க மாட்டார்கள். தன்னை ராவணன் அடியா அடிச்ச வரைக்கும் ராமனு கோபமே வரல, சிரிச்சிந்தே அத்தனை ஏத்துட்டு இருந்தார். ராமன் பார்த்து கோபமே போ அப்படின்னா போகுமா, கோபமே வா அப்படின்னா வருமா? எப்ப வேணுமோ, என்ன பாசரத்துல கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். வேணும்னு நீ கோபத்தை ஏத்துண்டாத்தான் உண்டு, கோபக்ரோதம் ஆகாரய தீவிரம்னு வால்மீகி ராமாயணத்திலே ஸ்லோகம். வேணும்னு கோபத்தை தம் மேல எடுத்து போட்டு வரா, கோபமே வராது, வேணும்னு எடுத்துப்பார். எப்போதென்னால் தங்கிட்ட அபச்சாரப்பட்டா இல்ல, தன் பக்தனிடத்தில் ராவணன் ஹனுமார் பேர்ல முதல் அம்பு விட்டா, அப்பதான் ராமனுக்கு கோபமே வந்தது, இனி இவனை உயிரோடு விட்டு வைப்பதில்லை என்று கோபப்பட்டாரோ இல்லையோ. அப்ப இதுவரைக்கும் கோபத்தை ஜெயிச்சிருந்தார், கோபம் வந்துட்டா குணமென்னும் குன்னேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. குணமென்றும் குன்றேறித்தான் நிற்கிறான், ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு கோபம் வந்துருதுன்னு வச்சுங்கோ, நம்மால தாங்கறதுக்கே முடியாது. அதனாலதான் ரெண்டையுமே சேர்த்து கேட்டார். தனதேன சமத்தியாகே சத்தே தர்ம இவாபரா தமேவங் குணசம்பன்னம் ராமம் சத்திய பராக்கிரமம். இவ்வளவு நேரமும் வால்மீகியே நான் சொன்னதெல்லாம் சர்வகுணோபேதனான் எம்பெருமான் ராமச்சந்திரனை பத்தி சொன்னேன், கேட்டுக்கொள்ளும் என்ன அவருடைய சரித்திரத்தையும் சுருக்கமாக சொல்லி முடிவெடுத்துகிறார். அபிழிச்ச சலங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகத்தியஸ்ததா ராமஹா விஜ்ஜரஹா பிரமுமோதஹா. ராட்சசேந்திரனான விபீஷணனுக்கு ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான், புஷ்ப விமானத்தில் ஏறினான், திரும்ப நாட்டுக்கு வந்தான்ங்கிற அளவுக்கு கதையை நல்லா சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டு, பிரகிருஷ்டம் உதித்தோ லோகா துஷ்ட புஷ்ட சுதார்மிகா ராம சீதாம் அனுப்பிராப்பிய ராஜ்யம் புனரவாப்தவான் இழந்த ராஜ்யத்தையும் சீதையும் ராமன் ஒருங்கே பெற்றான் அப்படிங்கிற வரைக்கும் கதையை சொல்லிட்டா இருப்போம். அப்ப ராஜ்யம் ராமனுக்கு கிடைச்சுடுத்துன்னு ஆயிடுச்சு சொல்லியும் மேல வரப்போறது. பிராப்த ராஜ்யச ராமஸ்யன்னு ஸ்லோகத்துல சொல்லப்படுறார். ராமனுக்கு ராஜ்யம் கிட்டின பிற்பாடு வால்மீகி கதை எழுதுகிறார். ராம சீதாம் அனுப்பிராப்பிய ராஜ்யம் புனரவாப்தவான் தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாசியதி பதினோராயிரம் ஆண்டுகள் ராமன் ராஜ்யத்தை ஆழ்வன் அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு புறப்பட்டு போக போகிறார். தசவருஷ சஹசிராணி சஹசிரம்னு ஆயிரம், தச சஹசிரம் பத்தாயிரம், தசவருஷ சதானி சதன நூறு, தசசதன ஆயிரம், அப்ப பத்தாயிரம் ஆயிரம் பதினொன்றாயிரம் மொழி. தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாசசி. இந்த கதையைத்தான் இப்பொழுது மேல எழுத போறார் வால்மீகி. இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் யஹ படேத் ராமச்சரித்திரம் சர்வ பாபைஹி பிரமுச்சதே. இந்த இடத்துல ஒண்ணு நீங்க கூர்ந்து கவனிக்கணும், இன்னும் ராமச்சரித்திரம் இல்ல, என்ன இப்பதான் கேள்வியே கேட்டிருக்கார் வால்மீகி நாரதரிடத்தே. நாரதர் இப்ப தான் ஒரு ராமச்சரித்திரம் சொன்னார் இல்லையோ, இந்த ராமச்சரித்திரத்தை யாருத்தன் தினம் நினைக்கிறானோ சகல பாபங்களில் இருந்தும் அவன் விடுபடுகிறான். அதை சொல்றச்சே அவருக்கு மனசுல தோணித்து, ஆனா இந்த சரித்திரத்தை நன்னா எழுதவே இல்லையனு தான் சொல்லிட்டாரு சரித்திரத்தை சுருக்கமா. ஆனா அதை நன்னா எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு எழுதி வைக்கணும் இல்லையோ, பெரியோர்கள் மனதில் ஒன்று நினைத்தால் பகவான் உடனே அதை நிறைவேற்றி கொடுத்துருவோம். நாரதர் ஒரு நிமிஷம் நினைக்கிறார், ஓ நம்ம சொல்றமே இந்த சரித்திரத்தை சொல்ற அளவுக்கு யாரு எழுதி வைக்கலையே அப்படிங்கிற எண்ணத்தோட வால்மீகியை பார்க்கச்சே பெருமான் அப்பவே முடிவு பண்ணிட்டார். எப்ப இவர் ஆசைப்பட்டாரோ இனி இவரை கொண்டே நாம் சாஸ்திரத்தை கல்பிக்க வேணும். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் வேதமே இது, இதுவே வேதம் என்று சொல்ற அளவுக்கு பிரபாவம். யஹ் படேது ராமச்சரித்தம் சர்வ பாபைஹி பிரமுச்சதே, யார் ராமச்சரித்திரத்தை படிக்கிறானோ அவன் எல்லா பாபங்களில் நின்றும் விடுபெடுகிறான். ஏததாக்கியான மானுஷன் படன் ராமாயணம் நரஹ சபுத்திர பௌத்திர சகண பிரேத்திய ஸ்வர்கே மகீயதே, ஸ்வர்க்கத்தை காட்டிலும் சிறப்பு அவனும் அவன் பிள்ளைகளும் அவன் பேரன் பேத்திகளும் அவன் குடும்பம் முழுக்க பெறுகிறது. எல்லா பாபங்களில் நின்று விடுபட்டு ஸ்ரீராமச்சந்திரனிடத்துல நீங்காத பக்தி நிரம்பி வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். அதோட அந்த வாக்கியத்தை எல்லாம் வால்மீகி கோட்டுட்டார். அடுத்த சர்க்கம் பாருங்க. நாரதஸ்யது தத்வாக்கியம் ஸ்ருத்வா வாக்கிய விசாரதா பூஜையாமாச தர்மாத்மா சஹசிஷ்யோ மகாமுனின், தன் சிஷ்யரான பரத்வாஜரோட சேர்ந்து ஆச்சாரியனான நாரதருக்கு எல்லா பூஜையும் பண்ணிவிட்டார். பண்ணி முடிச்சப்புறம் கிளம்புறார். பரத்வாஜரை பார்த்து சிஷ்யரை பார்த்து அவர் தெரிவிக்கிறார், நாம போய் சீக்கிரம் தீர்த்தமாயிட்டு வருவோம், இப்பதான் சுவாமி புறப்பட்டு போயிருக்கார், நித்திய நைமித்திக கர்மாவுக்கு நாழியாருது, போலாம்னா எவ்வளவு தூரம் எப்பவும் கங்கைக்கு போவாவா, இன்னைக்கு நீங்க பாக்கலாம் அந்த பட்டூர் ஆசிரமத்துல போனா அங்கேருந்து கொஞ்ச தூரத்துல கங்கை இருக்கு, கிட்டக்க பக்கத்துல தமசா நதினு ஓடுறது. இவர் பார்த்தார், ஏற்கனவே ஆச்சாரியிடத்துல ரொம்ப நாழியா பேசிட்டு இருந்துட்டோம், அதனால இனிமே கங்கைக்கு போறதுக்கு நாழி இருக்குமா தெரியாது, பக்கத்துல இருக்கிற தமசா நதியில தீர்த்தமாட்டு வந்துருவோம். அவிதூரதா ரொம்ப தூரத்தில் இல்ல, பக்கத்தில் இருக்கிறதுனால அங்க போவோம்னு புறப்படுறார். ச முகூர்த்தங்கதே தஸ்மின் தேவலோகம் முனிஸ்ததா ஜகாம தமசா தீரம் ஜான்ஹவியாஸ்துவிதூரதா. ஜான்ஹவிங்கிறது கங்கை, கங்கை ரொம்ப தூரம் போகணும், அது தூரதா, ஆனா பக்கத்துல அவிதூரதா தமசா பக்கத்தில் இருக்கு அங்க போலான்ட்டு போனார். சதுதீரம் சமாசாத்திய தமசாயா முனிஸ்ததா சிஷ்யமாக ஸ்திதம் பார்ஸ்வே திருஷ்டுவா தீர்த்தம் அகர்த்தம் அகர்த்தம விதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. இது ஒரு பாதி ஸ்லோகம். இந்தெந்த மாதிரி சில சில துண்டுகள் தான் ராமாயணத்துக்கே பெருமை. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த ஒரு பாதி ஸ்லோகம் இருக்கு பாருங்க, இதை நம்ம ஆச்சாரியாளர்களுடைய வியாக்கியானத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஒரு 100 இடத்துல வரும். ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்யம் அதோயதா தமசாநதியினுடைய தீர்த்தத்தை பார் சிஷ்யரே, எவ்வளவு தெளிந்த ஓடையாட்டம் இருக்கு பாரு. ரமணீயம் அழகா இருக்கு, மனோகரம் மனசை ஈர்க்கிறது, பிரசன்னாம்பு திருப்தி ஏற்படுத்துறது. எதை போலேனா சன்மனுஷ்ய மனோயதா, சத்துக்களுடைய மனசு எப்படி தெளிந்து ஆனந்தத்தை கொடுக்கிறாப்புல இருக்குமோ அத போல தமசாநதி ஓடுறது பாரு அப்படிங்கறத தான் எடுத்துப்பாருவா. இன்னைக்கு அந்த நதியை பார்த்தோம்னா எப்படி தெளிஞ்சிருக்கு, ஆழமா இருக்கு, கலங்காது, கரை தெரியாது, தெளிந்ததா ஓடும், குளிர்ந்ததா இருக்கும், நல்லது செய்யும். இது இது நதியோ இல்லையோ. இத போல சத்துக்களோட நாம சேர்ந்தால், சாது சமாகமம் இருந்தாலே தெளிஞ்சு போடுவோம், குழப்பமே வராது. ஏன்னா அவா தெளிஞ்சவாளா இருக்கிறது இல்லையோ. நாமே குழம்பினவாளோட சேர்ந்தா நமக்கு இருக்கிற தெளிவும் போயிடும். ஆனா நல்லவர்களோட சேர்ந்தோம்னா நமக்கு குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து தெளிவு ஏற்படுத்திடுவா. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற கிணறே கலங்கி போச்சுன்னு வச்சுங்க, நெல்லி முள்ளிக்கட்டை தேத்தாங்கொட்டை எல்லாம் போடுறது வழக்கம், போட்டுட்டு அதுல இருக்கிற அழுக்கத்தனையும் போயிடும். அத போலதான் இந்த பாகவதர்கள், அவர்களோட நாம சேர்ந்துட்டோம்னால் நம்ம மனோ மாலின்யம் அத்தனையும் களையப்படுகிறது, மனசில் இருக்கிற அழுக்கு இல்லாமல் துவச்சுடுறா அவர்கள்லாம். அதனால சன்மனுஷ்ய மனோயதா கீழே இறங்கினார், தீர்த்தமாடினார். தீர்த்தமாடிட்டு நேர வெளியில வந்து ஆசிரமத்துக்கு திரும்பி போயிருக்கணும் இல்லையோ. பெரியோர்கள்லாம் அப்படித்தான் போவா, இப்போ போற இடத்துக்கு போவா, திரும்பி ஒரு இடத்துக்கு வந்துருவா. நம்மள்ட்ட நிறைய மண்டகப்படி எல்லாம் பண்ண மாட்டான். இந்த கோவில்கள் எல்லாம் பெருமாள் ஒரு வீட்டுல போய் இறங்குறாரு, அதுக்கெல்லாம் மண்டபப்படின்னு பேர். அங்கங்க மண்டபத்துக்கு பணம் கட்டிருப்பா, அவ வர போய் இறங்கிட்டு போவா. நம்ம பட்டு கோலுக்கு போனோம்னா இந்த திண்ண வீட்டு வாசல 10 நிமிஷம், அந்த வீட்டு வாசல 10 நிமிஷம், இந்த வம்பல் எல்லாம் பேசிட்டு மெதுவா கோலுக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி வரச்சே எல்லார்ட்டையும் வம்பு பேசின்னு வரமோ இல்லையோ. போற இடத்துக்கு நேர கோலுக்கு போனா நேரம் திரும்பி வரணும். கோவிலுக்கு போற இடத்துல வம்பு பேசவே கூடாது. பகவத் கதைய வேணும்னா கோவில்ல பேசலாம், இல்ல பேசாம மனத்தால அவனை தியானம் பண்ணிட்டு போயிட்டு வர்றது நல்லது. அதை விட்டுட்டு எதுதோ கண்ட கதைகளும் பேசுற மூலியோ, அது வால்மீகி பண்ணுவரா, பண்ண போறது இல்ல. ஆனா விசித்திரமான ஈஸ்வர சங்கல்பம், நீராடி முடிச்சவர் நேர வரல, பக்கத்துல ஒரு சோலை ரொம்ப அழகான ஒரு தோட்டம் இருந்தது. இந்த தோட்டத்துக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு ஒரு ஈர்ப்பு, அதுக்காக உள்ள போறார். தஸ்யாபியாசேது மிதுனம் சரந்தம் அனபாயினம் ததரச பகவான் தத்ர க்ரௌஞ்சயோச்சாரு நிஸ்வனம் தஸ்மாத்து மிதுனாதேகம் புமாம்சம் பாப நிச்சய ஜகான வைர நிலைய நிஷாதஸ்தஸ்ய பஷ்யத மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹ யத்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். உள்ள போறச்சே எல்லா இடத்துல மரம் செடி கூடி பார்த்துன்னு போனார். ஒரு பெரிய மரத்துல ரெண்டு க்ரௌஞ்ச பறவை, ஆணும் பெண்ணுமா ரெண்டு பறவை, அந்த ரெண்டு ஆனந்தமா இருந்தது பார்த்துட்டே இருக்கிறச்சு. ஒரு வேடம் குறுக்க வந்தார், சட்டு நடிச்சா ஒரு படம் விழுந்துடுச்சு. இத பார்த்தவருக்கு ரொம்ப நல்ல சங்கீதம் கேட்டுட்டே இருக்கும்னு வச்சுங்க, மனசு அதுல ஈர்த்து உட்காந்து இருக்கும் இல்லையோ. தடால்னு பக்கத்துல எத்தியான ஒண்ணு தூக்கி போட்டோம்னா நமக்கு என்ன நடந்ததுன்னே புரியாது, மனசே உடஞ்சு போடும். ரொம்ப ஆனந்த சங்கீதத்துல இருக்கிறச்சே கர்ண கடோரமா ஒரு வாக்கு கேட்டுதுன்னா நம்மளால தரிக்க முடியாது. அத போல இது ரெண்டையும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ராமனும் பெருமாளும் பிராட்டியுமாகவே நினைச்சுட்டார். அந்த ரெண்டு இவ்வளவு ஆனந்தமா இருக்கேன்னு இவர் மனசுல திருப்தியா இருக்கிறச்சே சட்டுன்னு ஒருத்த வந்து அம்படிச்சு அது ரத்தத்தோட கீழே விழுந்தது பாருங்க, மனசு தாங்கல அவருக்கு. அதனால உள்ளுக்கு ஏற்பட்ட சோகம் வாய் வழியா வெளியில வந்துருச்சு. சோகம் ஸ்லோக ரூபமாக வந்தது. அது சோகம் ஒரு லா சேர்த்துங்க, ஒரு அரை எழுத்து சேர்த்துன்னா ஸ்லோகான்னு சொல்லியோ, அந்த சோகமே ஸ்லோகமாக வந்தது. பூரோத்பீடே தடாகசிய பரிவாகா பிரதிக்ரியான்னு சொல்லுவார்கள். ஒரு குளத்துல ஜனம் ரொம்ப இடிச்சுன்னா அத மதகுகள் வழியா திறந்து விட்டு தான் ஆகணும், இல்லைன்னா ஏறி உடச்சுக்கும். அத போல நம்ம உள்ளத்திலே ஆனந்தமோ துக்கமோ நிரம்பி போச்சுன்னா அது வாய் வழியா வந்துதான் ஆகணும். ஏதோ அது துக்கமா இருந்தாலும் சரி அழுத்தி தீத்துருங்கிற, ஆனந்தமா இருந்தாலும் சரி சிரிச்சு தீத்துருங்கிற. இப்ப இவருக்கு துக்கம் இல்லையோ, அது வாயில வந்துடுச்சு, நேர சபிச்சுட்டார் அந்த வேடனை. மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்ச மிதுநாத், இந்த ரெண்டு க்ரௌஞ்ச பறவைகளுக்குள்ளே அவதி காமமோகிதம் க்ரௌஞ்ச மிதுநாத், ரெண்டு ஆனந்தமா இருந்த தருணத்துல போய் பிரிச்சுட்டியே, ஹே நிஷாத வேடனே உனக்கு எல்லா அமங்கலங்களும் உண்டாகுக, சாஸ்வதி சமாக நீங்காத அமங்கலம் உண்டாகுகன்னு சபிச்சுட்டார். சபிச்ச வேகத்துல இனிமே அங்க நிக்க பிடிக்கல அவருக்கு, நேர பரத்வாஜ ரஷ்ன ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துட்டார். வந்தவர் ஸ்லோகத்தை யோசிச்சு பாக்கிறார், இதுவரைக்கும் நம்ம ஸ்லோகம் பண்ணதே இல்லையே, இதான் முதல் ஸ்லோகம் அவர் வாயிலேந்தே வந்திருக்கு, இது வரைக்கும் அவர் ஸ்லோகம் வாசிச்சதே கிடையாது. எப்படி இருக்குன்னு எடுத்து வச்சு பாக்கிறார். எழுத்து, சீர், தலை, அடி, தொடை எல்லாம் சரியா இருக்கு. சம்ஸ்கிருத வியாக்கரணத்தின்படி சந்தஸ் முதல்ல ஒழுங்கா இருக்கணும். அனுட்டுப்பு, திருட்டுப்பு, பிருகதி இப்படிங்கிற சந்தஸ் 8 எழுத்தா, 12 எழுத்தா, 10 எழுத்தா, அது ஒழுங்கா இருக்கணும். எந்தெந்த அச்செழுத்து, ஹல்லெழுத்து எங்கெங்க இருக்கணுமோ அதது இருக்கணும். பாதங்கள் சரியா இருக்கணும், பத்தம் மாறக்கூடாது. யோசிச்சு பார்த்தவர் பாதபத்தா அக்ஷர சமஸ்தந்திரீலய சமன்விதா ஸ்லோகார்த்தஸ்ய பிரவிருத்தோமே ஸ்லோகோ பவது நான்யதா. ஸ்லோகத்துல பாடினா கூட ஸ்லோகம் ஒழுங்கா இருக்கே யோசித்தவர். ஆனா இது ஸ்லோகமா இருக்கக்கூடாது. அமங்கள வார்த்தை அப்ப முதல் ஸ்லோகம் பாடலாமா? நன்னாருன்னு தான் முதல் ஸ்லோகம் இருந்திருக்கணும். நன்னா இருக்காதேன்னு முதல் ஸ்லோகம் இருக்கக்கூடாது. இப்படி போய் பாடுவிட்டேனேன்னு மனசுல வருத்தமா உட்கார்ந்திருந்தார். அப்பதான் பிரம்மா உள்ளே நுழைந்தார். இது இப்ப மூணாவது கதை. முதல் கதை நாரத வால்மீகி சம்பாவதம், அதுல இருந்து சங்கேப ராமாயணம் கேட்டுனுட்டார். அடுத்தது வால்மீகியே நதியில போய் நீராடினது, அப்ப ஸ்லோகம் வந்துருத்து. இனி அடுத்தது பிரம்மா. ஆஜகாம ததோ பிரம்மா லோககர்த்தா ஸ்வயம்புவு சதுர்முகோ மகாதேஜாஹ திரஷ்டும் தம் முனிபுங்கவம். முனிகளுக்குள்ள சிரேஷ்டரான வால்மீகை பார்ப்பதற்காக நான்முக கடவுளாகிற பிரமனே ஆசிரமத்துக்கு வந்தார். வல்மீக ரததம் திருஷ்டுவா சஹசோத்தாய வாத்தியதா பிராஞ்சலி பிரயதோ பூத்வா தஸ்தௌ பர விஸ்மிதா பூஜையாமாச தந்தேவம் பாத்ய அர்க்ய ஆசன வந்தனைஹி. அவரை விழுந்து நமஸ்கரித்து அர்க்யம் பாத்யம் ஆதமம் எல்லாத்தையும் சரியா கொடுத்துட்டு கையை கூப்பி நின்னார். பிரம்மா அவரை ஏற இறங்க ஒரு தரம் பார்த்தார். பார்த்துட்டு ஏதோ வருத்தமா இருக்காப்புல இருக்கே அப்படின்னு கேட்டார். ஆமா வருத்தம்தான். என்ன வருத்தம்? ஒரு ஸ்லோகம் பாடினேன், அது இந்த மாதிரி இருந்துருத்து, பாதபத்தமா தான் இருக்கு, ஆனா அமங்கல வார்த்தையா போச்சு ஸ்லோகம், அதான் வருத்தம்னார். கவலைப்பட வேண்டாம், அந்த ஸ்லோகத்தையே நல்ல வார்த்தையா நான் மாத்தி தரேன்னார் அவர். என்ன ஸ்லோகம் நான் தான் பண்ணிருக்கேன், இவர் எப்படி மாத்திட்டு போறாருன்னா, சம்ஸ்கிருதம்ங்கிறது தங்க கம்பி ஆட்டம், அதை நாம எப்படி வளைக்கிறோமோ அப்படிதான் அந்த ஸ்லோகம். எப்படி இதை கூட்டி அங்க எழுதிடலாம், அங்க எழுத்து இங்க எழுத்துடலாம். ஆவ அங்க தூக்கி போட்டா வேற அர்த்தம் மாறிடும், ஊவ இங்க தூக்கி போட்டா வேற அர்த்தம் மாறிடும். எந்த சப்தத்தை எங்க வேணா வச்சுக்கலாம். இப்படி இருக்கிற ஒரு வசதியான பாஷை. அந்த பாஷை வந்து வெறும பாஷையா எழுதப்பட்டதல்ல, அடிப்படை சட்ட திட்டங்கள் மட்டும்தான் அந்த பாஷையில இருக்கும். அந்த சட்டத்தை வச்சுன்னு நாம எப்படி வேணா அதை உருவாக்கிக்கலாம், அதான் அந்த பாஷைக்கே உண்டான ஏற்றம். இப்போ நாங்கள் இந்த கணிப்பொறி எல்லாரும் வச்சிருக்கோம் இல்லையோ, அதுல வந்து அன்னன்னைக்கு எழுதணும்னா அடிப்படை சட்ட திட்டங்களை மட்டும் கொடுத்துடுறா, அதை வச்சுன்னு அவரவர்கள் இஷ்டத்துக்கு தானே மொத்த பேர் எழுதிக்கிறோம். அதை வச்சுதான் இன்னைக்கு உலகமே பாதி ஓடிட்டு இருக்கு. சம்ஸ்கிருத பாஷை அதை போன்றது இதுன்னு வச்சுக்கணும். இன்னைக்கு இதை பார்த்து அதை சொல்ல வேண்டாம். இப்போ சம்ஸ்கிருத பாஷைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அடிப்படை சட்டங்களை மட்டும் சொல்லிடும், இப்படித்தான் பிரயோகப்படுத்தணும்னு. அதை வைத்துக்கொண்டு படிக்கிறவன் சாமர்த்தியம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை உருவாக்கிக்கிறானோ அதன் படிக்குத்தான் வளரும். வாத்தியார் சுவாமி சொல்லுவார், சம்ஸ்கிருதம் தெரியணும்னா உரு போடணும், போட்டால் எவ்வளிய அது வரவே வராது. உரு போட்டான் உருப்பட்டான் வரும், உரு போடான் உருப்படான்னு வரும். அதனால உரு போடணும், உரு போட்டு போட்டு நிறைய ஞாபகம் வச்சிருந்தோம்னா அப்பதான் அந்தந்த சப்தமோ தாதுவோ எதுவோ எழுதுறதுக்கே நமக்கு வரும். ஆக இந்த பாதபத்தமா தான் இருக்கு, ஆனா அர்த்தத்தை நான் மாத்திக்கிறேன். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹ யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காம மோகிதம் இருக்கொல்லியோ. நானும் பண்ணு ரெண்டு பறவை உட்கார்ந்தது ஏது வேற யாரும் அல்ல சீதாராமர்கள். பிரம்மா சொல்றார் இப்ப ஸ்லோகத்துக்கு அர்த்தம், அவர் பாடினது இந்த பறவைய வச்சிருந்து. ஆனா பிரம்மா இப்ப அர்த்தம் சொல்றார், ஆணும் பெண்ணும் பறவைதான் சீதாராமர்கள், அத ராவணங்கிற வேடன் வந்து குறுக்க பிரிச்சுட்டான். அத்த ஒழித்தது ஆறு தெரியுமோ, மா நிஷாத, மா உண்டாகாமல் போகட்டும், மாங்கிறது விளக்கிறது சொல்லியோ. அவர் அந்த அர்த்தத்துலதான் ஸ்லோகம் பண்ணிருக்கார். ஆனா இவர் மானா மாதா லக்ஷ்மின்னு வச்சுட்டார். மா நிஷாத, அந்த லக்ஷ்மி அமர்ந்திருக்கக்கூடிய இடம் இது, சீனிவாச பெருமாளுடைய திருமார்பு. அகலகில்லே நிறையமென்ன அலர்மேல் மங்க உரமார்பான்னு அழ்வார் பாடுறார். சீனிவாசன் சொன்னாலே பிராட்டிய வக்ஷஸ்தலத்துல உடையவர் இல்லையோ, அதனாலே சீனிவாச பெருமாள் பிராட்டியத்தன் திருமார்புல இருக்கொண்டவர். இந்த ரெண்டு பேரையும் ஒழிச்ச பிரிச்சு விட்டுட்ட ராவணனை தான் அம்பு விட்டு கொன்னுட்டார், அவனுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகுக. மாவை இடம் மாத்திட்டோன்னால் எல்லார்த்துமே மாறிப்படும். ஏன்னா மா நிஷாதன்னு நிஷாத உனக்கு எந்த நல்லது ஏற்படக்கூடாதுன்னு விளக்கித்து. மாங்கிறதுக்கு பிராட்டின்னு அர்த்தம் பண்ணி பிராட்டி தான் சீனிவாச பெருமாள் திருமார்பில் இருக்கான்னு. அப்ப உனக்கு எல்லா மங்களங்களும் சாஸ்வதீஷமாக அகமாக, எத்தனை நாட்கள் உண்டோ அத்தனை நாட்களுக்கு உனக்கு நல்லது ஏற்படட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகமாக வைத்துக்கொண்டு மேலே நீர் பாடலாம். என்ன பாடணும்னார் வால்மீகி. ஏற்கனவே நாரதன் அனுப்பிச்சு வச்சிருந்தேனே வரலையான்னார் அவர். ஒவ்வொருதான் நாரதன் அனுப்பிச்சு வச்சிருக்காரு போல் இருக்கு, என்ன தெரிஞ்சுட்டோங்கிறத அப்பதான் புரிஞ்சுக்கிறார் வால்மீகி. நான் தான் உன்னுடைய நாக்கில சரஸ்வதி தேவிய உட்கார்த்தி ஸ்லோகமே பாடு வைத்தேன், நாம் தான் நாரதரையும் அனுப்பிவிட்டோம். நமக்கு ராமனுடைய ஆணை, அவசியம் ராமச்சரித்திரத்தை எழுத வேண்டும் என்று. அதற்காகத்தான் உம்மிடத்திலே நாம் வந்தோம். இப்போது உம் அனுகிரகிக்கிறேன் சொல்லுகிறார். ஸ்லோக ஏவஸ்துவயம் பத்தோ நாத்திர காரியா விசாரணா மச்சந்தாதேவ தே பிரம்மன் பிரவிற்த்தேயம் சரஸ்வதி. என்னுடைய ஆணையின் பேரில் தான் உன்னுடைய நாக்கில் சரஸ்வதி வந்து அமர்ந்து முதல் ஸ்லோகத்தை பாடினாள். இனி மேற்கொண்டு பாடும். ராமஸ்ய சரித்தம் கிருஷ்ணம் குருத்தம் ரிஷிசத்தமம் தர்மாத்மனோ பகவதஹ லோகே ராமஸ்ய தீமதஹ விருத்தம் கதைய தீரஸ்ய யதாதே நாரதாச்சுருதம். சட்டுன்னு நாரதரிடத்தில் கேட்டுண்டத்த விளக்கி சொல்லுன்றார். இவர் பார்த்தார், அவர் வந்துட்டு போட்டாரே, இவர் புதுசா இப்ப வந்து நாரதரிடத்தில் கேட்டுட்டு என்ன எல்லாரும் பேசி வச்சுட்டுதான் நம்மளை புடிச்சிட்டா போல்றது. தேர்ந்தெடுத்து வச்சிருந்து சரி, இவர் வாக்கின் மூலமாகத்தான் ராமாயண கதை எழுதப்பட வேண்டும் என்று. குரு ராமகதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம் யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயஹ சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி யாவத் ராமஸ்ய சத கதா தத்கிருதா பிரச்சரிஷ்யதி தாவதூத்வமதச்சத்வம் மன்லோகேஷு நிபத்ஸ்யசி இத்யுக்தா பகவான் பிரம்மா தத்ரைவ அந்தரதீயத யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயஹ. எது வரைக்கும் இந்த லோகத்தில் மலைகள் இருக்குமோ, மேரு இருக்குமோ, ஹிமாச்சலம் இருக்குமோ, கங்க ஓடுமோ, யமுன ஓடுமோ, ஏன் பிரம்மத்தினுடைய ஆட்சி என்று வர உண்டோ அப்படின்னா எல்லாம் என்றும் உண்டுன்னு அர்த்தம். இதெல்லாம் போகவே போறது இல்ல. சந்திர சூரியால் இல்லாத பட போறாளா, கங்கை யமுனை இல்லாத பட போறதா, ஹிமாச்சல் இல்லாத பட போறதா, என்னைக்கு இருக்கும். யாவஸ்தாசந்தி கிரையா சரிதஸ்ச மகீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷதி. அது வரைக்கும் ராமாயண கதை லோகத்தில் இருக்கும் வால்மீகியே. எது வரைக்கும் ராமாயண கதை இருக்குமோ அது வரைக்கும் உம் புகழ் மங்காது என்றும் ரெண்டு சேர்ந்துதான் இருக்கும். ராமாயண கதையும் என்னைக்கு இருக்கும், உம்முடைய கீர்த்தியும் என்னைக்கு மங்கவே மங்காது. நடுநுடுல அவாவா வந்து இல்லேன்னு சொல்ல பாப்பா பாப்பான்னு அவர் அன்னைக்கே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால பிரம்மா அன்னைக்கே பார்த்து இந்த கதையில நீ எழுதியிருக்கிறது சிலதெல்லாம் இல்ல இல்லேன்னு அப்பப்ப எல்லாரும் சொல்லி பார்ப்பா, வாழை அடிச்சுப்பா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நானே ஒரு நாள் எல்லாம் சரியா போடும். தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷதி. நம்ம கதான்னு சொன்னால் பொய்க்கதேன்னு உடனே அர்த்தம் பண்ணிக்கிறோம். கதை சொன்னார்னா ஓ இல்லாத ஏதோ சொல்லிட்டார் போறதுன்னா கதைனா அது அர்த்தமே அல்ல. கதைன்னா நடந்ததை பத்தி சொல்றதுதான் கதை. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா இன்னைக்குத்தான் புத்தகங்கள் எல்லாம் கற்பனை கதைகள், அன்னைக்கு இதிகாச புராணம் தான் கதை. கதை அவ கற்பனை பண்ணி எழுதினதே கிடையாது, நடந்ததை தான் எழுதியிருக்கா. ஆனா இன்னைக்கு ஏன் கதைன்னு சொன்னாலே கற்பனைன்னு கொண்டுட்டோம்னா நாம படிக்கிறது எல்லாம் மாச பத்திரிகை வார பத்திரிகை, அதுல கதைங்கிற வார்த்தை வர்றதை வச்சுன்னா அந்த கதை இந்த கதையாக விடக்கூடாது. அந்த கதை எப்போது நடந்ததை பத்தி தான் சொல்லும். தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷதி இத்யுக்தா பகவான் பிரம்மா தத்ரைவ அந்தரதீயத. இப்படி அனுகிரகம் பண்ணிட்டு பிரம்மா அங்கேயே மறைந்து போனார். ததசிஷ்யோ பகவான் முனிர் விஸ்மயமாயோ சோனு வியாகரணாத் பூய ஸ்லோக சோக ஸ்லோகத்துவமாகத. ஓ இவர் அனுகிரகத்தாலதான் என் சோகம் ஸ்லோகமாகவே வந்துடுத்து போல் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார். இப்ப வால்மீகிக்கு நாரதர் கொடுத்த சங்கேப ராமாயணம் இருக்கு, பிரம்மா கொடுத்திருக்கிற அனுகிரகமும் இருக்கிறது, ஏற்கனவே தன்னுடைய சோகம் ஸ்லோகமா வெளியில வந்துடுத்து, இனி மேற்கொண்டு சாஸ்திரத்தை பாடுவோம் அப்படின்னு அமர்ந்தா 32 ஸ்லோக கதையை 24,000 ஸ்லோக கதையா எப்படி ஆக்கிறது? அவர்கிட்ட இருக்கிறது 32 ஸ்லோக கதை, அது சங்கேப ராமாயணம், ரொம்ப சுருக்கமா இருக்கக்கூடியது. அந்த சுருக்கத்தை விரிக்கணும் இல்லையோ, அப்பதான் பிரம்மா அனுகிரகிக்கிறார். தான் இருக்கிற இடத்துல இருந்து ஹசிதம் பாஷிதம் செய்வ கதிர்யா எச்ச சேஷ்டிதம் தத் சர்வம் தர்ம வீரியேன யதாவத் சம்பிரபஷ்யதி. ராமன் சிரித்தது, அழுதது, பிரிந்தது, துடிதது, தூங்கினது, விழித்தது, நின்றது, இருந்தது, கிடந்தது, இது இத்தனையும் ஓரொரு நிமிஷமும் ராமனு சீதையும் என்னென்ன பண்ணிருப்பாளோ அது அப்படியே இவர் மனக்கண் முன் தோன்றட்டும் அப்படின்னு அவர் அனுகிரகிக்கிறார். அப்புறம் எல்லாம் தெரியல அப்படி போறது. சாமி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா ஒண்ணுமில்ல. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கலாம் எல்லாத்தையும், கார்த்தால ஏதோ ஒரு ஆட்டம் ஆடுறான், அதுக்கப்புறம் அது ராத்திரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மணி நாய் போட்டு இந்த பந்தை எப்படி அடிச்சான், இந்த பந்தை எப்படி அடிச்சான் திரி போட்டு காட்டுருக்காள் இல்லையோ, அதெல்லாத்தையும் பார்த்துதான் இருக்கும். அது போல பிரம்மா தான் அனுகிரகித்தார். ரொம்ப சுலபமான அர்த்தங்கள் இதெல்லாம். அவர்களுக்கு இருக்கிற சக்திக்கும் ஞானத்துக்கும் எதையும் செல்வதற்கு இயலும். நடந்ததை திரும்ப மனத்திரையில, அதுக்குன்னு ஒண்ணு திரையில போட்டு காட்டவே வேணாம், மனசுக்கு அனுகிரகம் தானே தேவை. இப்ப நமக்கு ஞானம் இல்லே பக்தி இல்லேன்னு சமப்படுறோம்னா அது பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷத்து வேலை, 6 நிமிஷத்துல சரி இவனுக்கு பக்தி ஏற்படட்டும் தான் ஏற்பட போறது. அதை பண்ணிட்டு போயிடலாம் பண்ணலாம்னு அவ்வளவு சுலபத்தில் பண்ண மாட்டேங்கிறாரே. ஏன்னா நாம எத்தனையோ பிரார்த்தித்து எத்தனையோ மன்றாண்டில் தான் இருக்கும். ஒரு நிமிஷம் சரி நீ ஒன்னும் படாதே வச்சுக்கோ அப்படின்னு அவருக்கு அது கஷ்டமே கிடையாது. ஆழ்வார் ஒரு பாசுரத்துல பகவானை பார்த்து கேட்கிறார், உனக்கு ஒரு சொல்லு, எனக்கு ஒரு வாழ்க்கை, ஏன்னா நீ ஒரு சொல்லு மாசுச்சகான்னு சொல்லிடுவே, அந்த ஒரு சொல்லு கிடைக்காதனால வாழ்நாள் முழுக்க நாசனப்படுறேன்னு இல்லையோ, அந்த ஒரு சொல்ல எனக்கு நீ சொல்லிட்டு போயிட்டியானால் அப்புறம் எங்கள் உஜ்ஜீவனத்தை பத்தி நாங்க கவலையப்பட வேண்டாமே. அதனால கண்ணன் சொல்லிருக்கிறது ஒரே சொல், மாசுச்சகா, சோகப்படாதே. இப்ப இந்த சொல்ல நாம எல்லாம் நம்புறமா இல்லையா, நம்பணும் இல்லையா? இப்ப கண்ணன் சொன்ன வார்த்தைன்னா கீதை நாமன் அங்கத்தான் போறோம். மாசுச்சகான்னு அவர் சொன்ன விற்பாடு, எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கையில சோகப்பட்டு இருக்கோமா இல்லையா? பகவானும் மாசுச்சகாங்கிறார், நான் சோகப்பட்டுருக்கேன். ஏன் இந்த ரெண்டையும் ஒத்து போகணுமே? அவர் சோகப்படாதேன்னு சொன்னப்பறம் நான் சோகப்படுறேனேன்னு சொன்னா ஒன்னும் அவர் சொன்ன வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், இல்ல அவரே பொய் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். ஒன்னு அவர் பொய் சொல்லியிருக்கணும், அதனாலதான் அவர் சொன்னப்பறமும் எனக்கு சோகம் வருது, அவர் சொன்னது பொய். இல்ல அவர் உண்மை சொல்லியிருக்கார், எனக்கு அவர்கிட்ட நம்பிக்கை இல்லை, அதனால நான் சோகப்படுறேன். இந்த ரெண்டுல எது இப்போ? இந்த ரெண்டுமே நம்ம ஒத்துக்கு போறது, அவர் பொய் சொன்னாருன்னு நம்ம சொல்ல போறது இல்லையே, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல போறது இல்லையே, ஆனா சோகம் மட்டும் போட்டு இருக்கும். இது நியாயமா சுவாமி? என்னத்துக்காக சோகப்படுறமே? கண்ணன் சோகப்படாதேன்னு சொல்லியிருக்காருன்னா இன்னும் அந்த அளவுக்கு ஒரு சிரத்த வரல, வரலன்னா அதுக்கு ஒரு ஈர்ப்பு வரணுமோ இல்லையோ? கண்ணன் சொன்னது உண்மைதான், நான் சோகப்படுறதா இல்லை, எப்ப என்ன அவர் சிருஷ்டித்தாரோ அவர் தான் என்ன ரட்சிக்க போறாருங்கிற நிச்சய புத்தி. உலகத்துல எத்தனையோ கஷ்ட நட்டங்கள் குடும்பங்கள்லயும் இருக்கும், சமுதாயத்திலையும் நடந்துன்னுதான் இருக்கும். திடீர்னு ஓஹோன்னு போட்ட பண்ணெல்லாம் காணப்படும், எங்க போச்சு தெரியவே தெரியாது. எல்லாரும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவா, பாதி பேருக்கு வேலை போயிடும், என்ன நடக்கிறது நாட்டிலேன்னு தெரியாது. எல்லாருமே என்னமோ திடீர்னு ஒரே இருட்டு, ஓஹோன்னு ஒரே வெளிச்சம், நாம தான் சர்வேஸ்வரன் நினைச்சோம் நேற்று வரைக்கும். ஆனா மறுநாள் ஒரு நாள் தடால்னு ஏதுவோ எங்கேயோ விழுந்தது, விழுந்ததுலேருந்து மறுநாள்ல இருந்து என்ன ஆச்சு நமக்குன்னா, இது இந்த சர்வேஸ்வரன் நேத்திக்கு நினைக்காதேன்னு தான் இவ எல்லாரும் சொன்னா. அன்னைக்கு சர்வேஸ்வரன் ஒத்தர் தான், இன்னைக்கு சர்வேஸ்வரன் ஒத்தர் தான். நீ நினைச்சுட்டே குறுக்கே, நம்ம எல்லாம் நன்னா போற சமயத்துக்கு நாம தான் நினைச்சுடுவோம். ஆனா அது எப்ப இல்லையோ அப்ப எல்லாரும் வந்துருவா, வேதம் எங்க இருக்கு, இத்திஹாச புராணம் எங்க இருக்கு அப்படின்னு தான் தேடவே ஆரம்பிப்பா. சுவாமி நேற்று வரைக்கும் நல்ல வேலை நல்ல சம்பளம் ஓஹோன்னு இருந்தீரே, கோவில் பக்கமே வரமாட்டான். அன்னைக்கு ராமாயணம் என்ன சொல்லித்து, கீதை என்ன சொல்லித்துலாம் கவலையப்பட மாட்டான். அதுல ஏதாவது ஒரு கட்டம் வந்துருத்துன்னு வச்சுங்கோ, என்ன பண்றது, நீங்கெல்லாம் ஏதாவது சொன்னாத்தானே உண்டுவா, இது நேத்தே வந்திருக்கலாமே, இது நேத்துக்கு இருக்கிறச்சேவே வேண்டாம், நன்னாத்தானே நம்ம பெரியோர்கள்லாம் எழுதி வச்சிருக்காள்னா புத்தி வரமாட்டேங்கிறது, வரமாட்டேங்கிறது. அவர் வரவழைச்சுடலாம், நிமிஷ போதில் நினைத்தார்னா சுலபமா வரவழைச்சிருவர், பிரார்த்திக்கலாம். அவ்வளவுதான் நாம செய்ய முடியுமே தவிர அவரை நிர்பந்தப்படுத்துறதுக்கு நாம ஆள் கிடையாது. பிரார்த்தனை கண்டிப்பா எப்போதுமே பலிக்கும். அதனால மாசுச்சகாங்கிற சப்தத்தை நாம நம்புறதாக இருந்தால் கவலைப்படக்கூடாதுதான், எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாதுதான். ஏன்னா ஆத்மாவை இது எதுவுமே பாதிக்க போறது கிடையாது, இது சரீர பாதமான இருக்கலாமே தவிர ஆத்மாவுக்கு பணம் வந்தா என்ன, பணம் போனா என்ன, அதுக்கு ஒரே பணம் ஒரே நிதி பகவத் அனுபவம். அவ்வனுபவம் ஒழுங்கார திருத்துன்னா ஆத்மா கவலையே படாது. நேற்றுக்கு ஒருத்தருங்கிட்ட கேட்டார், எல்லாமே போச்சு இனிமே என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியலேன்னார். ஏன் அந்த மாதிரி எனக்கு நடக்கிறதுன்னா, ஏன் நடக்கிறதுன்னா நம்ம எதது முக்கியம்னு வச்சுட்டு இருக்கோமோ அதுல ஆத்மாவுக்கு இடமே இல்லை, மொத்தமே தேகம்தான் முக்கியம்னு வச்சுனுட்டோம், அதுக்கு தேவையானதை மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு வச்சுனுட்டோம். அதுல ஒரு கட்டம் வரும்போது மொத்தமே போயிடுதுன்னு தோன்றது. நாமே கூட கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கிறோம் இல்லையோ, சுவாமி 10 ரூபாய் இதுல போட்டு வச்சிருக்கேன், 10 ரூபாய் இதுல போட்டிருக்கேன், 10 ரூபாய் இதுல போட்டிருக்கேன், ஒருவேளை இது படுத்துனா கூட 20 இருக்கும், இது படுத்துனா கூட 20 இருக்கும்னா மொத்தத்தையும் ஒரே இடத்துல போட்டா போயிடுதுன்னா ஓஹோன்னு கத்த வேண்டியதான். அப்ப கொஞ்சம் பிரிச்சு போட்டுக்கிறா போல இங்கு பாருங்க, ஆத்மாவுக்கு கொஞ்ச நேரம், தேகத்துக்கு கொஞ்ச நேரம், பரமாத்மாவுக்கு கொஞ்ச நேரம் வச்சிருந்தா தேகத்துக்கு தேவையான சந்தோஷம் சட்டுன்னு போறச்சே மத்த ரெண்டோட சந்தோஷமா நிக்கும் இல்லையோ, அது போகவே போகாது. ஆனா 100% தேகத்துக்கேன்னு வச்சுட்டா அப்ப அதனுடைய சந்தோஷம் சட்டுன்னு காணா போறச்சே மொத்தமே இருட்டடிச்சா போல பயந்து போடுறோம். அதனாலே எது மாறிக்கொண்டே இருக்குமோ, எது உயர்வு தாழ்வுகளுக்கு உட்பட்டதோ அதுலயே மனசை செலுத்திடக்கூடாது, எது மாறாமல் இருக்குமோ அதையும் நம்ம பட்டியலில் வச்சுக்கணும். வச்சுட்டோம்னாத்தா இது கொஞ்சம் விட்டு கொடுக்குறாப்புல இருந்தாலும் இது பிடிச்சுக்கும், இது எப்பவுமே விட்டே கொடுக்காது. பரமாத்மாவும் ஆத்மாவும் இருக்கே அது தாழ்ந்து போறதுங்கிற கேள்வி என்னைக்குமே கிடையாது. மற்றத தேக சௌக்கியம் வேணா உயரலாம் தாழலாமே தவிர, எதுக்காக சொல்ல வந்தேன்னா நமக்குன்னு இருக்கிறது நிற்கத்தான் போகிறது. பகவான் மாசுசகான்னு சொல்றார், சோகப்படாதேன்னு. அப்ப சோகப்படாது இருக்கணும் இல்லையோ? ஹசிதம் பாஷிதம் செய்வ கதிர்யா யச்சதேச்சிதம் தற்சர்வம் தர்மவீர்யேண யதாவத் சம்ப்ரபஷ்யதி ச யதா கதிதம் பூர்வம் நாரதேன மகாத்மனா ரகுவம்சஸ்ய சரித்தம் சகார பகவான் முனிகி. ரகுகுல திலகனான ராமன் அவனுடைய சரித்திரத்தை வால்மீகி பகவான் மனக்கண்ணு முன்னாடி நடந்ததத்தனையும் கண்டுகொண்டார். இனிமே நாம பாடிட வேண்டிதான், பிரம்மாவனுடைய அனுகிரகம் கிடைச்சு போச்சு, நாரதர் ஆச்சாரியன் கதையை நமக்கு சொல்லிட்டார், இனி மேற்கொண்டு பாடணும்னா அடுத்த சர்க்கத்தில் சொல்றார். பிராப்த ராஜ்யஸ்ய ராமஸ்ய வால்மீகிர் பகவான் ரிஷி சகார சரித்தம் கிருஷ்ணம் விசித்திர பதம் அர்த்தவத் சதுர்விம்சத் சஹசிராணி. இங்கதான் கணக்கெல்லாம் சொல்றார், எத்தனை ஸ்லோகம், எத்தனை சர்க்கம், எத்தனை காண்டம், எப்படி பாடினேன் அப்படிங்கறத சொல்றார். பிராப்த ராஜ்யஸ்ய ராமஸ்ய, ராமனுக்கு ராஜ்யம் கிட்டிவிட்டது, கிட்டின பிற்பாடு. வால்மீகிர் பகவான் ரிஷிஹி சரித்தம் கிருஷ்ணம் சகார, வால்மீகி ரிஷி இந்த சரித்திரத்தை செய்து முடிக்கிறார், அப்பதான் எழுதுகிறார். சதுர்விம்சத் சஹசிராணி, சதுர்விம்சத்தினா 24, சதுர்விம்சத் சஹசிராணி 24,000 ஸ்லோகங்களோட ஸ்லோகானாம் உக்தவான் ரிஷி ததா சர்க்க சதான் பஞ்ச, சதான் பஞ்ச பஞ்சன அஞ்சு, சதன நூறு, சதான் பஞ்சன ஐநூறு, சர்க்க சதான் பஞ்ச ஐநூறு சர்க்கங்களோட கூட, ஐநூறுன்னு ஐநூறுக்கு மேற்பட்டான் அர்த்தம், என்ன சரியா எண்ணினா ஐநூறு வராது, ஐநூறுக்கு மேல இருக்கும். 4,000 திவ்ய பிரபந்தம் மூலியோ எண்ணி பார்த்துட்டு 4,000 இல்லையேன்வா, 4,000னா அதுக்குன்னு சரியா. இப்ப உபன்யாசிக்கு எத்தனை பேர் வந்திருந்தா, ஒரு 150 பேர் இருப்பா, இப்படின்னா 100ஆ, 120ஆ, 110ஆ, 150ஆங்கிறதுக்காக சொன்னா ஏதோ சுமாரா 100-150 பேர் இருப்பாள்னு அர்த்தம். அதனால இது எண்ணி பார்த்துட்டு சரியா 24,000 அப்படிங்கறதுக்காக சொல்லல, இப்போ சரியா 500ங்கிறதுக்காக சொல்லல, 500க்கு மேலே சதுர்விம்சத் சஹசிராணி சர்க்க சதான் பஞ்ச, 500 சர்க்கங்களோட ஷட் காண்டானி ததோத்தரன், 6 காண்டங்களோட, பாலகாண்ட, அயோத்தியா காண்ட, ஆரண்ய காண்ட, கிஷ்கிந்தா காண்ட, சுந்தர காண்ட, யுத்த காண்ட, 6. அதுக்கப்புறம் முடிக்கல, ஷட் காண்டானி ததோத்தரம், ததோத்தரம்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய உத்தர காண்டம். இது ஏன் பிரிக்கணும், சப்தகாண்டானு எழுதக்கூடாதா? ஸ்லோகத்தில் எழுதவர் ஷட்காண்டானி ததோத்தரம் வருகிறதே, அதுக்கு என்ன காரணம் பார்த்தால், ஷட்காண்டங்கள் வரைக்கும் ஒரு சரித்திரம், உத்தரகாண்டம் வரைக்கும் மேல சரித்திரம், அதனால ரெண்டையும் பிரிச்சுட்டார். மேலும் உத்தரகாண்டம் நடக்க போறது இனிமே, இனிமேனா வால்மீகி எழுத ஆரம்பிச்ச அப்புறம். இதான் இதுல ஒரு சில சமயம் குழம்பியே போடுவோம், என்ன நடக்கிறதுன்றத மட்டும் சொல்றேன், தெளிவா ஞாபகத்தில் வச்சிருந்தோம். வால்மீகி எழுத ஆரம்பிச்சே ராஜ்ய ராமனு கிடைச்சாச்சு, அவ்வளவுதான். சீதைய ஒண்ணு அனுப்பிச்சு விட்டுடல, சீதைய கர்ப்பிணியா இருக்கிறவள லவகுசர்களை பிரசவத்துக்கு அனுப்பல, அவன்னு ராமாயணம் கத்துக்கவே இல்லை, அவர்கள் பிறந்துதானே ராமாயணத்தை கத்து கொடுத்தார். அப்ப அது இனிமே தான் நடக்க போகுது, இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட சமயத்துல இந்த ஸ்லோகம் பிறக்கிறது இப்போ. அதனாலதான் ஷட்காண்டானி தத்தோத்தரம், ஏற்கனவே நடந்தது 6 காண்டங்கள், இனிமே நடக்க போறது 7வது காண்டம். இது எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னா, ராமன் அஸ்வமேத யாகத்துக்காக நைமிஷாரண்யத்துல மண்டபம் கட்டுவிட்டார், அவருடைய யஜ்ஞசாலை நைமிஷாரண்யத்தில் இருந்தது, அயோத்தியாவுக்கு நைமிஷாரண்யத்தில் இருந்தது. அந்த இடத்துலதான் லவகுஷர்கள் வந்து மிதலை செல்வி உலகுய்ய திருவயிர் வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன்சரித கேட்டான்னு குலசேகராழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். மிதலை செல்வி சீதா உலகுய்ய திருவயிர் வாய்த்த மக்கள் லோகோஜீவனார்த்தமாக லவகுஷர்களை பெற்றெடுத்தாள். அவ என்ன பண்ணான், நாட்டாண்டதில்லை, ராமாயண கதை பாடினது. ஒரு க்ஷத்திரிய ராஜாக்கள் ராஜகுமாரர்கள் போய் கதை பேசி நம்ம எங்கேயானு கேள்விப்பட்டிருக்குமா, ஆனா ராமாயணத்தவாதான் பாடினான். அவர்கள் பாடுறத ஊரூரா போய் பாடுறத பரதன் தான் முதல்ல பார்த்தார். பார்த்துட்டு நம்ம ராமன் கதையா இருக்கே, நம்ம ராமன் கேட்கணும் அப்படிங்கிற ஆசையோட கூட்டின்னு வந்துட்டார். ராமனுக்கு முன்னாடியே 32 நாட்கள் இந்த கதை பாடப்பட்டன. அப்ப ராமாயணத்தை முழுக்க எழுதியாச்சு வால்மீகி, எழுதிட்டு தான் தம்ப குழந்தைகளை போல இருக்கிற சீதாதேவியுடைய புதல்வர்கள் சொல்லி கொடுத்திருக்கார். ஒரு நாளா கதை நடக்கிறது, கார்த்தால சரியா 9 ராமன் வந்து உட்காருறான், 9 மணில இருந்து 12:30 வரைக்கும் கேட்பார், அப்புறம் ராஜ்யகாரியத்தை பாக்கிறதுக்காக போடுவார். அப்படி கேட்க கேட்கத்தான் குழந்தைகளை பெத்தவளையும் ஆச்சாரியனை நான் பார்க்கணும் அப்படின்னு பரதன்ட சொல்றார். இதை நீ என்ன கேட்பேன்னு தானே நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு பரதனு சரின்னு போய் வால்மீகி எல்லாம் கூட்டினு வந்துடுறார். சீத்தையும் அழைச்சின்னு வரா, சீத்தை வரா. வந்த பிற்பாடு அவ சீத்தை வரச்சேவோ லவகுஷர்கள் ராஜ்யசபையில இருக்கா, சீத்தை வந்து ராமன் என்ன கேட்டார், நான் பூமியில பிரவேசம் பண்ண போறேன்னு சீத்தை சொன்னது, புறப்பட்டு போனது, இது இத்தனை சரித்திரமும் இதே வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு, இது இத்தனை இந்த குழந்தைகள் பாடின்னு இருக்கா. அதோட அல்ல, இதே கடைசி சர்க்கத்தில் ராமன் எப்படி வைகுண்டத்துக்கு புறப்பட்டு போறாருங்கிற கதையும் இருக்கு, அதையும் ராமனிடத்திலேயே குழந்தைகள் பாடிட்டு இருக்கா. இதுக்காகத்தான் சொல்றேன் குழம்பு போயிடக்கூடாதுன்னு. இது படிச்சு பார்த்தா இது முன்னாடியா பின்னாடியா என்ன நடக்கிறதுன்னு நமக்கு புரியாது போடும். அத குழந்தைகளே சொல்றார்கள், எங்கள் கவி எங்கள் ஆச்சாரியன் திருக்கால ஜானி, பிரம்மாவனுடைய அனுகிரகத்தால் அவர் எழுதியிருக்கார், அதனால ராமா நீ எப்படி புறப்பட்டு போறேன்னு கூட எங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்லித்தான் இந்த பிரபந்தத்தையே பாடியிருக்கிறார்கள். அதனால உத்தரகாண்டத்தில் இருக்கிற கடைசி சர்க்கம் வரைக்கும் ராமன் கேட்டுட்டு அப்புறம் பல நாட்கள் இருந்துட்டு தான் வைகுண்டத்துக்கு புறப்பட்டே போயிருக்கார். அதனாலதான் ஷட்காண்டானி தசோத்தரம்னு பிரிக்கிறார், 6 காண்டங்கள் வரைக்கும் நடந்த கதை, உத்தரகாண்டம் முழுக்க நடக்கப் போகிற கதையாய் சிந்தையாமாச கோந்தேதத் பிரயுஞ்சீத்யாதிதி பிரபு தஸ்ஸ சிந்தயமானஸ்ய மகர்ஷேர் பாவிதமாத்மனா அனுகிரகீதாம் அகிரகீதாம் ததப்பாதௌ முனிவேஷௌ குசீலௌ வேதோப பிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது பௌலஸ்த வதமித்தேவம் சகார சரிதவிரத. தான் 24,000 ஸ்லோகங்களை பாடிட்டு சீதையினுடைய புதல்வர்களான லவகுஷர்களுக்கு சொல்லி வைத்தார். மேலே அந்த பாட்டு எப்படி இருக்கும், ராமாயணம் பாடுறோமோ இல்லையோ, ராமனை விட்டுடுங்க சீதையை விட்டுடுங்க, ராமாயணம் எப்படி இருக்குங்கிறது இந்த இடத்துல விளக்கிறார். வேதத்துக்கு உபபிரம்மணமாக இருக்கும், வேதமே அவதரித்ததாக இருக்கும். வேத வேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக பிறந்தார். நாராயணனை சொல்லக்கூடிய வேதங்கள் பார்த்தது அவருக்கு மட்டும்தான் அவதாரம், எனக்கு அவதாரம் கிடையாதா, நாம் பிறக்க வேண்டாமா, வேதமே ராமாயணமா பிறந்துட்டு. அப்ப பகவான் ராமனாக பிறந்தபோது வேதங்கள் அத்தனையும் ஸ்ரீ ராமாயணமாக பிறந்தன. இது ராமாயணத்துக்கு இருக்கிற பெருமை. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதே போலத்தான் வால்மீகி பகவான் எழுதுவர். அதனால வேத வேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத், இவர்தான் பிராச்சேதஸ் வால்மீகி, பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா, அதுவே வால்மீகி ராமாயணமாக பிறந்தது. பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, குசலவர்களுக்கு ரொம்ப நல்ல சங்கீத ஞானம், அவளைத்தான் அது பாடுறதுக்காக சொல்லிவித்தார். பாட்டியே கேயேச்ச மதுரம் பிரமாணைகி ஸ்திரிபிர் அன்பிதம் ஜாதிபிரி சப்தபிர் யுக்தம் தந்திரீலய சமன்விதம். தந்திரீலய சமன்விதம்னா வீணையில தந்தி இருக்கு பாருங்க, அந்த தந்தியை மீட்ட மீட்ட ஏழு ஸ்வரஸ்தானங்கள் போகிறது சொல்லியும் அந்த ஏழு ஸ்தானத்திலையும் இந்த ஸ்லோகங்கள் சரியா நிற்குமா. பாடி பார்த்தானா நமக்கு தெரியும், அது பாட்டு ஞானம் இருக்கிறவாக செய்ய வேண்டியது. அன்னைக்கு வால்மீகி சொல்லிக் கொடுத்தத குசலவர்கள் எல்லாம் பாடுறா, தாங்களே தம்பூரா சேர்த்துனுட்டா வீணையை மீட்டினுட்டா ஒரு ஒரு இடமா போய் பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாளாம். பாட்டியே கேயேச்ச மதுரம், அத ஸ்லோகமா பாராயணமா பண்ணினா கூட மதுரமா இருக்கும், அத பாடி பார்த்தா அதிமதுரமா இருக்கும். பாட்டியே கேயேச்ச மதுரம் பிரமாணை ஸ்திரிபிர் அன்பிதம் ரசைகி சிருங்கார கருண ஹாஸ்ய ரௌத்ர பயானகை வீராதி பீரசைர் யுக்தம் காவ்யமேத ததாயதாம். இதுல நவரசங்களும் உண்டு, என்னென்ன ரசங்கள் என்னென்ன சரித்திரமோ அத்தனை விதற்குள் சிருங்கார கருணா ஹாஸ்ய ரௌத்ர பயானக முதலான நவரசங்களையும் சேவித்துக் கொள்ளலாம். வாசோ விதேயம் தத் சர்வம் கிருத்வா காவ்யம் அனிந்திதௌ, இதை மனப்பாடமாக்கி விட்டுட்டார் வால்மீகி குழந்தைகளுக்கு. வாசோ விதேயம்னா புஸ்தகம் பார்க்க வேண்டாம்னு அர்த்தம். வாக்கில் 24,000 ஸ்லோகங்கள் வந்ததுனால் அதன் ஆனந்த ஆனந்தம் தான். நமக்கு எல்லாம் ஒரு 1,000 ஸ்லோகம் கத்து வச்சு உபன்யாசத்துக்காக சொல்லிட்டு இருக்க முடியும், அதுவே இவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னா. பல மகாத்மாக்களுக்கு அப்படியே வாசோ விதேயம், அது வாயில் சொல்றச்சே ராமாயண ஸ்லோகமா பேசுற, பேசறச்சே ராமாயண ஸ்லோகமா பேசுறாள்னா தனி ஆனந்தம் தான். பிரசன்னோ வல்கலம் கஷ்டித் பத்வௌதாபியாம் மகாயசாக பிரீதா கஷ்டின் முனிஸ்தாபியாம் சம்ஸ்தித கலசம் ததோ. இந்த குழந்தைகள் ஓரொரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய் அவளுக்கு பாடி காட்டுறா முதல்ல பழகணுமே. வால்மீகி ராமாயணத்தை சொல்லி சொல்லி பார்த்தானா ராமர்கிட்ட போறதுக்கு, ராஜாட்ட போறதுக்கு முன்னாடி முதல்ல பழகி பார்த்துக்க வேண்டாமா. அதனால ஒரு ரிஷிகிட்ட போனார், ஒரு ரிஷிக்கிட்ட 5 ரூபாய் இருந்தது கொடுத்தார், இன்னொரு ரிஷிகிட்ட ஒரு மாந்தோல் தான் இருந்தது இந்தா பிள்ளை வச்சுக்கோ அப்படின்னு அதை கொடுத்தார், இன்னொரு ரிஷி கிட்ட ஒரு கமண்டலம் தான் இருந்தது எங்கிட்ட இதான் இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தார். இன்னொரு ரிஷி கிட்ட ஒண்ணுமே இல்ல, சல்லி காசு இல்ல, பெரும் விரக்தாகரேசரர். அந்த ரிஷி கிட்ட சொல்லி முடிச்ச உடனே சேவியினார், இப்ப உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன், இதை யாரு மறைச்சா ராமனே கூட கேட்பன் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணார். ராமனே கேட்டுடுவருங்கிறதுக்கு அப்புறம் என்ன நாம வாங்கிட்டு போறப்போ. அதனால அது பெரிய நிதி படைத்தா போலே குழந்தைகளுக்கு ஆனந்தம். அதனால லோகம் முழுக்க உங்களுடைய சங்கீதம் பரவட்டும் அப்படின்னு மற்றொருத்தர் ஆசீர்வாதம் பண்ணார். இப்படியாக ராமாயணம் ஆங்காங்கு பரிவித்து இனி ராமாயணத்தில் என்ன சொல்லப்பட்டது, ராமன் எப்படி அவதரித்தான்ங்கிறது முக்கியமான கதை தெரிவிக்கிறார். ரத்யாசு ராஜமார்கேஷு ததர்ஷ பரதாகிரஜா ஸ்வவேஷ்மச்ச ஆனிய ததோ பராதரௌச்ச குசீலவௌ. ரத்யா வீதி, வீதியில லவகுசர்கள் பாடிண்டு போறத பரதன் பார்த்துட்டார். நம்ம ராமனுடைய குழந்தைகள் சாடையாவே இருக்கு, ஆனா வீதியில ராமாயண கதையை பாடிட்டு இருக்கா, இந்த கதை நம்ம நாட்டுல நம்ம ராமன் கேட்க வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் பரதன் அழைத்து கொண்டு வருகிறான். உவாச்ச லக்ஷ்மணம் ராம சத்ருக்னம் பரதன் ததா சூயதாம் ஏததாக்கியானம் அனையோர் தேவவர்ச்சசோஹ தௌச்சாபி மதுரம் ரத்தம் சசித்தாயத நிஸ்வனம். பரதன் போய் ராமனிடத்திலே இந்த தேஜஸ்விகளான மகா தேஜஸ்விகள் 2 பேர் சொல்றத ராமா நீ கேட்க வேண்டும் நாள் கதை கேட்பதற்கு நமக்கு பொழுதா? முதல்ல ராமன் திரும்பி கேட்கிறார், கேட்டு பார் பொழுது உண்டா இல்லையாங்கிறது அப்போதுதான் தெரியும் என்று பரதன் திரும்ப சொல்றார். சரி, பரதனே சொன்ன பிற்பாடு மாற்றக்கூடாது என்னதான் ராமன் சரின்னு வர சொன்னார். கேட்கிறார் ராமாயணத்தை கேட்க 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 கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் ஆனந்தமா பக்கத்துல பக்கத்துல உட்காந்து இவர் தொடை அவர் தடுக்கிறார், அவர் தொடை இவர் தடுக்கிறார். இப்ப நீங்கெல்லாம் ஒன்னா உட்காந்துருக்கோம் இல்லையோ, இந்த உபன்யாசகருக்கு மட்டும் ஒரு கஷ்டம், தனியா உட்காந்து வச்சிருவா. அவள் இங்க கூட ஒத்துருமே இல்லையே, நீங்கெல்லாம் ஒன்னா உட்காண்டா, பக்கத்துல பக்கத்துல பாத்துக்கலாம், சிரிச்சுக்கலாம். இந்த உபன்யாசம் கேட்டு இருக்கிறவளுக்கு தங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் ஏதாவது வந்தாலோ இல்ல தங்க குடும்பத்துல நடந்திருக்கிற அப்புறம் ஏதாவது வந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துப்பா. அவ பாக்குறாள்னா இந்த விஷயம் ஏதோ அவள்கிட்ட நடந்திருக்குன்னு அர்த்தம். அது உபன்யாசகர் உடனே தெரிஞ்சு விடலாம், ஓஹோ இதுதான் ஏதோ நடந்திருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அதெல்லாத்தையும் பண்ண முடியும். இப்ப நாங்க யார பாக்குறது, இங்க ஏதாவது சொல்லிட்டுதான் இருக்குமே தவிர, ஆனால் கூட ஆள் இல்ல பாருங்க. எப்பவும் பகவத் விஷய அனுபவம்ங்கிறது கூட்டாகத்தான் இருக்கணும், தனியா இருக்க கூடாது. காமானுபவம் தான் தனியா இருக்கும், ஆனா என்னைக்கும் பகவத் காமம்ங்கிறது துணை தேட்டம், அது தனித்தேட்டமாக இல்லாமல். கச்சேரி கேட்க போறோம், பாடகர் ஒருத்தர் நான் ஒருத்தரும் உட்காந்து அப்படி இருக்கும், நிறைய பேர் இருந்தா தான் நல்லா இருக்கும். உபன்யாசத்துக்கு நிறைய இருந்தா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்டிக்கலாம். ராமனுக்கு அதான் இப்ப பெரிய கவலையா போச்சு, ஜனங்கள் அத்தனை பேரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா கேட்டு இருக்கா, நம்ம 18 படிக்கு மேல ராஜ்யசபையில உட்காந்து வச்சுட்டா, அவருக்கு இருக்கிற சிம்மாசனத்துல தான் நம்ம உட்காரணும், அவருக்கு பிடிக்கல. ஸ்லோகத்திலேயே சொல்றார் வால்மீகி பகவான், அங்கிருந்து ராமன் பார்த்தவர் இங்க உட்காந்து நம்மால முடியாதுங்கிறதுக்காக அங்கிருந்து எழுந்துட்டாராம். சச்சாபி ராம பரிஷத்கத சனைஹி புபூஷயா சத்தமனா பபுவ ஹ, அங்கங்க ஹ அப்படின்னு ஒரு எழுத்து போடுவார். ஹானா ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டார் வால்மீகின்னு அர்த்தம். அவர் நிறுத்தவே மாட்டார், எழுச்சிண்டே போடுவார். எங்கயான ஒரு இடத்துல அவருக்கே மேல போக முடியலன்னா ஹா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவார். இங்க நிறுத்திட்டார் அவர். என்ன நடந்ததா, ராமன் மேல இருந்து மெதுவா எழுந்துட்டார். இனிமே நாம இங்க உட்காரக்கூடாது, ஜனங்களுக்கு நடுவில் போய் உட்கார்ந்துடணும். ஆனா ராமன் எழுந்தா சபை கலைஞ்சி போடும். சக்கரவர்த்தி எழுந்திருக்கிறது ஒருத்தருக்கு தெரியக்கூடாது இல்லையோ. சச்சாபி ராமஹ, அந்த சக்கரவர்த்தியான பிரம்மத்தின் அவதாரமான ராமனும் கூட சச்சாபி ராமஹ பரிஷத்கத சனைஹி, ஒத்தரும் கண்டுகொள்ளாத வண்ணம் மெதுவ சிம்மாசனத்திலிருந்து எழுந்திருந்து அழகழகா தவழ்ந்து கீழே படிக்கட்டு இறங்கிட்டார். புபூஷயா சத்தமனா பபூவ, எல்லாரோடையும் குறுக்க வந்து உட்கார்ந்துட்டார். அவ வாளுக்கு ராமாயணம் கேட்கிற ஈர்ப்புல ராமன் நகர்ந்ததை பார்க்கவே இல்லை. எல்லாரும் அங்கேயே வெச்ச கண் வாங்காம ராமாயணத்தை கேட்டுருக்கா. ரெண்டு பேருக்கு நடுவுல ராமன் வந்து உட்காந்து இவர் தொடை அவர் தட்டுறார், அவர் தொடை இவர் தட்டுறார். ராமன் ரொம்ப திருப்தியா கேட்டார். முடிஞ்சு போச்சு ஸ்லோகம், திரும்பி பார்த்தா ஆசனத்துல ராமனை காணும். அப்பதான் ஊரே எங்க ராமன் எங்க ராமன்னா நமக்குள்ளனா இருக்கார். அதனால ராமாயணத்துல கேட்கறதுல அவனுக்கே அத்தனை ஈர்ப்பு இருந்ததுனால் அப்போ நமக்கு எத்தனை தூரம் இருக்கணும். தன் கதையை தானே கேட்டாரோ இல்லையோ, தன்னுடைய கதையை மிதலச் செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். தன்னுடைய சரித்திரத்தை ராமனும் கேட்டிருக்கார், விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்துல தன் சரித்திரத்தை கண்ணனும் கேட்டார். இந்த ரெண்டு பேருக்குமே இந்த பெருமை உண்டு. இப்போ ராமச்சரித்திரத்தை ராமனே கேட்டார், கிருஷ்ண சரித்திரத்தை கிருஷ்ணனே மகாபாரதத்துல கேட்டார். அவர்களே கேட்கிறாள் என்ன, அவதான் கேட்பா. பின்ன அவளை பத்தின வைபவத்தை அவாதானே கேட்கணும். நம்மளை பத்தி எல்லாம் அப்படி எல்லாம் ஒத்துரும் பாடி நம்ம கேட்கவே முடியறது இல்லையென்னா, பாடுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே பாடுறதுக்கு, இருந்தா பாடலாம் கேட்கலாம், இங்க ஒண்ணுமே இல்ல. இருக்கு பகவானுக்கு, அவனை பத்தி ரிஷிகள் பாடி வச்சா கேட்டுட்டு இருக்கா என்ன கொள்ள வேண்டும். தௌச்சாபி மதுரம் ரத்தம் ஸ்வச்சித்த ஸ்வச்சித்தாயத நிஷ்வனம், மேலே அயோத்திய பட்டணத்தை பத்தியும் தசரதன் எப்படி இருந்தான் ராமன் எப்படி பிறந்தான் சரித்திரத்தை சொல்றார். ஏஷாம்ச சகரோ நாமன் சாகரோயேன காணிதா ஷஷ்டி புத்திர சஹசிராணி யம்யாந்தம் பர்யவாரயன் கோசலோ நாம முதிதா ஸ்பீத ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூதீரே பிரபூத தனதான்யவான் அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோகவிஸ்ருதா மனுனா மானவேந்திரேண யாபுரி நிர்மிதா ஸ்வயம் ஆயதாதச சத்வேச யோஜனானி மகாபுரி ஸ்ரீமதி த்ரீணி விஸ்தீர்ணா சுவிபக்த மகாதபா. சரயு நதிக்கரையிலே அயோத்தியம் என்னும் ஒரு தனக்கு நிகரற்றதான பட்டணம் உண்டு. இதுக்கு அயோத்தியான்னு பேரு, அபராஜிதான்னு பேரு, அபேத்யான்னு பேர். வைகுண்டம்னு ஸ்ரீவைகுண்டத்தை சொல்றோம் இல்லையோ, அயோத்திக்கு வைகுண்டம்னு பேர். ஏன்னா வைகுண்டத்துக்கு அபராஜிதா ஜெயிக்கப்படாத ஊர்னு அர்த்தம். அயோத்தி ஜெயிக்கப்படாத ஊர், தகர்க்க முடியாத ஊர். ஒன்னு அங்க தகர்த்துடவே முடியாது. அப்படியா சுவாமி அப்படின்னு நீங்கெல்லாம் கேட்கலாம், ஆனா சப்தம் அப்படித்தான் இருக்கு, தகர்க்க முடியாத ஊர். அதை தாண்டி ஒத்துனும் உள்ள போயிடுறதுக்கு முடியாது, எல்லாரும் சுரக்ஷிதமா இருப்பார்கள், மதில் சுவர் போட்டு காவலோட இருக்கும். இன்னைக்கு ராமன் அப்படித்தான் இருக்காருங்க. நீங்க எங்கேயான போனல்னு வச்சுங்க, சுத்தி வல்லாறு துப்பாக்கி வச்சிருந்தான் ராமனை பாதுகாத்துட்டு தேவையில்ல. சக்கரவர்த்தி தனக்கு வேண்டிய ஆள தானே பிடிச்சுட்டார். சக்கரவர்த்தின்னா பாதுகாவலர்கள் கூட இருக்க வேண்டாமோ, நாட்டையே கூப்பிட்டார் வச்சுட்டார் பாதுகாவலரா. அதனால நம்ம இதுல ஒண்ணு குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவரை இன்னைக்கு ஜாகிரதையா பாத்துக்கிற பாருங்க, நல்ல கைங்கரியம். அப்படின்னு வச்சுக்கலாம். ஆகையாலே சகரோ நாம சாகரா ஏன காணிதா, இது மனு குலத்திலே சூரிய வம்சத்தில் இக்ஷ்வாகு குலத்தில் பல ராஜாக்கள் அவதரித்தார்கள். இதெல்லாம் திரேதாயுகத்துல நடந்தது. இதுல ராமன் 35வது ராஜாவாக பிறக்கிறார். இதனுக்கு முன்னாடி ரொம்ப வசதியான ராஜாக்கள்லாம் ஆண்டிருக்கார். மனு ஆண்டு சூரியன் ஆண்டிருக்கார், அடுத்தது மனு ஆண்டிருக்கிறார், அடுத்து இக்ஷ்வாகு ஆண்டிருக்கிறார். இதுக்கு மேல பல பேர் சொல்லத்தக்க ராஜாக்கள். கட்வாங்கன்னு ஒரு ராஜா இருந்தார், அஜமகாராஜன் இருந்தார், திலீபன் இருந்தான், மாந்தாதா இருந்தார், அம்சுமான் இருந்தான், அதே பகீரதன் இருந்தார், அதே ககுத்தன் இருந்தார். இத போல ஓரொரு ராஜாவும் தனக்கு சமம் சொல்லவே முடியாது. ஒத்தொத்தரும் 10,000 வருஷம், 20,000 வருஷம், 30,000 வருஷம்னு ராஜ்யத்தை தங்கிடுதுன்னு அவன் நினைச்ச நாளே இல்லை. பகவான் நம்மள பிரதிநிதியா வச்சிருக்கார், பிரஜைகள் அத்தனை பேர் நன்கு வாழ வேண்டும். இந்த ஒரே எண்ணத்தோட தான் இக்ஷ்வாகுலத்து ராஜாக்கள்லாம் இருப்பார்களா. அந்த வம்சத்துலதான் அஜமகாராஜன், அவனுக்கு புத்திரன் தசரதன். தசரதன் 60,000 ஆண்டுகள் புத்திர பேர் இல்லாமல் துன்பப்பட்டான், புத்திரபாகியம் கிடைக்கல. அவனுடைய மந்திரி தான் மிகச்சிறந்தவனான சுமந்திரன். அவருக்கு குலகுரு வசிஷ்டர். வசிஷ்டா வாமதேவஸ்ய ஜாபாலிஹி அத காஷ்யபா காத்தியாயனஹ சுயஜ்ஞஸ்ய கௌதமஹ விஜயஸ்ததா. 8 பேர் சொன்னாலே நடுங்குவோம். அத போல 8 பேர் ராஜ்யசபையில உட்காண்டிருப்பா. அவ சொன்னத்தை கேட்டுத்தான் தசரதன் நாட்டையே நடத்துவன். என்னைக்கும் சின்னத்தை பெரியது நலியாது படித்து அத்தனை பிரஜைகளும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். இது ஒண்ணுதான் தசரதனுக்கு சிந்தனையே. அயோத்தி செழிப்புல ஒரு குறவில்லை. அயோத்தி மாநகரத்தை பத்தியே கொண்டாடுறார் அடுத்து. தஸ்யாம் புரியாம் அயோத்தியாயாம் வேதவித் சர்வ சங்கிரஹா. ராமனுக்கு 32 ஸ்லோகம் வச்சாரோ இல்லையோ, முதல்ல தந்தைக்கு வச்சுட்டார் 10 ஸ்லோகம். தசரதன் எப்பேற்பட்டவன் பாருங்க. ஏது ராமன் இவ்வளவு வசதி வசத்தின்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த அப்பாக்கு பிள்ளை, அதனாலதான் அப்படி இருக்கான் போல் இருக்கு. நாராயணன் கூட சொல்லல. இப்போ அவன் தசரதனுக்கு பிள்ளையா இருந்தா இப்படித்தானா இருக்கணும். அதனுடைய குமாரன் தசரதன் இல்லையோ. தசரதாத்மஜன் தாசரதி சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இருக்கட்டும் ஒரு பக்கம். சக்கரவர்த்தி திருமகன்கிறது எவ்வளவு முக்கியமான பேர். அவர் போய் பெருமாள் கீழே வந்து பிறந்திருக்கிறது யாரோ ஒரு மனுஷனுக்கு பிள்ளையே நினைச்சுக்கிறான்னா அவர் பிறந்ததே இத நாம எல்லாம் நினைச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்கத்தானே. உன் தந்தைக்கு பிள்ளேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. பெற்றோர்கள் மெச்சும்படி முதல்ல நடக்க தெரியணும். அதை விட்டுட்டு யாரோ வாசல்ல போறவள்லாம் என்ன மெச்சு சான்றிதழ் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன பெத்தவன் முதல்ல, இவனை பெத்தத்துக்கு நான் ஆனந்தப்படுறேன், அடுத்த பிறவி இருந்தா இவனே எனக்கு பிள்ளையா பரணும்னு சொல்லணும். அந்த வாய்ப்பு மட்டும் நம்ம அப்பா அம்மாக்கு இருந்தது. அநேகமா எல்லாரும் வாண்டானுடுவா. நல்ல வேளை அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம கொடுக்கறதே இல்லை. நாம கேட்டு பார்க்கணும், சுவாமி அடியேனையே அடுத்த ஜென்மத்திலும் பிள்ளையாகவோ பெண்ணாகவோ வைத்துக் கொள்ள தயாரா? ஏன் பண்ணேன்னு இந்த ஜென்மத்திலேயே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இன்னும் அடுத்த ஜென்மத்தை பத்தி வேற பேசுறியேன்னு தான் நமக்கு பதில் வரும். ஆனா தசரதன் அப்படி சொல்லலே. குலசேகரர் ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார், உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது. என்னையும் என் சொல்லும், என்னுடைய சொல்ல பார்த்தே என்ன பார்த்தே, உன்னையும் உன்னுடைய அன்மாவை பத்தின கஷ்டத்தையும் பார்க்கல. பார்க்காமல் வனம் புக்க எந்தாய், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், ஏழு பிறப்பும் நெழுந்தோள் வேந்தே. வேந்தே ராமா, எனக்கு மட்டும் வாய்ப்பு இருந்ததுன்னா 7 ஜென்மத்துக்கு நீதாயம் பிள்ளையா பிறக்கணும், 7 ஜென்மத்துக்கு நான் தான் உன் தந்தையாக பிறக்க வேண்டும். நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், ஏழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன் அப்பர் சொல்றார். அவர் சொல்லணும், தகப்பனாரும் தாயாரும் பார்த்து நம்மளை மெச்சுட்டாள்னா அப்ப நம்ம வாழ்ந்ததுக்கு பிறந்ததுக்கு பிரயோஜனம் உண்டுன்னு அர்த்தம். அயோத்தி பட்டணத்தை பத்தி கொண்டாடுறார். தீர்க்கதரிசி வேதவித்து சர்வசங்கிரா மகாதேஜாகா பௌரஜான பதப்பிரியா. ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் தசரதன் உயிர். அவன் என்ன சொல்றானோ அதான் ராஜா ஆணை, அதான் பகவானுடைய ஆணை. இக்ஷ்வாகுணாம் அதிரதா, இக்ஷ்வா குலத்துல சிறந்த சக்கரவர்த்தி. யத்வா பண்ணாத யாகங்கள் இல்லை, தர்மபரா அறிந்த தர்மத்தை நேரே நடத்துபவன். வசி எல்லார் மனத்தையும் வசீகரணம் பண்ணி வச்சிருக்கான். மகர்ஷி கல்பாக ரிஷிகள் எல்லாருக்கும் ஒரு திருப்தியா நாம சொல்றத தசரதன் கேட்பன். தர்ம மார்க்கத்திலே மாற மாட்டான் அப்படின்னு ரிஷிகளுக்கு ஆசை. ராஜரிஷி அவனே ரிஷி, ராஜரிஷி திரிஷு லோகேஷு விஸ்ருதா, 3 லோகத்திலேயும் இவன் பெருமை பேசாத இடமே கிடையாது. யதா மனுர் மகாதேஜாக லோகஸ்ய பரிரக்ஷிதா ததா தசரதோ ராஜா லோகஸ்ய பரிரக்ஷிதா. எப்படி மனு பகவான் மனு தர்ம சாஸ்திரம் எழுதி உலகத்தை வாழ்வித்தாரோ அத போலே தசரதனும் சாஸ்திரம் எழுதி உலகத்தையே வாழ்வித்தான், நாட்டை ஆண்டு வாழ்வித்தான். காமீவான கதர்யோவா ரிஷம்ச புருஷ க்வசித் திரட்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாவித்வான் நச்ச நாஸ்திகா. அயோத்தி பட்டணம் முழுக்க தேடி பார்த்தாலும் ஒரு நாஸ்திகன் கிடைக்க மாட்டான்கிறார். அத்தனை பேரும் ஆஸ்திகனாத்தான் இருப்பான். நான் அவித்வான், படிக்காதவனே இல்ல. இவர் வால்மீகி சமஸ்கிருதத்துல ரொம்ப நேர்மையா எழுதிட்டாரோ இல்லையோ, அப்புறம் எழுதினவர் கம்பர் தமிழ் எழுதினார். ஆனா இது ரொம்ப சமத்காரமா கம்பர் எழுதி வைத்தார். கல்வார் இல்லாமை பொருட்காவில்லை. இந்த அயோத்தி பட்டணத்தை பத்தி கொண்டாடிட்டு இருக்கார் கம்பர். அவர் எழுதுறார், இந்த ஊர் ரொம்ப வசதியா தான் இருக்கு, ஆனா எனக்கு பிடிக்கல என்னார். ஏன் கேட்டா, பூட்டு சாவி கடையே இந்த ஊர்ல இல்ல, அதனால எனக்கு பிடிக்கல. பூட்டு சாவி கடை கூட இல்லாத ஒரு ஊரானா, திருடன் இருந்தா தானே பூட்டு சாவி வேணும், திருடனே இல்லையே பூட்டு சாவியே இல்ல. ஊர்ல திருட்டுத்தனை இருந்ததுன்னா பூட்டும் சாவியும் தேவை, அது கிடையவே கிடையாது. கல்வார் இல்லாமை பொருட்காவல் இல்லை. இந்த ஊர்ல வாத்தியார்களே இல்ல, ஏன் படிக்காதவனே இல்ல, எல்லாருமே படிச்சுட்டா வாத்தியாரே இல்ல. இந்த ஊர்ல ஒத்தரும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, தயையே இல்ல, ஏன் கையேந்திரத்துக்கே ஆள் இல்ல. யாரான கை ஏந்தினத்தான் இன்னொருத்தர் கொடுக்க. இந்த மாதிரி மறைமுகமா கொண்டாடிட்டார் கம்பர். கல்வார் இல்லாமை பொருட்காவல் இல்லை, கல்வி கற்க வல்லார் இல்லாமை கல்வி கக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆகையால ஆறு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸ்வகர்ம நிரதா நித்யம் பிராமணா ஜித விஜிதேந்திரியா தானா தியான தான அத்தியன சீலாச்ச சம்யதாச்ச பரிதிகிரகே. யாராரு பிராமணர்களோ க்ஷத்ரியர்களோ வைசியர்களோ அவரவர்கள் வாழ வேண்டிய முறைப்படி அவரவர்கள் வாழ்ந்தார்கள். நான் அனசூயக்காக பொறாமையே அந்த ஊர்ல கிடையாது. எல்லாரும் திருப்தியா இருந்தார்கள். நான் அசக்தக சக்தி இல்லாதவன் இல்லை. நான் அவித்வான் வித்வான் இல்லாதவன் இல்லை. வித்யதே க்வசித் நாஸ்திகோ நார்ருதோ வாபி ந கச்சித் பஹுஸ்ருதஹ. அந்த ஊர் முழுக்க தேடினாலும் பொய் சொல்றவன் கிடைக்க மாட்டான். எல்லாம் நல்லத்த சொல்லுன்னு வந்தாரோ இல்லையோ. கடைசியா வால்மீகி சொல்றார், ஆனால் ஓர் குறை, மத்தெல்லாம் நன்னத்தா இருந்தது, ஒரே குறை புத்திர பாக்கியம் இல்லை. அதுதான் தசரதனுக்கு வருத்தமா போச்சு. என்ன பண்ணலாம்னு மந்திரிமார்களை கூப்பிட்டு கேட்கிறான். அப்ப சுமந்திரர் சொல்றார், நான் ஏற்கனவே சனத்குமாரர் சொல்ல ஒரு சரித்திரம் கேட்டிருக்கேன் ராஜன், அது இப்ப காலம் வந்துருத்து நினைக்கிறேன் சொல்றேன், வசிட்டரிடத்தில் கேட்டுக்கொள்ளும். ராஜா கூப்பிட்டு கேட்கிறார், ஆம் நம்முடைய தலைவர்களான சனக சனத்குமார சனசுஜாதியர்கள் அவர்கள் சொல்ல இந்த கதையை நான் கேட்டிருக்கேன். இத போல நாட்டில் புத்திர பாக்கியம் இல்லாம ராஜா என்னாகணுங்கிற சந்தேகம் வரச்சே இஷ்டி யாகம், இஷ்டி யாகம்ங்கிறது அஸ்வமேதத்தையே இஷ்டி ஒரு காமத்துக்காக புத்திரனை குறித்து பண்ணா புத்திரகாமேஷ்டி யாகம்னு அர்த்தம். அத போல ஒரு யஜ்ஞம் பண்ணணும். ஆனா அந்த யஜ்ஞத்தை யாரோ வச்சு நடத்த முடியாது. கலைக்கோட்டு முனிவர்னு தமிழ்ல பேர், ரிஷ்யசிருங்கர்னு சம்ஸ்கிருதத்துல பேர், விபாண்டக மகரிஷியனுடைய பிள்ளை. அவரை கூட்டு தான் இந்த யஜ்ஞத்தை நடத்தணும். நடத்தினால் ஒரு தேவத்தை கொண்டு வந்து நமக்கு ஹவிச கொடுக்கும், அதை பிரித்து கொடுத்து தான் நீ கர்ப்பம் தரிப்பாய்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னுடைய பத்திரிமார்கள் கர்ப்பம் தரிக்கணும்னா இதை செய்யணும் அப்படின்னு சுமந்திரன் சொல்லிட்டார். ராஜா தசரதன் யோசித்தார், யாரோ விபாண்டகன்கிறே ரிஷ்யசிருங்கிறே நான் எங்க போயிட்டாடுறேன் இப்ப வள்ளாரியோ, அவர்கள்லாம் எங்க இருக்கிறார்கள் என்று கேட்க மந்திரிமார்கள் கூடி சொல்றார், அஷ்டௌ பபூவுர் அரியஸ்யர் தஸ்யமாத்யா யசஸ்வினா திருஷ்டி ஜயந்த விஜய சுராஷ்டிர ராஷ்டிரவர்த்தன அகோபோ தர்மபாலச்ச சுமந்திர அஷ்டமோர்த்தவித். எட்டு மந்திரிகள் இப்படி உட்காண்டிருப்பாளா, எட்டு குலகுருக்கள் உட்காண்டிருப்பாளா, பதினாறு பேரையும் கேட்கிறான் தசரதன். சுயஜ்ஞா வசிஷ்டோ வாமதேவச்ச மந்திரிணச்ச ததாபரே சுயஜ்ஞோப்பியத ஜாபாலிஹி காஷ்யபோப்பியத கௌதம மார்க்கண்டேயஸ்து தீர்க்காயு ததா காத்யாயனோ த்விஜ. எல்லா சிரேட்டர்களும் குலகுரம் உட்காண்டிருந்தா, ஏதை பிரம்மரிஷிபி நித்தியம் ரித்விஜஸ்ய பௌர்வகாஹ வித்யா வினீதா ஸ்ரீமந்த குசலா நியதேந்திரியா அவேக்ஷமானச்சாரேண பிரஜாதர்மேண ரக்ஷயன் பிரஜானாம் பாலனம் குர்வன் அதர்மம் பரிவர்ஜயன் விஸ்ருதஸ்த்ரிஷு லோகேஷு வதான்ய சத்யசங்கர. சுமந்திரன் இந்த கதையை எடுத்து சொல்லிட்டார், சுதார்த்தம் தப்பியமானஸ்ய நாசீத் வம்சகர சுதா. அப்பதான் யோசித்தார், இவர் யார், எப்படி கூட்டு கொண்டு வரலாம்னு தசரதன் கேட்கிறார். அதுக்கும் சுமந்திரனே வழி சொல்லிட்டான், ஏற்கனவே ரிஷ்யசிருங்கர் விபாண்டகனுக்கு பிள்ளையா இருக்கிறச்சே காட்டோட இருந்தார், அவருக்கு நாட்டு நடப்பே தெரியாது, என்ன ஒரு ரசமான அன்னம் சோறு என்னதுன்னு அவருக்கு தெரியாது, கேளிக்கைனா என்னதுன்னே தெரியாது, ஒரு சுகம் போகம்னா என்னதுன்னே அவருக்கு தெரியாது. அப்படிதான் அவருடைய தகப்பனார் அவளை வளர்த்திருந்தார். ஆனா நம்ம பக்கத்து தேசத்து ராஜா இருக்கிறார், அவரை பற்றி சொல்றேன். அந்த ராஜா அவருடைய குமாரத்திக்கு சாந்தாதேவின்னு பெயர். கடைசியா அந்த ராஜா தான் முயற்சி எடுத்து அவன் நாட்டில் ஒரு தடவை பஞ்சன் தலைவிரி சாடித்து, ஒண்ணுமே இல்ல, மழையே இல்ல, ரிஷ்யசிருங்கர் கால் பட்டாத்தான் மழை கொட்டும்னு புரிஞ்சு போச்சு. அவ்வளவு பெரிய தபஸ்வி அவர். எப்படியோ நாலு பெண்களை அனுப்பி மெதுமெதுவே விஷயங்களை தெளிவித்து ரிஷ்யசிருங்கர பக்கத்து தேசம் அங்க தேசம், இவருடைய தேசம் இக்ஷாகு தேசம், இதுக்கு பக்கத்துல இவனுடைய அயோத்தி பட்டணம் இல்லையோ, அதுக்கு பக்கத்துல அங்க தேசம், அங்கு ரிஷ்யசிருங்கர் கடைசியில வந்து சாந்தாதேவியை திருமணம் புரிந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவரை பிரார்த்தித்தோம்னா மாமனார கேட்கணும், ஏன்னா அவர் இன்னொரு ராஜா. மாமனார கேட்டுவனா நீ அவருடைய மருமகன் ரிஷ்யசிங்கரை சாந்தாதேவியோட அழைச்சு வர சொல்லு அப்படின்னு பக்கத்து சுமந்திரன் தெரிவிக்கிறார் சரித்தம். சனத்குமாரோ பகவான் பூர்வம் கதித்தவான் கதாம் காஷ்யபச புத்திரோஸ்தி விபாண்டக இது ஸ்ருதா ரிஷ்யசிருங்க இது ஖்யாத தஸ்ய புத்திரோ பவிஷ்யதி நான்யம் ஜானாதி விப்ரேந்திர நித்யம் பித்ரனுவர்த்தனாத் ஏதஸ்மின்னேவ காலே து ரோமபாத பிரதாபவான். பக்கத்து தேசத்து ராஜாக்கு ரோமபாதன்னு பேர். அவனுடைய பெண்ணு தான் சாந்தாதேவி. சாந்தாதேவிக்கும் ரிஷ்யசிருங்கருக்கும் கல்யாணம் நடந்து அவர்கள் சுகமே வாழ்ந்து வந்தார்கள். அவரைத்தான் அழைச்சின்னு வரணும்னு பிரார்த்திக்கணும். தசரதன் போய் ரோமபாதன் நடத்துற விஷயத்தை எடுத்து சொல்லி எப்படியாவது என் நாட்டு நலத்துக்காக நீர்தான் ரிஷ்யசிருங்கரை அழைச்சின்னு வரணும்னா சரி செய்கிறோம் என்று தன்னுடைய மருமகனிடத்தை சொல்லி அழைச்சின்னு வந்து சரி அஸ்வமேத யாகம் பண்ணலாம் அப்படின்னு வசிஷ்டாச்சாரியர் நாள் குறிச்சுட்டார். கஸ்தம் கிம் வர்த்தசே பிரம்மன் ஞாது மிச்சாமகே வயம் பிதா விபாண்டகோஸ்மாக்கம் தஸ்யாஹம் சுத ஔரசா ரிஷ்யசிருங்கயதி ஖்யாதம் நாம கர்மச்சமே புவி. இவா ரெண்டு பேருடைய விக்கிரகத்தையும் கோவிலையும் இன்னைக்கு நீங்க சிங்குபேரி புறத்துக்கு போனா சேவிக்கலாம். அயோத்திக்கு தெற்கு வச்சுங்கோ, அந்த இடத்துல முதல்ல நந்தி கிராமம் வரும் ஒரு ஒரு 15 மைல் தொலைவில். அங்கிருந்து இன்னொரு 30 மைல் தள்ளி வந்தோம்னா கங்கக்கரை. கங்கக்கரையில சிங்குபேரபுரம் குகனுடைய இடம். அந்த ஆஸ்தானத்துல அழகா ஒரு மேட்டிலே ஒரு 50-60 படி ஏறணும். ஏறி மேல போனா சாந்தாதேவிக்கும் ரிஷ்யசிருங்கருக்கும் கோவில் இருக்கு, அங்க சேவிச்சுக்கலாம். அவர்களைத்தான் இப்ப கூட்டின்னு வந்து அழகிய யாக யஜ்யம் தொடங்கப்பட்டது. தத்ரச ஆனியமானேது விப்ரேதஸ்மின் மகாத்மனி பவர்ஷ சஹசா தேவா ஜகத் பிரக்லாதயஸ்ததா. ஜகத் பிரளயம் ஏற்பட்டா போலே அங்க தேசத்தில இவர் காலடிபட்ட உடனே மழை பெஞ்சுது. அவர் வந்துதான் உன்னுடைய பத்திரிமார்களின் வயிற்றிலேயும் குழந்தை பேர்ச்சை கொடுக்க வேண்டும் என்று சுமந்திரன் சொன்னார். சொன்னபடிக்கு அவரும் போய் அழைச்சின்னு வந்தார். சப்தாஷ்ட திவசான் ராஜா ராஜானம் இதம் அப்ரவீத் சாந்தாதவ சுதா ராஜன் சஹபர்த்ரா விஷாம்பதே மதியம் நகரம் யாத்து காரியம் ஹி மகத்யுதயம் ததேதி ராஜா சம்ஸ்ருத்ய கமனம் தஸ்ய தீமதஹ. வந்து நாட்குறிக்கப்பட்டு யஜ்ஞமும் தொடங்கிச்சு. அஸ்வமேதத்துக்காக எல்லாம் தயார் பண்ணிவிட்டார். அஸ்வமேத யாகம்னா யாகம் பண்ணணும், அதுக்கு தகுந்த ஒரு குதிரையை ஊர்ல ஓட்டி விடுவார்கள். நாடு முழுக்க அந்த குதிரை ஓடும், அதை யாரும் பட்டக்கூடாது, பிடிக்க கூடாது. ஆறானு பிடிச்சா இந்த ராஜா போய் அதை ஜெயிச்சுட்டு வரணும். அத போல குதிரையும் ஓட்டி விடப்பட்டது. சம்பாராக சம்பிரியந்தாந்தே துரகஸ்ச விமுச்சதாம் துரகம்ங்கிறது குதிரை. அந்த குதிரை ஓட்டி விடப்பட்டு எங்கும் சென்றது. போன போன இடத்துல எல்லாம் தசரதன் அமைச்சிருக்கிற குதிரைய தொடுவாளா? யாரும் தொடலே. மேலும் தசரதன் எதுக்கு குதிரையை ஓட்டியிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியுமே. புத்திர பாக்கியத்தை கருதி உலகமே எப்ப தசரதனுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறதுனாலே எல்லாரும் அதை பிரார்த்தித்தார்கள். குதிரையும் திரும்ப வந்தது. இனி யஜ்யம் பண்ண போகணும்னு எல்லா ராஜாக்களுக்கும் அழைப்பு கொடுத்துட்டார் தசரதன். ததஸ்ஸுமந்திரம் ஆகூய வசிஷ்டோ வாக்கியம் அப்ரவீத் நிமந்திரயஸ்வ நிருபதீன் பிருத்திவியாம் ஏச்ச தார்மிகாக. இந்த பூமண்டலம் முழுக்க தார்மிகர்களான எத்தனை ராஜாக்கள் இருப்பார்களோ அத்தனை பேருக்கும் அழைப்பு விடும். எல்லாரும் நாட்டுக்கு வந்து சேரட்டும். ராஜாவுக்கு தசரதனுக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும். அதனால அவனுக்கு புத்திரபாகியம் கிடைக்கட்டும். ரிஷி என்ன சொல்றார் பாருங்க, எப்படியும் இவர் இப்ப யாகம் பண்ண போறார். யாகம் பண்ணா அதனால பாயசம் வரும் கிடைக்குங்கிறது தெரியும். மொத்த பேரையும் கூப்பிட்டு அவர்களுடைய பலத்தால தான் இவனுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறார். ஏன்னா வெறுமை நாம பண்ற கர்மாவினால மட்டுமே எல்லாம் கிடைச்சிடாது. அவசியம் கர்ம கர்த்தவியம், கர்மத்தை விடாமல் தான் செய்ய வேண்டும். நம்முடைய சந்தியாவந்தனம் தொடக்கமாக எந்த கர்மமாக இருந்தாலும் அதை நாம விட்டுடக்கூடாது. சாத்த கர்மாவோ தர்ப்பண கர்மாவோ மாசப்பிரவேச கர்மாவோ நித்திய கர்மாவோ நைமிட்டிக கர்மாவோ அவசியம் செய்ய வேண்டியது. பல பேர் நினைச்சிருப்பாள்னா நாமெல்லாம் ரொம்ப வசந்துட்டோம், அதனாலே இந்த கர்மா நிலைமையிலாம் நாங்க இல்லவே இல்லை. அங்கெல்லாம் தாண்டி ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டோம்னா அதெல்லாம் நம்ம வரவே இல்லை. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம் ஞானம் இருக்கிற இடத்துலதான் இருக்கு, நாம அதுங்கிட்ட இல்லை. நாம் இருக்கிறது எங்கேயோ ரொம்ப கீழ இருக்கும். நமக்கு தகுந்த கர்மங்களை விட்டு விடாமல் செய்ய வேண்டும். மற்றொன்று இப்போ கர்ம பக்தி பண்றோம், அதனால போரும், நித்திய சந்தியாந்திரமே வேண்டாம், சாத்தமே வேண்டாம், மேலும் என்னுடைய வாழ்நாளுக்குள்ள ஒரு தடவை போய் கயா சாத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனால வருஷ சாத்தம் பண்ண வேண்டிய தேவையில்லை, இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க. எல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி அவளுக்குதானே தவிர சாஸ்திர சம்மதமான வழியே அல்ல. ஆண்டு தோறும் தான் சாத்தம் பண்ணணும், அப்படித்தான் சாஸ்திரம் சொல்றதே தவிர ஒரு தடவை கயா சாதம் பண்ணிட்டு வந்தா அப்புறம் வருஷ சாதம் பண்ண வேண்டாம் அப்படின்னா எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லவே இல்லை. கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச பிரத்யப்தம் பூரி போஜனாது வருஷந்தோறும் தயார் தாப்பனாருக்கு சாதம் பண்ணுங்கிறது. இன்னொன்னு என்ன சொல்லிடுவாள்னா, இல்ல இல்ல பகவன் நாமத்தை சொல்லிட்டா மத்த எதுவுமே வேண்டான்னு வா. பகவன் நாம ரொம்ப வசதி, அது யாரும் இல்லைன்னு சொல்லல. இப்போ ஆனா நித்தியானுஷ்டானத்தை விட்டுட்டு பகவன் நாமம் சொல்லுன்னா எங்கும் சொல்லப்படல. அனுஷ்டானத்தை அவசியம் செய்ய வேண்டும். சாஸ்திரம் என்னைக்கும் பொய்க்காது. அது ஆதாரம் இருந்தா தான் நமக்கு நல்லதே தவிர, அதை விட்டுட்டு அதுல இருக்கிறதா பக்தி மார்க்கம், அதுல இருக்கிறதா நாம சங்கீர்த்தனம், அதுல இருக்கிறதா சரணாகதி. இப்போ சரணாகதின்னு ஒண்ணு சொல்லியிருக்காளேங்கிறதுக்காக பண்ணுட்டால் வேற ஒண்ணுமே தேவையில்லைங்கிற சில அபிப்பிராயத்தான் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாம சரணாகதி பண்ணியாச்சு, இனிமே என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மோட்சம். அவ்வளவெல்லாம் சாதாரணப்பட்ட ஒரு பெருமாள் இல்ல. அவருக்கும் தெரியும் எத்தத்தை எங்கெங்க வைத்து ஆறார எங்கெங்க கூட்டின்னு போனோங்கிறது. நாம அவரை ஏமாத்தணும்னு பார்த்தால் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி ஏமாச்சிருவார். அதனால அப்படி இல்லாமல் நித்திய நைமித்திக கர்மாக்களை எப்போதும் விடாமல் செய்ய வேண்டும். அப்படித்தான் அன்னிலேருந்து இருந்திருக்கா. ராமானுஜருக்கு 120 சம்வத்சரம், தள்ளாத வயசு. இப்ப அவர் ஒரு நாள் சந்தியாந்தனை விட்டு அவர் மோட்சம் போறது இல்லையா? அவருக்கு இருக்கிற ஞானக்கு பக்திக்கு நிச்சயமா போயிடுவார். ஆனாலும் தன்னுடைய சிஷ்யர்களுடைய கையை பிடிச்சு போறான். கையை பிடிச்சிருந்து தள்ளாத வயசுல காவிரிக்கு போய் அர்க்கியம் விட்டு தான் திரும்பி வருவான். ஏன்னா நாம கர்மத்தை விடவே முடியாது. அது எவ்வளவு கெட்டியா பிடிச்சிருக்கோம் என்னத்துக்குன்னா, இப்ப எதுக்கு அது? பல பேர் இந்த கர்மம்ங்கிற சப்தத்தையே தப்பா புரிஞ்சு விடுவா. நம்ம அப்ப கொஞ்சம் தலையில அடிச்சு இந்த வார்த்தையை சொல்றோம் பாருங்க, அதுவா இதை நீங்க குழப்பிக்க கூடாது. இது கர்மாங்கிறது நான் செய்ய வேண்டிய நித்திய நைமித்திக கர்மா. இது அவசிய கர்த்தவியம். பிரபாக்கியத்தை அதிரா இங்கிருபாகான்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த கர்மங்கள்லாம் என்ன மோட்சத்துக்கு அழைச்சின் போறது இல்லையே, பக்தி தான் அழைச்சின் போகணும்னு உபநிஷத்தை சொல்றது. ஆனா பக்தி மார்க்கம்ங்கிறது உயர்ந்த மார்க்கம், நேர பகவான் நோக்கி அழைச்சின் போகும். அதுக்கு குறுக்க பக்திய வளர விடாம என்னுடைய அனாதிகால பாபங்கள் தடுக்கும். அந்த பாபத்தை போக்குற வேலையை பக்தி பண்ணாது. அந்த பாபத்தை போக்குற வேலையை நித்திய நைமித்திய கர்மா தான் பண்ணும். என்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை நான் பண்ணிட்டே இருந்தேன்னா பாபம் போயிட்டே இருக்கும். போயிட்டு இருந்தத்தனை நான் மேல போக, மேல போறத பக்தி செய்யாது. பக்தி மேல போறதுக்கு வேண்டியது செய்யுமே தவிர, குறுக்க இருக்கிற ஒரு ஆணி இருந்ததுன்னு அது பிடிக்கும் தெரியாது. இப்போ ஒரு செடி வளர்றதுன்னு வச்சுங்க, பக்கத்திலேயே களை வளர்றதும் இல்லையோ, அந்த களையை பிடுங்கி விட்டுட்டே இருந்தா தான் செடி நன்னா முளைக்கும். செடியோட வேலை பழம் பழுக்கிறது, பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது. ஆனா செடிக்கு களையை பறிக்க தெரியாது. பக்தி அதாட்டம் தான் போகுது. பக்தி நன்னா பூக்கும் காய்க்கும் பழுக்கும் எல்லாமே நன்னா பண்ணும். ஆனா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாபம்ங்கிற களைய பறிக்கிறதுக்கு பக்தியால முடியாது. அதுக்கு நாம கர்மங்களை விடாம பண்ணிட்டு இருந்தோம்னா தான் இந்த கண்டகம், கண்டகம்னா முள்ளு இருக்கு பாருங்க, போற வழியில ஒரு முள்ளு வைக்கிறாளே, அதை எடுக்கிறதுக்கு தான் நம்முடைய நித்திய கர்மானுஷ்டானங்கள். அதனாலதான் நம்ம மூத்தோர்கள்லாம் விடாதே விடாதேன்னு சொல்லி பாக்குறா. அவளுதான் சொல்லணுமே தவிர பண்ணணுமே. அவ ரொம்ப நாள சொல்லிட்டு தான் இருக்கா, நம்ம அதை கேட்டுட்டுதான் இருக்கோம். நம்ம குடும்ப க்ஷேம லாபத்துக்காகவேனும் செய்ய வேண்டும். இது ஒரு கேள்வி வந்துடும், நான் சாதம் பண்ணாதான் எங்க அப்பா மோட்சத்துக்கு போறாரா? அவரு தான் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்னத்துக்கு சுவாமி பண்ணணும்னா, கண்டிப்பா இவனை நம்பி அவர் இருக்கல, நல்ல வேலை அப்படின்னு வச்சுக்க வேண்டிதான். ஏன்னா இவர் பண்றதை நம்பித்தான் அவர் மோட்சத்துக்கு போகணும்னா அநேகமா அப்பா அம்மா போறது இல்ல. அதனாலே நாம பண்றதை நம்பி அவர் போறது இல்ல. பின் எதுக்கு தெரியுமா நாம பண்றோம்? பல பேர் இந்த கேள்வி கேப்பா, அவரே போயாச்சே நாம எதுக்கு பண்ணணும்னா, நாம நாளைக்கு வைகுண்டத்துக்கு போனோம் இல்லையோ அதுக்காக பண்ணணும். இவன் இத்தையும் விட்டுட்டான்னா இவன் பாவம் போகவே போகாது, இவன் என்னைக்கு மோட்சத்துக்கு போறது? அதனால எங்க அப்பா மோட்சம் போறதுக்காக நாம் பண்ண வேண்டாம், நாம் போறதுக்காகவான் நாம் பண்ணணும். நான் கர்மானுஷ்டானத்தோட ஒழுங்கா இருந்தா தான் என்னுடைய பாபங்கள் தொலையும், அப்பதான் முக்தி நமக்கு கிடைக்கும்ங்கிறதுக்காக பண்றமே தவிர, நான் இந்த விடுற இப்ப ரெண்டு எள்ளு சேர்க்கிறோம், தீர்த்த சேர்க்கிறோம், பிண்ட பிரதானம் பண்றோம், இது இப்படியே போறதா? போகாது. எந்த சாஸ்திரக்காரனும் அதை சொல்லவே இல்லை. அவ சொல்றது என்ன, நீ இதை விட்டியானா அப்ப சாஸ்திரம் சொன்னபடிக்கு நீ நடந்துட்டே பகவானுடைய திருவுள்ள ஆனந்தப்படுறது, அவர் மூலம்தான் எல்லாமே நடக்கிறது. நான் செய்ய போற கர்மா ஒண்ணு நின்று இருக்க போறது இல்ல. நான் இப்ப சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சா 10 நிமிஷம் அது ஆயிடுறதே. ஆன பிற்பாடு கர்மா நிக்கவே போறது இல்ல. ஆனா கர்மத்தின் பலன் நிக்க போறது. பலன் எப்படி நிக்கிறது? ஈஸ்வரனுடைய உள்ளத்தில் நிக்க போறது. நான் சாஸ்திரம் சொன்னபடிக்கு நடத்திட்டோம்னா, ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்யாங்கிறார் பெருமான். ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணை, ஆணைப்படி நீ நடந்துட்டா எனக்கு திருப்தி. எனக்கு திருப்தினா எல்லா பாவும் போடும், புண்ணியமும் போடும், மோட்சம் கிடைக்கும். ஆனால் இது கடைசியில் அவருடைய உள்ளத்தை குறித்து தான் நம்முடைய கர்மாவை தவிர, தினமும் கர்மாங்கிறத கையால பண்ணுட்டதுனாலேங்கிறது மட்டுமல்ல, இது பகவானுடைய ஆணைன்னு புரிஞ்சுக்கணும். இதை மீறினா அவர் ஒன்னு சொல்றார், தைரியம் இருந்தா கேளுங்க, ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்யா ஆக்யா சேதி மம துரோகிங்கிறார். இந்த ஆக்ஞை யாரான்னு மீறி நடந்தா என் துரோகி. அவன் வைஷ்ணவன் பேர் வச்சிருந்தாலும் அவைஷ்ணவன், அவன் பக்தன் பேர் வச்சிருந்தாலும் அபக்தன்கிறார். தைரியம் இருந்தா பண்ணி பார்க்க வேண்டிதான். ஆஹ சம்பாராக சம்பிரியந்தாந்தே துரகச்ச விமுச்சதாம். ஆக ஓரோரு ஊராக இருக்கிற ராஜாக்களை எல்லாம் அழைத்து எல்லாரும் வந்து நாட்டிலே கூடினார்கள். யஜ்ஞவாடங்கதா சர்வே யதாசாஸ்திரம் யதாவிதி ஸ்ரீமான்ச்ச சஹ பத்னிபி ராஜா தீக்ஷாம் உபாவிஷத். தன்னுடைய 3 மனைவிமார்களோட ராஜாவும் தீட்சையில் அமர்ந்தார். புத்திரகாமேட்டியாக நடக்கிறது. சரவியாச்ச உத்தரே தீரே ராஜ்யோ யஜ்ஞாப்யவர்தத. சரயு நதியினுடைய உத்தரே தீரே, வடக்கு தீரத்தில், வடக்கு கரையில் தான் இந்த யஜ்ஞத்தை பண்ணார்கள். துவாவேவ தத்ர விஹிதௌ வாயுஸ்த பரிக்ரஹம் குலஸ்ய வர்தனம் தத்து கர்த்துமர்ஹசி சுவ்ரத ததேதிச்சி சத ராஜானம் உவாச த்விஜசத்தமஹம் இஷ்டிம் தேஹம் கரிஷ்யாமி புத்ரியாம் புத்திர காரணாத் அதர்வ சிரசி புரோக்தைர் மந்திரைர் சித்தாம் விதானத. ஒரு பக்கம் இத்தனையும் ரொம்ப சம்பிரமமா வேகமா ஏற்பாடுகள் ஆயிட்டு இருக்கோம். தசரதன் போய் யஜ்ஞ வேதிக்கிற உட்காந்துட்டார், உட்காந்து கையில எடுத்து இனிமே நெய் சேர்க்க போறார். கதை இங்க கொஞ்சம் விடுவோம், விட்டுட்டு வேற இடத்துக்கு போகணும். காட்சி மாறுகிறதுங்கிற பாருங்க, அந்த மாதிரி இப்ப காட்சி மாத்திடணும். இந்த காட்சி இங்க இருக்கட்டும், இதுக்குள்ள ராவணனை கண்டு பயந்து போன தேவர்கள் எல்லாம் பிரம்மாண்டத்துல போய் நின்னா, எங்களுக்கு தாங்களே இவன் படுத்துற பாடு, இதுக்கு ஏதாவது ஒண்ணு நீர் வழி பண்ணித்தான் ஆகணும்னார். பிரம்மா சரி நாராயணனை போய் கேட்போம் அப்படிங்கிறதுக்காக நேர க்ஷீராப்திநாதனிடத்திலே திருப்பார்க்கடலுக்கு போகிறார். பகவந்த் தத் பிரசாதேன ராவணோ நாம ராட்சசா அப்ரவீன் லோககர்த்தாரம் பிரம்மாணம் வச்சனம் ததா சர்வான்னோ பாததே வீர்யான் சாசிதம் தன்ன சக்ருமஹ. நம்ம எல்லாரையும் அவர் ரொம்ப துன்படுத்துறார், எங்களால் அவன் ஒன்னும் பண்ண முடியல, நீர்தான் வரம் கொடுத்து அவனை வளர்த்துட்டீர். பிரம்மா பார்த்தார், கடைசியில என்னையே சொல்ல வந்துட்டீங்களோ, ஏன்னா இவரை குறித்து தானே தபஸ் பண்ணார் ராவணன், எல்லாருமே இவர் தான் எல்லாருக்கும் வரம் கொடுத்து வச்சிருக்கார். அதனால தேவர்கள் வந்து கேட்டவுடன் நாம போய் பகவானிடத்தில் பிரார்த்திப்போம். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்க சக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதி மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு சங்க சக்கரத்தை ஏந்தி ஸ்ரீ பூமி நீளா சகிதனாக கருட வாகனா ரூடனாக பகவான் அவர்களுக்கு சேவை சாதிக்க மொத்த பேரும் பிரார்த்தித்தார்கள். வைனதேயம் சமாருஹ்ய பாஸ்கரஸ்தோயதம் யதா தப்த ஹாடகேயூரஹ வந்தியமான சுரோத்தமை. கருடன் பேர்ல பகவான் தோன்றினது எப்படி இருந்ததுன்னா, ஒரு கருப்பு நீல மலை, மேருமலை. அந்த மேருமலை சந்திர சூரியால பிடிச்சிருந்துதான். மேருமலை கருநீல மலையா இருக்குமா, அது சந்திரனைய சூரியனை பிடிச்சிருந்தாப்புல சங்க சக்கரத்தை பெருமாள் ஏந்திக்கிறார். அவர் தான் கருப்பு நீலமலை. அவர் கருடன் மேல் தோன்றினார், அவர் கருடன் பேர்ல ஏற ஆரோகணிச்சுட்டார். அப்ப ஒரு கருடன், அதுக்கு மேல கருப்பு மலை, அது சந்திர சூரியால கையில பிடிச்சிருக்கு. அது ஸ்ரீதேவி பூதேவிங்கிற மின்னல் வெட்ட நம்ம முன்னாடி சேவை சாச்சுதுன்னா, கருநீல மேகம்னு வச்சுங்க, நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார் அசுகவத்தன் விபீதா பாஹான்னு சாஸ்திரம் சொல்ற சொல்லியோ, பெருமாள் எப்படி இருப்பார், கருநீல மேகத்தை போலே. அந்த மேகத்துல மின்னல் வெட்டினா என்னடா இருக்கும், அத போலதான் ஸ்ரீ மகாலட்சுமி அந்த நீல மேகத்துக்கு மின்னல் அப்போலே. அப்படி கருடன் பேரில் ஆரோகணித்து தேவர்களே என்ன வேணும் என்ன எம்பெருமான் கேட்க தேவர்களும் பிரார்த்தித்தார்கள். விஷ்ணோ புத்திரத்வம் ஆகச்ச கிருத்வாத்மானம் சதுர்விதம் தத்ரத்வம் மானுஷோபூத்வா பிரவிருத்தம் லோககண்டகம். உலகத்துக்கு கோடரிக்காம்பாக இருக்கக்கூடிய ராவணனை அழிக்க வேண்டும், ஏ விஷ்ணுவே தேவரீர்தான் அவதரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். ஹத்வா குரூரம் துராதர்ஷம் தேவரிஷீணாம் பயாவகம் பத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம் ஏவம் தத்வா வரம் தேவோ தேவானாம் விஷ்ணுராத்மவான் மானுஷே சிந்தையாமாச ஜன்மபூமி மதாத்மனா தத பத்மபலாசாட்சா கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சையாமாச ததா தசரதம் நிருபம். அப்ப பெருமான் முடிவெடுத்து, சரி உமக்காக நாம் மறுபடியும் வந்து பிறப்போம். யதா யதா ஹி தர்மஸ்ய கிலானித் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஜாமியகம். நாம் பிறந்து நாளாச்சு, கிருத்தயுகத்துல பிறந்தது தான், இனிப்பதானே திரேதாயுகம், அவசியம் அவதரிப்போம் என்று பெருமானும் ஆணையிட்டு எப்படி பிறப்போம் யார் யார் பிறப்பார்கள்னு தெரிவிக்கிறான். ததஹா பத்மபலாசாட்சா கிருத்வாத்மானம் சதுர்விதம் தன்னையே நான்கு விதமாக பிரித்து கொண்டான். ராம பரத லக்ஷ்மண சத்ருகனர்களாய் நான்காக பிரித்து தசரதனை தந்தையாகவும் கௌசல்யை தாயாகவும் ஏற்றுக்கொண்டான். அவனை தேர்ந்தெடுக்கிறாராம் சொல்றார் வால்மீகி பகவான். யாருக்கும் அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிற சக்தி எல்லாம் கிடையாது, ஆனா பகவான் பண்றார். பிதரம் ரோச்சையாமாச ததா தசரதம் நிருபம். தசரதனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கட்டும், நாம் இவருக்கு பிள்ளையாக பிறப்போம் என்று சொல்லிட்டார். ஏன் தசரதனுக்கு பிள்ளையா பிறந்தார்னு அப்புறம் சொல்றேன், இப்ப சொல்லல. என்ன யாருக்கு வேணா பிள்ளையா பிறந்திருக்கலாமோ இல்லையா, என்னத்துக்கு இப்ப தசரதனுக்கு தான் பிள்ளையா பிறக்கணுமா, மனுஷனா பிறந்தா ராவணனை கொலை போறார், எல்லாருக்கும் வாங்கின வரத்தை பத்தி தெரியும், வானரத்தாலையும் நரத்தாலையும் மரணம் கூடாதுன்னு கேட்க விட்டுட்டான் ராவணன், அதனால அதுவா பிறந்தார்னு தெரியுமே தவிர மனுஷனா எந்த வீட்டுல வேணா பூந்திருக்கலாமே. அதுக்கு என்ன இப்ப தசரதனுக்கு தான் பிள்ளையா பிறக்கணுமா, ஆனா தசரதனுடைய குலத்துல பிறந்திருக்காருனா ஏதோ காரணம் உண்டு பார்ப்போம். ததோ நாராயணோ விஷ்ணு நியுக்த சுரசத்தமை ஜானன்னபி சுரானேவம் ஸ்லக்ஷ்ணம் வச்சனம் அப்ரவீத் உபாய கோவதேதஸ்ய ராட்சசாதிபதே சுரா என்று பெருமானும் அவர்களோட சேர்ந்து பேசி எல்லா தேவர்களும் வானரோத்தமர்களாய் குரங்குகளாக பிறக்கட்டும், மகாலட்சுமி சீதையாக பிறக்கட்டும், நாம் சென்று தசரதாத்மஜனாக பிறப்போம், இதன் துருபசார்தூல பாயசம் தேவ நிர்மிதம் என்று பெருமான் சொன்னபடிக்கு அந்த காட்சி அங்கு அரங்கேறிடுச்சு. இந்த இடத்திலே யாகம் நடந்துட்டு இருக்கு, இந்த யாகத்திலிருந்து பாயசம் உற்பத்தி ஆகணும், அந்த பாயசத்தை மூன்று மனைவிமார்களுக்கு பிரித்து கொடுக்க அதன் மூலம்தான் நான்கு குமாரர்கள் அவதரித்தார்கள். சரித்திரம் ஏற்கனவே பிரம்மா ஜாம்பவானா பிறந்தேன்னு சொல்லிவிட்டார், அப்பப்போ ஒத்தொத்தர் அக்னி பிறக்கிறார், வாயுபுத்திரனாக ஹனுமான் பிறந்தார், இந்திரனாக வாலி, சூரியனாக சுக்ரீவன், இப்படி ஒத்தொத்தரா ஒத்தொத்தரா பிறக்கிறேன்னு சொல்லிவிட்டார்கள். அதனால எல்லாரும் பகவானுக்கு சகாயம் பண்றதுக்காக வானர ஜாதியிலே தோன்றினார்கள். அதற்கடுத்து இனி பாயசம் பிறந்ததை பார்ப்போம். நடுநடுன்ற நீண்ட கருத்த உருவத்தோட யஜ்ஞகுண்டம் ஹோமகுண்டத்துக்கு நடுவுல ஒரு உருவம் தோன்றித்து அது தன்னுடைய கையில ஸ்வர்ண பாத்திரத்தில் பாயசம் வைத்துக் கொண்டிருந்தது. கிருஷ்ணம் ரத்தாம்பரதரம் ரத்தாசியம் துந்துபிஸ்வனம் ஸ்னிக்தஹர்யக்ஷதனு நிஜஸ்மஸ்ரு பிரவரமூர்த்தஜம் சுபலக்ஷண சம்பன்னம் திவ்யாபரண பூஷிதம் சைலசிருங்க சமுத்பேதம் திருப்த சார்தூல விக்ரமம் திவ்ய பாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்னீமிவ பிரியாம் பிரகிருஷ்ய விபுலாம் தோர்பாம் ஸ்வயம் மாயா மயீமிவ. ஆச்சரியமான சுவர்ண பாத்திரத்தை எடுத்து பாயசத்தை கொண்டது இடி இடிக்கிறா போல குரல்ல தசரதனை பார்த்து சொல்றது, ஏ தசரதா நீர் நன்றாக புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினீர், நாம் திருப்தி அடைந்தோம், இதோ பாயசத்தை கொடுக்கிறோம், இந்த பாயசத்தை மூன்று தர்மபத்தினிகளிடத்திலே பிரித்து கொடும், உயர்ந்த தேஜஸ்விகளான குமாரர்கள் அவதரிப்பார்கள் என்று சொல்லி மறைஞ்சுடுத்து. இதந்து நிருபசார்தூல பாயசம் தேவ நிர்மிதம் பிரஜாகரம் கிருகாணத்தம் தன்யம் ஆரோக்கிய வர்த்தனம் பார்யாணாம் அனுரூபாணாம் அஸ்தீதேதி பிரயச்சவை தாசுத்தம் லப்யசே புத்திரான் யதர்த்தம் யஜசே நிருப. மேலும் கௌசல்யாயே நரபதி பாயசார்த்தம் ததௌ ததா. இப்ப இந்த பாயசத்தை பிரிச்சு கொடுக்கணும், என்ன பண்ணிருக்கலாம், பிரிக்கணுமே. இந்த பிரிச்சது எப்படிங்கறதே ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல விளக்கமா சொல்லியிருக்கார் வால்மீகி. பார்த்தவர் மூணு பங்கா போட்டு மூணு பேர் கொடுத்துருக்கலாம், ஆனா தசரதன் அப்படி பண்ணல, முதல்ல அந்த பாயசத்தை ஒரு பாதியா பிரிச்சான், ஒரு பாதி இந்த கை ஒரு பாதி இந்த கை, முதல் பாதி எடுத்து மூத்த பட்ட மகிழ்ச்சி கௌசல்யை கொடுத்துட்டான். பாயசத்தினுடைய அர்த்தம் அர்த்தம்னா பாதி இல்லையோ, இந்த பாதி எடுத்து மூத்த மகிழ்ச்சிக்கு கொடுத்துட்டான். கௌசல்யாயை நரபதிகி பாயசார்த்தம் ததௌ ததா, பாயசத்தினுடைய அர்த்தத்தை கௌசல்யன் இடத்துல கொடுத்துட்டார். கௌசல்யம் வாங்கினோ தான் தான் பட்ட மகிழ்ச்சி சாப்பிட்டுட்டா, கொடுத்தாச்சு சாப்பிட்டாச்சு, அடுத்தது மிச்ச பாதி இருக்கும் இல்லையோ, அதை ரெண்டா பிரிக்கிறார் தசரதன். கால் கால் பாதிய ரெண்டா பிரிச்சா, ஒரு கால் ஒரு கால், அதுல ஓர் காலை எடுத்து அடுத்த ஆர்ட்ட கொடுக்கணும், கைகை நடத்துல கொடுக்கல, அடுத்து சுமித்திரை நடத்துல ஒரு கால் பங்கு கொடுத்துட்டார். கைகையை விட சுமித்திரைக்கு தான் சாஸ்திர ஞானம் அதிகம், தர்ம சிந்தனம் அதிகம், அதனால சுமித்திரை நடத்துல கால் பங்கு கொடுத்துட்டார். வாங்கின சுமித்திரை சாப்பிடணும் இல்லையோ, ஆனா அவ சாப்பிடல, அவ என்ன பார்த்தா ஆட்டம் கைகைக்கு என்ன கொடுக்கறான்னு பார்ப்போம் அப்படின்னு அவ காத்துட்டு இருந்தா. மிச்சம் கடைசி கால் பங்கு கையில் இருக்கும் இல்லையோ, அதை மறுபடியும் ரெண்டா துண்டு போட்டான், அரைக்கால் அரைக்கால் ரெண்டு அரைக்கால், அதுல முதல் அரைக்கால் எடுத்து கைகை குடிச்சிட்டார், ஏன்னா கொடுக்கவே இல்லையே, அதனால கைகை கொடுத்த உடனே கைகை கையில அரைக்கால் பங்கு கிடைச்சது. அவ யோசித்தா பாதி பங்கு மூத்தவளுக்கு போச்சு சாப்பிட்டுட்டா, ஆனா இளையவள் தன்னுடைய கால் பங்கை சாப்பிடாத வச்சுருக்கா, அவ சாப்பிடறதுக்குள்ள நம்ம பங்கை சாப்பிட்டால் இளவரசு பட்டம் கட்டிக்கிற புள்ள நமக்கு பிறக்க முடியும், ஏன்னா ரெண்டாவது புள்ள பிறந்துருமே, அவ என்ன சாப்பிடலையே, நமக்கு தானே ரெண்டாவது புள்ள பிறக்கும், இந்த அரைக்கால் பங்க தான் சட்டுன்னு சாப்பிட்டா, இந்த கடைசி அரைக்கால் பங்கு தான் இன்னும் தசரதன் கையில இருக்கு. அதை யோசிக்கிறான், யாரு கொடுக்கலாம், கௌசல் ஏற்கனவே பாதி கொடுத்தாச்சு, வேண்டாம் கைகைக்கு போரும், அதுக்கு மேல அவளுக்கு அது ஒன்னும் யோக்கியதை கிடையாது, வேண்டாம், சுமித்திர தான் சாஸ்திர ஞானம் இருக்கிறவள், அதனால யோசித்து யோசித்து கடைசி அரைக்காலம் மறுபடியும் சுமித்திர இடத்துல கொண்டு கொடுத்துட்டான். இப்ப ரெண்டு பங்கு கையில சுமித்திரிட்ட மட்டும், மத்த ரெண்டு பேருக்கும் ஒரு அரை பங்கு ஒரு அரைக்கால் அவ்வளவுதான், ஆனா ஒரு கால் ஒரு அரைக்கால் இந்த ரெண்டும் கையில சுமித்திர வச்சிருக்கா. கௌசல்யாயை நரபதி பாயசார்த்தம் ததௌ ததா அர்த்தார்த்தம் ததௌ சாபி சுமித்ராயை நராதிபஹா. அர்த்தார்த்தம்னா கால், அர்த்தத்துல அர்த்தம், பாதியில பாதி கால் பங்கு கொடுத்துட்டு கைகையை அவசிஷ்டார்த்தம் ததௌ புத்திரார்த்தக புத்திரன் திறக்கணும்ட்டு அவசிஷ்டார்த்தம் அரைக்கால் பங்க கைகையின் இடத்துல கொடுத்துட்டு பிரததௌ ச அவசிஷ்டார்த்தம் பாயசஸ்ய அமிர்தோபமம் அனுசிந்த சுமித்ராயை புனரேவ மகீபதி. புனரேவ மறுபடி மறுபடி யோசிச்சுட்டு தீர்க்க ஆலோசனம் பண்ணி திரும்ப கொண்டு போய் அதே சுமித்திர இடத்துல கொடுத்துட்டான். சுமித்திர கையில வாங்கி வச்சிருக்கா, இது கால் இது அரைக்கால், நம்ம மூத்தவ சாப்பிட்டுட்டா இளைய அது அடுத்து இருக்கிற கைகையும் சாப்பிட்டாச்சு, நான் இப்ப ரெண்டு பங்கு வச்சிருக்கேன், அப்ப ரெண்டு குழந்தைகள் பெறணும், மூத்த கௌசல்யை பெற்ற ராமபக்தனாக ஒரு குழந்தையும், அடுத்தவள் பெற்ற பரத பக்தனாக மற்றொரு குழந்தையும் நமக்கு வேண்டும். ஒருத்தன் பகவத் பக்தனா இருக்கட்டும், மற்றொருத்தன் பாகவத பக்தனா இருக்கட்டும், ஒருத்தன் பக்தனா இருக்கட்டும், இன்னொருத்தன் பக்த பக்தனா இருக்கட்டும், அப்படிங்கிற எண்ணத்தோட ரெண்டையும் ஒரு சேர விழுங்கினாள் அவள். அதனாலதான் இரட்ட குழந்தைகளா லக்ஷ்மண சத்ருகனர்கள் அவதரித்தார்கள். லக்ஷ்மணன் ராமபக்தியிலே ஊன்றினான், சத்ருகனோ பரதனை தவிர தெய்வம் கிடையாது என்று அவனே எல்லாமாக இருந்தான். அடியவனை காட்டில் அடியார்க்கடியான்கிறது என்னைக்கும் பெருமையொல்லு. அடியவர்கள் இருக்கட்டும், பெருமாளுக்கே தன் அடியவனை விட தன் அடியவர்க்கடியவனை ரொம்ப பிடிக்குமா. பக்த பக்தேஷு பிரீதி அபதிகோபவேதுன்னு சொல்றார், என் பக்த பக்தனிடத்தில் எனக்கு ரொம்ப பிரீதி. அம்மாழ்வார் சாதித்தார், அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு ஆழியான், அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே, இருள் தருவான் ஞாலத்துடினி பிறவி யான் வேண்டேன், மருளொழி நீ மடனெஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கே. உனக்கு அடியவன் அடியவன் இத்தனை நாளும் சொல்லிருந்தேன், நீ திரும்பியே பார்க்கல. ஆழ்வார் பார்த்தார், இவர் பின்னாடி போனா இவர் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார், அதனால மாத்தி விட்டார், அடியார்க்கடியான்னு பேர போட்டாராம். பெருமாள் இவர் பின்னாடி வந்தார், இத்தனை நாள் நான் தேடிட்டு போயிருந்தேன் திரும்பிய பாக்கல, உன் பக்தனுக்கு பக்தன் உடனே அவருக்கு எப்படின்னா தன்னை தேடிட்டு வரவாள கண்டுகொள்ளவே மாட்டார், உன்னையே வாண்டாம் அப்படின்னு விட்டா தானே பின்னாடி வந்துருவோம். அதனாலதான் நீ இல்ல உன் பக்தர்களுக்கு நான் பக்தன் ஆழ்வார் சொன்ன உடனே இல்ல இல்ல ஆழ்வீர் எப்படியானு நான் உங்களுக்கு சேவை சாய்ச்சாகணும் அப்படிங்கறதுக்காக பெருமாள் வந்துட்டாருங்கிறார். இந்த நான்கு பேருக்குள்ளே சத்ருகனனுக்கு தான் இந்த தனிச்சிறப்பு, என்ன பக்தனான பரதனுக்கு பக்தனா இருந்தாரோ இல்லையோ. இந்த ஸ்லோகத்திலேயே அது இருக்கு பாருங்க, பிரபதௌச்ச அவசிஷ்டார்த்தம் பாயசஸ்ய அமிர்தோபமம், பாயசத்தினுடைய அமிர்தத்தை ஒத்த கடைசி பகுதியை சுமித்தின இடத்துல கொடுத்தார்னா, அப்ப ராமனை பெற்றுக் கொடுத்த பகுதி அமிர்தம் இல்ல, லக்ஷ்மணனை பெற்றுக் கொடுத்த பகுதி அமிர்தம் இல்ல, பரதனை பெற்றுக் கொடுத்த பகுதி அமிர்தம் இல்ல, அவசிஷ்டார்த்தம் பாயசஸ்ய அமிர்தோபமம், இந்த கடைசி பங்கு சத்ருகனனை பெற்றுக் கொடுத்து பாருங்க அதுதான் அமிர்தத்தை ஒத்த பகுதிங்கிறார். அப்ப பக்த பக்தனுக்கு உண்டான ஏற்றத்த வால்மீகி இந்த இடத்துல மறைமுகமா சொல்லியிருக்காருங்கிற அர்த்தம். ஏவம் தாசாம் ததோ ராஜா பார்யாணாம் பாயசம் பிருத்தக், இப்படி மூணு பேருக்கும் பிரிச்சு கொடுத்தாச்சு, அவரவர்கள் மணிவயிறு வாய்த்தார்கள். ததச்சத் துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ, பன்னிரு திங்கள் மணிவயிறு வாய்த்தாள், ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒன்பது மாசம் இல்ல பன்னெண்டு மாசம் பூர்ண கர்ப்பம், சாதாரண எட்டு ஒன்பது பத்து இதுக்குள்ளே குழந்தை பிறக்கிறது சொல்லியோ இல்ல, பன்னிரண்டு மாசங்கள் ரொம்ப காத்திருந்தார் பெருமாள் உள்ளே. என்ன ஜெகத் ரக்ஷண சிந்தை, இந்த லோகத்தை எப்படி ரட்சிக்க போறோம்னு அவர் உள்ளே இருந்து யோசிச்சு யோசிச்சு வந்து பிறக்கிறாராம். அதனாலதான் பன்னிரண்டு மாசங்கள் வரைக்கும் உள்ளேயே இருந்தார். அதற்கு முன்பாக சுக்ரீவன் பிறந்து வாலி பிறந்து ஆறாறுலாம் வானரோத்தமர்கள் பிறக்கணுமோ அவர்கள்லாம் உத்தத்தி ஆயிட்டார்கள். இப்போது முதல் அத்தியாயமாகிற முதல் காண்டமாகிற பாலகாண்டத்திலே பதினெட்டாவது சர்க்கம், அதிலேதான் ராமனுடைய அவதாரம் சொல்லப்படுகிறது. நிவிருத்தேது கிரதௌ தஸ்மின் ஹயமேதே மகாத்மனஹ பிரதிகிருஹ்யாமரா பாகான் பிரதிஜக்முர் யதாகதம் சமாப்த தீக்ஷா நியம பத்னீகண சமன்விதா பிரவிவேஷ புரியும் ராஜா சபுத்திய பலவாகனா ஸ்ரீமதாம் கச்சதாம் தேஷாம் ஸ்வகிருஹாணி புராத்ததா பலானி ராஜ்யாம் சுப்ராணி பிரகிருஷ்டானி சகாசிரே ததோ யஜ்ஞே சமாப்தேது ருதூனாம் ஷட்சமத்யுஹு ததஶ்ச த்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ. ஆறு ருதுக்கள் கழிந்தன, அப்படின்னா பன்னெண்டு மாசம் போயிடுதுன்னு அர்த்தம். ஒரு ருத்துக்கு ரெண்டு மாசம், ஆறு ரெண்டு பன்னெண்டு மாசம் முடிஞ்சு போச்சு. ஆறு ருத்துக்கள் முடிந்து போய் ததஸ்ச துவாதசே மாசே பன்னிரெண்டாவது மாசம் முடிந்து சைத்திரே நவமிகே திதௌ சித்திர மாசத்திலே நவமி திதியிலே புனர்வசு நட்சத்திரத்திலே நட்சத்திரே அதிதி தெய்வத்தியே சுவச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே கர்க்கடக லக்னத்திலே வாக்பதா விந்துநாசஹ புரோத்யமானே ஜெகந்நாதன் சர்வலோக நமஸ்கிருதம், உலகமெல்லாம் கைகூப்பி தொடக்கூடிய ஜெகந்நாதனான எம்பெருமான் கௌசல்யனுடைய புத்திரனாய் சக்கரவர்த்தி திருமகனாக கௌசல்யா அஜனய திராமம் திவ்ய லக்ஷண சங்கியுதம் பிறக்கும் போதே காண்போருடைய கண்களத்தனை ஈர்க்கும் அழகு படைத்தவனாய் உலகமத்தனையும் இனி ஒரு சரண் நமக்கு உண்டு என்று நம்பக்கூடிய பெருமை படைத்தவனாக ராமன் பிறந்து விஷ்ணோர் அர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐக்ஷ்வாகு நந்தனம் லோகிதாட்சம் மகாபாகும் ரக்தோஷ்டம் துந்துபிஸ்வனம் கௌசல்யா சிசுபேதேன புத்திரேண அமத தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிர் வஜ்ரபாணினா, கௌசல்யக்கு ஆனந்தம் கொடுப்பவனாய் கௌசல்யா ஆனந்த வர்த்தகனாக தசரதனுக்கு குமாரனாய் இனிமே மைதிலிதன் மணவாளன், இப்போதைக்கு இப்போதைக்கு கௌசலதன் குலமதலாக தோன்றினானி ராமன். இது பத்து பாசரங்கள் குலசேகர பெருமாள் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுக்காக தாலாட்டு பாடுற பாடல் பாடியிருக்கார். மண்ணுபகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்க கோன்முடிகள் சிந்து வித்தான்னு ரொம்ப பிரசித்தமான பாடல்கள் இல்லையோ, அதுல தெரிவிக்கிறார் கௌசலதன் குலமதலாய் தரதரதன் பெற்றான் தயரதன் பெற்ற மரதகமணி தடம்னு சொல்லுவார்கள். பரதோ நாம கைகேயான் ஜக்ஞே சத்தியபராக்கிரமாக. அடுத்து புஷ்ய நட்சத்திரத்திலே கைகேயி பெற்ற செல்வமாக பரதன் அவதரித்தான். அடுத்து சுமித்ரைக்கு இரண்டு புதல்வர்களாய் ஆஸ்லேஷா நட்சத்திரத்திலே லக்ஷ்மண சத்ருகனர்கள் வந்து பிறந்தார்கள். புஷ்யே ஜாதஸ்து பரதா மீனலக்னே பிரசன்னதீஹி சார்பே ஜாதௌ து சௌமித்ரி குலீரே பியுதிதே ரவோ ராஜ்ய புத்ரா மகாத்மான சத்வாரோ ஜக்ஞே பிதக் ஜகுக்கலஞ்ச கந்தர்வா நருதுஷ்ச அப்சரோகணாக தேவதுந்துபயோர் நேதுகு புஷ்பவருஷ்டிச்ச காத்பதது. ஆகாசத்திலே இந்த புஷ்பமாறி பொழிந்தது. மேல இருக்கக்கூடிய எல்லா தேவஸ்திரீகளும் நாட்டியம் ஆடினார்கள். தேவர்கள் தும்புரு நாரதர் கீதங்கள் பாடினார்கள். ஆகாசத்தில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் நாம் பிறவி பெற்ற பயன் பெற்றோம், நம்முடைய விரோதி இனி ஒழிந்தான், இனி லோகம் அத்தனையும் வாழப்போகிறது என்று தேவர்கள் திருப்திப்பட, ரிஷிகள் எல்லாம் தர்மம் சம்ஸ்தாபனம் பண்ணப்பட போறது என்று ஆனந்தப்பட, தசரதனோ நமக்கு புத்திர பேர் உண்டாயிற்று என்று திருப்தி ஏற்பட, பௌரஜனங்கள் அயோத்தியா வாசிகளுக்கெல்லாம் நமக்கு ராஜா ராமன் பிறந்தான் என்ன ஆனந்தப்பட்டு எல்லாருமாக ஆனந்தமாய் பதினோராவது நாள் தொட்டிலிட்டார்கள். வசிஷ்டாச்சாரியர் வரார், குழந்தைகளுக்கு பேர் வைக்கணுமே, ஊன்றி ஒரு தர நாலு தொட்டிலையும் பார்த்தார். ஒரே அழுக, நாலும் வீல் வீல்னு அழருது. இப்ப கௌசல்யக்கு எப்படி அடக்கிறதுன்னே தெரியல, ராஜகுமாரர்கள் என்ன இப்படி அடறாளே அப்படின்னு நினைச்சிருந்துச்சே வசிஷ்டர். கௌசல்யா தப்பு பண்ணிருக்கே, என்ன தப்பான வரிசையில போட்டிருக்க தொட்டில், தொட்டில் வரிசையை மாத்திருந்தார், ராம பரத லக்ஷ்மண சத்ருகன இந்த வரிசையில போட்டிருந்தா பிறந்த வரிசை. அவளுக்கு புரியல, நீ தொட்டில மாத்திரு ராம லக்ஷ்மண பரத சத்ருகனன்னு போடு, குறுக்க பரதன் வைக்காதே, ராமனுக்கு அடுத்து லக்ஷ்மண பரதனோட சத்ருகன சேர்த்து வைனா தொட்டில் வரிசையை மாத்தினா பாதி அழுக நின்னுது, மிச்ச பாதி அழுதுண்டே இருந்தது குழந்தைகள். ஏது என்ன அழருதுன்னு வசிஷ்டர் ஊன்றி பார்த்தார். கௌசல்ய ரெண்டு தொட்டில் எடுத்துடுன்ட்டார், நாலு தொட்டில் இருந்ததோ இல்லையோ ரெண்டு தொட்டில் ஆக்கிட்டு ராம லக்ஷ்மணர்களை ஓர் தொட்டிலும் பரத சத்ருகனர்களை ஓர் தொட்டிலும் விட அழுக அப்பதான் நின்னதுன்னு அர்த்தம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, லக்ஷ்மணன் பிறந்தன்று தொடங்கிய ராமபக்தியோடே பிறந்தான், சத்ருகனன் பிறந்த அன்று தொடங்கிய பரத பக்தியோடே பிறந்தான். சில செடிகள்லாம் முளைச்சா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சா மனமே வரும், ஆனா துளசி வெளியில வரச்சேவே மனம், அந்த துளசியினுடைய மனத்தை போலத்தான் லக்ஷ்மணனுக்கு பக்தி. பிறந்த நாள் தொடங்கிய ராமபக்தியோட பிறந்தானோ இல்லையோ, ஊன்றி வந்து பார்த்தார் பேர் சூட்டணமே ராமனை பார்த்து, ராம இதி அபிராமேன வபுஷா தச சோதித்தா, ராமனுடைய திருமேனி அழகு தூண்றது வசிஷ்டர், எனக்கு ராமன்னு பேர் வையும்னு தான். தேவலைய குழந்தைய எழுந்திருந்து இன்ன பேர் தான் எனக்கு வைக்கணும்னு சொல்றதே நான், ராமஹான்னா ரமயதீதி ராமஹ, தன்னுடைய காண்பவர்களுக்கெல்லாம் கண்ணையும் மனத்தையும் பறித்து தன் அழக வழங்குகிறான் இல்லையோ, ரமயதி ஆனந்தத்தை கொடுக்கறதுனாலே ராமன் பேரு, ராமன் வச்சுட்டார். அடுத்து லக்ஷ்மணன், லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னா லக்ஷ்மி வர்தனா, நல்ல லக்ஷ்மி செல்வம் இருக்க போறது, நாடே பட போறது இவருக்கு, தான் லக்ஷ்மி செல்வம் இருக்க போறதுன்னா கைங்கர்ய லக்ஷ்மின்னு அர்த்தம். ஏன்னா பதினாலு வருஷம் உண்ணாது உறங்காது சகல கைங்கரியங்களையும் பண்ணானு இல்லையோ, அதுதான் லக்ஷ்மணனுக்கு இருக்கிற லக்ஷ்மியே. ஒரு சம்சாரி ஜீவாத்மாவுக்கு லக்ஷ்மினா கைங்கரியம் தான் லக்ஷ்மி, சொத்து லக்ஷ்மி ஆகாது. இதுதான் நித்தியமாக நம்ம இடத்துல இருக்குமே தவிர, இந்த சாம்ராஜ்யம் இன்னைக்கு வரும் நேத்திக்கு போடும் நேத்திக்கு வரும் நாளைக்கு போடும், ஆனா கைகரியம்ங்கிறது என்னைக்கு விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய லக்ஷ்மி, லக்ஷ்மணஹா லக்ஷ்மி வர்தனஹா. அடுத்து பரதனை பார்த்தார், பரத இது ராஜ்ய பரணாத், ராஜ்யத்தை வந்தா பரிக்க போறான் அதனால பாரதன்னு பேர் வச்சார். பக்கத்தில் இருக்க ஆளுக்கு எல்லாம் புரியல, ராமனுக்குன்னா பரதன் வைக்கணும், அவர் தானே ராஜ்யத்தை பறிக்க போறார், இவர் என்ன பரதனுக்கு வைக்கிறார், பரதன் எத்தனை வருஷம் ஆண்டார், பதினாலு வருஷம் இவ்வளவுதான், மத்தபடி ராஜ்யத்தை ஆடவே இல்ல, ராஜ்ய பாரத்தை சமக்க போறார் அதனால பரதன்னா. ராமனுக்கு சொல்லிருக்கலாம், தசரதனுக்கு சொல்லிருக்கலாம், அஜமஹாராஜாவுக்கு சொல்லிருக்கலாம், யாருக்கு வேணா சொல்லிருக்கலாம், அத்தனை பேரையும் விட்டுட்டு பரதனுக்கு வச்சாருன்னா ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். பரதனொத்தந்தான் ராஜ்யத்தை பாரம் நினைச்சிருந்து சுமந்தான், மத்த யாரும் பாரம்னு நினைக்கவே இல்லையோ இல்லையோ, இத்த போய் என் தலையில வச்சுட்டாளேங்கிற வருத்தம் பரதனுக்கு தான் உண்டு. அதனாலதான் ராஜ்யத்தை பரித்தவன் பரதன், மத்த பேர்ல அந்த பாரம் நினைக்கலையே ஆண்டாடு இல்லையோ, அதனால ராஜ்ய பரணாத் கடைசிய சத்ருகனா நித்திய சத்ருகனா, சத்ருக்களை ஜெயித்தவன் சத்ருக்களை கொன்றவன் சத்ருகன். எந்த சத்ருவே, ராம பக்திங்கிற சத்ருவை தாண்டி பரத பக்தியில நின்னான் இல்லையோ இவருக்கு, மத்த என்ன இவர் சண்டை போட்டே நம்ம பார்த்தது இல்ல, சத்ருகன் இன்னைக்கு போய் சண்டைக்கு வந்தார், லவணாசுரன ஒரு தரம் போய் சண்டை போட்டு முடிச்சுட்டு வந்தார். மத்தபடி அவர்தான் சண்டைக்கே வரல. சுவாமி ராமன சத்ருகன் சொல்றதை விட்டுட்டு சத்ருகன் பேர் வச்சிருக்காள் என்ன, ராமபக்திங்கிற பகவானுக்கு கடுமையா இருக்கிறத விட அதை தாண்டி பக்தனுக்கு கடுமையா இருக்கணும்னு நினைச்சான் இல்லையோ, அதனாலதான் சத்ருகனஹா நித்திய சத்ருகனஹான்னு பேர் வைத்தார். நான்கு குழந்தைகளும் தொட்டிலேயே இட்டு மண்ணு புகழ் கோசலகன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் செந்து வைத்தார், ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோ என்ன அவள் பாடினாள். ஆலநெல் கரும்பு அன்னவந்தாலோ, அம்புயத்தடங் கண்ணினந்தாலோ, வேளநீர் நிற தன்னவந்தாலோ, வேளப்போதக மன்னவந்தாலோ, ஏலவார்குழல் என்மகந்தாலோ, என்னென்னு உன்னை என் வாயிட இறைய தாலொலித்திடும். தாலொலித்திடும்னு சொல்றது தாலேலோ பாடுறது. இப்ப தொட்டில் இட்டு தாலோல பாடிட்டு இந்த இடத்துக்கு தாலுன்னு பேர் இருக்கே தாலேலோ அப்படின்னா இந்த தாலு நல்லா அசையும், அதனாலதான் அதுக்கு தாலேலோ இப்ப பண்ணாதீங்க, வீட்டுக்கு போய் பண்ணி பாருங்க. இந்த இடம் நல்லா அசையும், தாலேலோ தாலேலோன்னு பாடுறச்சு அசையர் சொல்லு. அதனால மெதுவே தொட்டிலே தாலாட்டு பாடிட்டு இருந்தார்கள். இன்னைக்கு ராத்திரி முழுக்க கௌசல்ல தாலாட்டு பாடிட்டு இருக்கட்டும். ராமன் அவதரிச்சிருக்கார், அவதரிச்சார்னா கல்யாணம் பண்ணுவோம். சுவாமி இவ்வளவு சீக்கிரமாண்ணா ஆயிடுச்சே, பன்னெண்டே வருஷம் ரொம்ப சீக்கிரம் ஓடி போச்சு. ஒரு சர்க்கத்துக்குள்ள விஸ்வாமித்திரர் உள்ள நுழைறார், ராமனை அழைச்சின் போடுறார், நேர மிதிலா தேசத்துக்கு போய் சீதா கல்யாணம் பண்ணி வச்சுடுறார். இப்படி உலகத்தை உஜ்ஜீவனத்துக்காக ராமன் தோன்றினான். அவதரித்த ராமனுக்கும் பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனனுக்கும் பல்லாண்டு பாடி மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நம என்று சொல்லி வந்திருந்து பொறுமையோட கேட்டுருந்த உங்களுக்கும் கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு இன்று அமைகிறேன். நாளைக்கும் 7 மணிக்கு உபன்யாசம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 6:30 உபன்யாசம். ஏன்னா இன்னைக்கு விடுமுறை நாளா இருக்கிறதுனாலே ஒன்னு மட்டும் உங்களிடத்துல பிரார்த்தனை, நீங்க எல்லாருமே இங்க வரைச்சு 150 பேர் இந்த இடத்துல உட்காரலாம், அதனால நாளைக்கு வரைச்சே ஒத்தரை மட்டும் கூட கொண்டு வாங்க. நீங்க எல்லாரும் ஒத்தரை வந்திருக்கீங்களோ இல்லையோ, சீதா கல்யாணம் கேட்கணும்னு சொல்லி தெரிஞ்சவாள அழைச்சின்னு வாங்க. அவசியம் இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து கேட்கலாம். ராம கதைங்கிறது ரொம்ப ஆனந்தமான கதை, இதுல ஒத்தர் சொல்றார் பலர் கேட்கிறாருங்கிறது அல்ல, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறார், அவ்வளவுதான் உண்மையை தவிர இதுல யாரோ ஒருத்தருக்கு தான் ராமகத்தை உங்களுக்கு தெரியாதா? ராமகத்தை இப்போ எல்லாருக்கும் ராமகத்தை தெரியும், ஆனா அந்த கதையை சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறது தான் ரிஷிகள் ஆசைப்பட்டதே. அதனால அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சவாள் எல்லாரையும் சொல்லி அழைத்து கொண்டு வாருங்கள் என்று பிரார்த்தித்து இன்று அமைகிறேன். நாளை சந்திப்போம். இங்க சில முக்கியமான சீடிஸ் கொண்டு வச்சிருக்கோம் உங்களிடத்துல ஒரு பிரார்த்தனை, எதெது முக்கியம்னு மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். சுந்தரகாண்டம் வச்சிருக்கோம், 64 சர்க்கமும் சொல்லிருக்கேன். சுந்தரகாண்டம் நான் யார் அப்படின்னு உனக்கு இருக்கும், ஆத்மா யாரு எதுக்கு பிறந்திருக்கும் என்ன பயங்கறத பத்தி அதுல இருக்கும், யக்ஷ பிரஷ்னம் விதுர நீதினு ரெண்டு இருக்கும். விதுர நீதிங்கிறது திருத்தராஷ்டிரனுக்கு விதுரன் சொன்ன நீதி, ரொம்பவே நல்லா இருக்கும். யக்ஷ பிரஷ்னம்ங்கிறது 124 கேள்விகள் யக்ஷன் தர்மபுத்திரனை கேட்கறார், அது அத்தனைக்கு அவர் பதில் சொல்றார். உபனிஷத்தில் கதைகள்னு தசோபனிஷத்து வச்சிருக்கேன், 10 உபனிஷத்து சொன்னது. இது மொத்தமே 2300 மணி நேரம் மொத்த சீடியும் தேத்து, ரொம்ப பத்தி கவலைப்படாதீங்க. இந்த 5-6 ரொம்ப முக்கியமானது, 6 வேணுமோ அதை பார்த்தீர்கள்னா எதுவுமே நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தப்படும். ரொம்ப நாள் முதல்ல அறிமுகப்படுத்தினவர் என்னென்னு சொன்னார், உங்க கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க இருந்து வீட்டில இருந்து நல்லதா நிறைய தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால அந்த சீடிஸ் பாருங்க, எல்லாருமே பிரசன்டபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கும், MP3 இருக்கும். நீங்க கொடுக்கற ஒவ்வொரு ரூபாயும் 10 மணி நேரத்துக்கு, இது ஒரு சிடி கூட 1 மணி நேரம் ஓடுற சிடி இல்ல, ஒன்னொன்னு MP3 சிடி 12 மணி நேரத்துக்கு ஓடுற சிடி. அதனால அதை பார்த்துட்டு அவசியம் எல்லாரும் ஆவண செய்து வாங்கிட்டு போகணும்னு பிரார்த்திக்கிறேன்.